நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் டிசம்பர் 17 1959 பிரென்னம் கூடாரம் ஜெஃபர்சன்வில் இந்தியானா அமெரிக்காவில் வாட் வாஸ் த ஹோலி கோஸ்ட் கிவன் பார், பரிசுத்த ஆவி எதற்காக அருளப்பட்டது என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழ் ஆக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்.
See, Brother Neville believes in laying on of hands.
கைகளை வைத்து ஜெபம் செய்தலில் பாருங்கள், சகோதரன் நெவில் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்.
I see I got a couple of questions.
என்னிடம் ஒரு சில கேள்விகள் இருப்பதை நான் காண்கிறேன்.
Now, I'll get these tomorrow night because I don't have time to look through them tonight. Or perhaps on last night's message.
இவைகளை நான் நாளை இரவில் எடுத்துக் கொள்கிறேன், ஏனென்றால் இன்றிரவு உங்களுக்காக அதை கவனிக்க எனக்கு நேரமில்லை. ஒரு கால் நேற்று இரவின் செய்தியின் அவைகள் பேரில் இருக்கலாம்.
Now, if anyone has a question on any of the message, just lay them up one night and I can pick them up the next night.
இந்த செய்திகள் எதன் பேராகிலும் யாருக்காகிலும் செய்திகள் இருக்குமாயின் ஒரு இரவு அறை நீங்கள் இங்கே வைத்து விடுங்கள், நான் அடுத்த நாள் இரவு அவைகளை எடுத்துக் கொள்வேன்.
Now tomorrow night I would like to find or have rather some ministers if possible.
நாளை இரவு கூடுமானால் சில ஊழியர்களை இங்கு காண விரும்புகிறேன்.
If not some good solid man or women that we could call on in the time of need, that in the event
தேவைப்படும் நேரம் வருமானால் நாம் அழைத்துக் கொள்ளும்படியாக சில நல்ல ஸ்திரமான ஆண்களையோ அல்லது பெண்களையோ காண விரும்புகிறேன்.
Tomorrow night we start after the message to laying on hands and for the Holy Spirit.
செய்திக்கு பின்னர் நாளை இரவு பரிசுத்த ஆவிக்காக கைகளை வைத்து ஜெபிக்க துவங்குவோம்.
And then there'll be you have your privilege of staying right here if you wish to all through the holidays if it takes that long to die.
அதற்கு பின்னர் உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் இங்கேயே தங்கும் சலாக்கியம் உங்களுக்கு இருக்கின்றது. அது அடங்குவதற்கு அவ்வளவு காலம் ஆகுமானால் விடுமுறை நாட்கள் முழுவதுமாக நீங்கள் தங்கலாம்.
And then then if not, if you desire to go to your own home,
அப்படி இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய சொந்த வீட்டிற்கு போக வாஞ்சிப்பீர்களானால்,
while we would be glad if you get in a place where you just don't know where to go,
ஏன் அதை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்குமானால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம். எங்கே போவதென்று தான் தெரியவில்லை.
We want to get some ministers, their numbers, if they're visitors, their numbers where they're staying.
இங்கே காண வந்திருக்கும் ஊழியர்கள் இருப்பார்களாயின் அவர்களுடைய தொலைபேசி எண்கள், எங்கே தங்கியிருக்கிறார்கள் என்ற விலாசத்தையும், அதாவது எந்த இடத்தில் அவர்களை கண்டுபிடிக்கலாம் என்ற விவரங்களையும் பெற விரும்புகிறோம். ஒருவரை ஒருவருடைய வீட்டிற்கும், இன்னொருவரை இன்னொருடைய வீட்டிற்கும், இன்னொருவரை இன்னொருவர் வீட்டிற்குமாக அனுப்பி வைக்க உதவும்.
going to seek for this great blessing that we're talking about, the baptism of the Holy Spirit.
இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கின்றதான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வாஞ்சிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வழிமுறைகளை கூறுவார்கள்.
Last night we were speaking what it was.
கடந்த இரவு அது என்ன என்று நாம் பேசிக் கொண்டிருந்தோம்.
What was the Holy Spirit?
பரிசுத்த ஆவி என்னவாய் இருந்தது?
And we found it to be just about everything that God promised to us.
தேவன் வாக்களித்துள்ள அனைத்துமே அதுதான் என்று நாம் கண்டறிந்தோம்.
In it we found just what God's church would need.
தேவனுடைய சபைக்கு என்ன தேவையா இருக்கும் என்பதனை அதில் நாங்கள் கண்டோம்.
We found it to be a seal, a comforter, the rest and the joy and the peace and the resurrection.
நாம் அதை ஒரு முத்திரையாகவும், தேற்றரவாளனாகவும், இளைப்பாறுதலாகவும், சந்தோஷமாகவும், சமாதானமாகவும், உயிர்த்தெழுதலாகவும் கண்டோம்.
All that God promised to his church lays within the Holy Spirit.
தேவன் சபைக்கு வாக்களித்து உள்ளதான யாவும் அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளாக அடங்கியுள்ளது.
And now tonight we want to preach on or talk on, teach on.
இன்றிரவு நாம் பிரசங்கிக்கவோ அல்லது பேசவோ அல்லது உபதேசிக்கவோ விரும்புகிறோம்.
I have about 3 or 4 sheets of text here or scriptures on it.
நான் ஒரு 4 அல்லது 5 பக்கங்களுக்கு வேத வார்த்தைகளையும் குறிப்புகளையும் வைத்திருக்கிறேன்.
In which last night I left my Cruden's Concordian slain here and I didn't get it.
நேற்று இரவு க்ரூடன்ஸ் எழுதிய ஒத்துவாக்கிய சங்கிரகத்தை நான் இங்கே விட்டுவிட்டு போய்விட்டேன். எனக்கு அது கிடைக்கவில்லை.
And I just had to go through the best I could today with the scriptures.
ஆகவே என்னால் இயன்றவரை வேத வாக்கியத்தின் ஊடாக போக வேண்டியதாக இருந்தது.
Now and tonight we're teaching on what was the purpose of God sending the Holy Spirit.
இன்றிரவு தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்பியதன் நோக்கம் என்ன என்பதை குறித்து உபதேசிக்க போகிறோம்.
What's it for?
எதற்காக அது அருளப்பட்டது?
If it's such a great thing, then why did God send it?
அது அவ்வளவு ஒரு மகத்துவமானதா இருக்குமானால் பின்ன ஏன் தேவன் அதை அனுப்ப வேண்டும்?
Then tomorrow night we want to talk on is it for you and how do you get it and how do you know when you've got it?
நாளை இரவு அது உங்களுக்கா, எப்படி அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம், அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்று எப்படி அறிவீர்கள் என்பதை குறித்து நாம் பேசலாம்.
And then after we get through that with the scriptures, explain it by the scriptures, using the scriptures for all things.
பின்னர் வேத வாக்கியங்களோடு வேத வாக்கியங்களை கொண்டு விளக்கி இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் வேத வார்த்தைகளை உபயோகித்து அவைகளை விளக்கின பின்பு
Then those who are seeking the Holy Spirit will come forward then.
அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்பவர்கள் முன்னாக வருவார்கள்.
And then I hope the revival's on from then on to move on then with the Holy Spirit.
அப்பொழுது முதல் எழுப்புதல் துவங்கி பின்னர் பரிசுத்த ஆவியுடன் முன்னேற முடியும் என்று நான் நம்புகிறேன்.
Now, being at tomorrow night, many might stay quite a while at the rooms and in the church.
நாளை இரவு அது நடக்கப் போவதால் அநேகர் அந்த இரவில் சபையில் உள்ள அறைகளில் தங்க வேண்டியிருக்கும்.
I feel that if we could get as many ministers and those people who are experienced and leading people to receive the Holy Spirit.
அதிகபடியான ஊழியர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஜனங்களை வழிநடத்துவதில் அனுபவம் உள்ளவர்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றால்
to encourage them to go into the home with a woman and her husband or with someone that's seeking the Holy Spirit that's well instructed on what to do.
அவர்களை ஊக்குவிக்கவும் ஒரு புருஷனும் மனைவியுமாய் வீடுகளுக்குள் போகவும் அல்லது பரிசுத்த ஆவியை நாடுகின்ற எவராவது ஒருவருடன் வீட்டிற்கு போகவும் கூடியவர்களாய் கிடைத்தால் நல்லது என்று நான் உணர்கிறேன்.
If you would just give your phone number or address to the pastor tonight or tomorrow night.
அதாவது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நன்றாக போதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் தொலைபேசி எண்ணையும் விலாசத்தையும் இன்றிரவோ நாளையோ பாஸ்டரிடம் கொடுத்து விட்டு போங்கள்.
Just give it to Brother Neville. Then that'd save us gathering in for a meeting.
அரை சகோதரன் நெவிலிடம் கொடுங்கள், அது மறுபடியுமாக உங்களை ஒன்று கூட்டுவதை தவிர்க்கும்.
Just give your phone number or we could reach you.
உங்களுடைய தொலைபேசி எண்ணை நாங்கள் எங்கே உங்களை சந்திக்க முடியும் என்பதற்காக நீங்கள் கொடுத்து விடுங்கள்.
And then say I'll be available. And if you want to place me into a home,
உதாரணமாக ஒரு வீட்டிற்கு என்னை போக சொன்னால் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அதில் கூறுங்கள்.
If it's a woman alone, then we could send a woman, see, to this woman.
ஒரு தனிப்பட்ட ஸ்திரீயாய் இருப்பாளையானால் அப்பொழுது எங்களால் ஒரு ஸ்திரீயை மட்டும் இந்த சீனிடத்திற்கு அனுப்பலாம். பாருங்கள்.
And then if it's in a home where there's a man, his wife, or we could send a minister.
பின்னர் ஒருவேளை அது ஒரு மனிதனும் அவருடைய மனைவியுமாய் இருக்கும் பட்சத்தில் நாம் ஒரு ஊழியனை அனுப்பலாம்.
And we'd be glad to have you to cooperate because I know you're everyone interested in this most essential.
உங்களுடைய ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஏனென்றால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதில் அக்கறை உண்டு என்று எனக்கு தெரியும். இது மிகவும் அத்தியாவசியமானது.
And remember, he that saves a soul from his error has covered a multitude of sin. See?
ஒரு ஆத்மாவை தப்பி போன மார்க்கத்திலிருந்து திருப்புகிறவன் திரளான பாவங்களை மூடுவான் என்பது நினைவிருக்கட்டும். புரிகின்றதா?
And the bride of Christ is hungering and thirsting.
கிறிஸ்துவனுடைய மனவாட்டியோ பசி தாகம் கொண்டுள்ளவளாய் இருக்கிறார்.
She's in travail to give birth to the children of God.
தேவனுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்க அவள் பிரசவ வேதனைப்படுகிறாள்.
Now tonight before we read the scriptures let us bow our heads just a moment for prayer.
இன்றிரவு வேத வார்த்தைகளை வாசிப்பதற்கு முன்னர் நாம் ஒரு நிமிடம் ஜெபத்திற்காக தலை வணங்குவோம்.
And just before we pray you with your heads bowed would you have a request?
உங்கள் தலைகள் வணங்கினவாறு இருக்க ஜெபிப்பதற்கு முன்னர் உங்களுக்கு ஏதாவது விண்ணப்பம் இருக்கின்றதா?
Just raise your hands and say, God, I solemnly raise my hands. I have need. I pray that you'll help me, O Lord.
Verumane ungal karangalai uyarthi devane naan bayabaktiya en karangalai uyarthugiren enakku thevai irukkirathu neer enakku udhivi seiya vendum endru o kartave naan jebikiren endru koorungal.
God bless each of you. He sees your hands.
Devan ungal ovvarvarayum aashirvadipaaraga ungal karangalai avar kaanugindrar.
The angels have taken their request down.
Ungalaudaiya vennappangalai eluthi vaithukondargal.
And Heavenly Father, we now come approaching Thee again in prayer.
பரலோக பிதாவே மறுபடியுமாக ஜெபத்தில் உம்மை அணுகி வருகிறோம்.
Which no doubt that prayer has already been made among the children of God tonight in this little place.
இந்த சிறிய தலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இன்றிரவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் ஏற்கனவே ஏற்கெடுக்கப்பட்டாயிற்று என்பதில் சந்தேகமே இல்லை.
And its songs have been sung and we have lifted hearts and joyful rejoicings at the praises of God.
பாடல்கள் பாடப்பட்டாயிற்று இருதயங்கள் ஆனந்த கழிப்பினால் எங்கள் இருதயங்களை தேவனுடைய துதியில் உயர்த்தினோம்.
David said he would come into the congregation of the saints and make his request known.
பரிசுத்தவான்களின் சபைக்கு வந்து தன் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துவேன் என்று தாவீது கூறினான்.
And tonight there has been many hands.
இன்றிரவு அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டன.
Perhaps maybe I would say 80% of those that are sitting in this building tonight raise their hands for request.
இந்த கட்டிடத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களில் சுமார் 80% பேர்கள் விண்ணப்பங்களுக்காக ஒரு கால் தங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள் என்று நான் கூறுவேன்.
Shows, Lord, that we just can't go without you.
கர்த்தாவே உம்மையல்லாமல் எங்களால் ஜீவிக்க முடியாது என்பதை அது காட்டுகிறது.
We've got to have you day by day.
ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும்.
You are our life, our joy, our health.
நீரே எங்கள் ஜீவனும் சந்தோஷமும் எங்கள் சுகமும்.
Our sustaining strength, our stay, our buckler, our shield from the enemy.
எங்களை நிலைநிறுத்தும் பெலனும் எங்கள் தங்குமிடமும் எங்கள் கேடயமும் சத்துருமின்றி எங்களை காக்கும் கேடயமாயிருக்கிறீர்.
And we just could not fight this battle of life without you.
எங்கள் ஜீவ யுத்தத்தை உம்மால் அல்லாமல் எங்களால் போரிட முடியாது.
It would be totally impossible for us to do it, and we have to totally rely upon you.
எங்களால் அதை செய்வது என்பது எங்களால் முடியாது. நாங்கள் முற்றிலுமாக உம்மை சார்ந்திருக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம்.
For we know that we're walking through a dark and dismal land.
ஏனென்றால் நாங்கள் ஒரு இருளும் மந்தாரமுமான தேசத்தின் ஊடாக நடந்து போய் கொண்டிருக்கிறோம்.
On every side the enemy has beset us on given traps and snares.
எதிராளியானவர் எல்லா பக்கங்களிலும் வலைகளையும் கண்ணிகளையும் வைத்திருக்கிறான்.
Our paths, Lord, are set full of snares of the enemy. To upset us.
எங்களுடைய பாதைகளில் கர்த்தாவே எங்களை விட செய்ய எதிராளியானவன் கண்ணிகளால் நினைத்திருக்கிறான்.
And we too know at the end of the road we got that long shadowy valley called death to walk through.
பாதையின் முடிவிலே நாம் நடந்து கடந்து போக வேண்டிய மரணம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நீளமான இருளின் பள்ளத்தாக்கு இருக்கிறது நமக்கும் கூட தெரியும்.
Oh Lord, who would hold our hands then?
ஓ கர்த்தாவே, அப்பொழுது யார் எங்கள் கரங்களை பற்றிக் கொள்வார்கள்?
We want to know you now, Lord.
உம்மை இப்பொழுதே அறிந்து கொள்ள விரும்புகிறோம் கர்த்தாவே.
We want to know that you've got our hands and we got your hands.
நீர் எங்களுடைய கரங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறீர் என்றும் நாங்கள் உம்முடைய கரங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம்.
We can have that anchored assurance that when we come to that last great moment of our life, that enter into that door called death.
மரணம் என்று அழைக்கப்படுகின்ற வாசலுக்குள் எங்கள் வாழ்க்கையின் மகத்தான அந்த கடைசி நேரத்திலே நாங்கள் உள்ளே நுழையும் போது நங்கோறும் பாய்ச்சப்பட்ட நிச்சயம் எங்களுக்கு அதனால் உண்டாயிருக்கும்.
That we can say with the saint of old, I know him in the power of his resurrection. And I know that when he calls, I'll come out from among the dead.
அதனால் முன் காலத்து பரிசுத்தவான்களுடன் நாங்களும் சேர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையில் நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவர் என்னை கூப்பிடும் போது நான் மரித்தோரின் மத்தியில் இருந்து வெளியே வருவேன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று நம்மால் கூற முடியும்.
Now, Father God, we would pray that you bless our request and our gathering.
இப்பொழுது பிதாவாகிய தேவனே, எங்களுடைய வேண்டுதல்களையும் எங்களுடைய கூடுதலையும் நீர் ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Bless our words.
உம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதியும்.
If I should say anything that would be contrary to your word or your will, thou still has the power to close the mouth as you did in the den of lions when Daniel was present.
உம்முடைய சித்தத்திற்கோ அல்லது வார்த்தைக்கோ முரணாக நான் எதையாவது சொல்ல வேண்டியிருந்தால் சிங்கங்களின் கெபியில் தானியேல் இருந்தபோது அவைகளின் வாயை நீர் கட்டினது போன்று என்னோட வாயையும் கட்டி போட உமக்கு இன்னமும் வல்லமை இருக்கிறது.
And we pray, Lord, that you would open ears and hearts tonight that and create in them a hunger and thirst.
கர்த்தாவே, இன்றிரவு நீர் காதுகளையும் இருதயங்களையும் திறந்து அவர்களுக்குள் ஒரு பசி தாகத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
May they be so thirsty that they cannot sleep or rest nowhere until the comforter has come.
அவர்களுக்குள் தேற்றரவாளன் வருமட்டாக அவர்களால் எங்கேயும் படுக்க முடியாமலும் இளைப்பார முடியாமலும் இருக்கும்படிக்கு அவர்கள் அவ்வளவு பசியாய் இருப்பார்களாக.
We believe that we are living in the last days in the shadow of his coming.
அவருடைய வருகை நிழலில் இந்த கடைசி நாட்களில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம்.
That's what these messages are directed to, Lord.
கர்த்தாவே, இந்த செய்திகள் யாவையும் அதையே குறிப்பிடுகின்றன.
It's for the people to take heed, take warning.
அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டியது ஜனங்களின் பொறுப்பாய் இருக்கிறது.
And may tonight we just pull off the shell right now. Lay it over on the side of the bench.
இன்றிரவு நாங்கள் இப்பொழுதே எங்களுடைய மேல் ஓட்டை அவிழ்த்து அதை ஒரு புறமாக வைத்துவிட்டு,
Say, Lord God, I am a receptacle to you. Let your spirit surge through me. Mold me and make me after thy will.
தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு பாத்திரமாய் இருக்கிறேன். உம்முடைய ஆவியானது அலை அலையாக என்னூடாக பாய்வதாக. உம்முடைய சித்தத்தின்படியா என்னை பார்ப்பித்து உருவாக்கி அருள்வீராக.
I'll yield my heart, my strength, my all to thy call.
நான் என்னுடைய இதயத்தையும் என்னுடைய பலத்தையும் என்னுடைய எல்லாவற்றையும் உம்முடைய நோக்கத்துக்கென்று நான் சமர்ப்பிப்பேன் என்று கூறுங்கள்.
Hear us, Lord.
கர்த்தாவே, எங்களுக்கு செவிக்கொடும்.
We're not here to be seen on this rainy night.
மழையாய் இருக்கும் இந்த இரவில் நாங்கள் காணப்படும்படிக்கு இங்கே வரவில்லை.
We are not here just for no place else to go.
போவதற்கு வேறு ஏதும் வழி இல்லாததினால் நாங்கள் இங்கு வரவில்லை.
We are here for one solemn, sacred, holy purpose in our hearts, that is to draw nigh unto you.
பயபக்தியான புனிதமான பரிசுத்தமான ஒரு நோக்கத்தை எங்கள் இருதயங்களில் கொண்டவர்களாய் அதாவது மண்டையிலே நெருங்கி வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இங்கே வந்திருக்கிறோம்.
Knowing that you've promised, if we would draw nigh unto you, you draw nigh unto us.
நாங்கள் உம்மை நெருங்கி வருவோமானால் நீர் எங்களை நெருங்குவீர் என்று நீர் வாக்களித்திருக்கிறீர் என்பதை அறிந்தவர்களாய் வந்திருக்கிறோம்.
That's why we are here.
அக்காரணத்தினால் தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம்.
He that comes in hungry will not go out hungry.
பசியோடு வருகிறவன் பசியாய் திரும்பி போவதில்லை.
Blessed are they that do hunger and thirst for righteousness, said Jesus. For they shall be filled.
நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று இயேசு கூறியுள்ளார்.
And if we ask for bread, we will not receive a stone.
நாங்கள் அப்பத்தை கேட்டால் நாங்கள் ஒரு கல்லை பெற்றுக் கொள்ள மாட்டோம்.
We have that assurance.
அந்த நிச்சயம் நமக்கு இருக்கின்றது.
And if we ask for fish, we will not receive a serpent.
நாம் ஒரு மீனை கேட்டால் ஒரு பாம்பை பெற்றுக் கொள்ள மாட்டோம்.
But God our Father will feed us with the manna of heaven, His word and His spirit that bear record of Him.
ஆனால் எங்கள் பிதாவாகிய தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுக்கின்றதான அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆவியுமாகிய பரலோகத்தின் மன்னாவினால் நம்மை போஷிப்பார்.
Answer our prayers, Lord, in our request as we further wait on Thee. In Jesus Christ's name we pray. Amen.
கர்த்தாவே, நாங்கள் தொடர்ந்து உம்மண்டையில் காத்திருக்கையில் எங்கள் ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதிலளியும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன்.
Now, you that's keeping these scriptures down, if you would turn with me to St. John again. The 14th chapter.
வேதாகமத்தை தங்களோடு வைத்திருக்கிறவர்கள் யோவான் 14 அதிகாரத்துக்கு வேதத்தை என்னோடு திருப்புங்கள்.
We want to begin at the 14th chapter of St. John.
பரிசுத்த யோவான் 14 அதிகாரத்திலிருந்து நாங்கள் துவங்க விரும்புகிறோம்.
And let's start about the 14th verse, St. John 14:14, and just read a portion of this scripture.
யோவான் 14 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து துவங்கி ஒரு பகுதியை நாம் வாசிப்போம்.
Now, in this you will find much of the context that I want to speak on tonight.
இன்று நான் பேசப் போகின்றவைகளின் மிகுதியான காரியங்களை இந்த பகுதியில் நாம் காணலாம்.
And remember, you that have the red letter Bibles, it's in red, this is.
நினைவிருக்கட்டும், சிவப்பு எழுத்துக்கள் வேதாகமங்களை உடையவர்கள், இவை சிவப்பு எழுத்தில் இருக்கிறது.
It's the words that Jesus himself
இவைகள் இயேசுவானவர் தாமே பேசின வார்த்தைகளாயிருக்கிறது.
So therefore we can rest assured that it will be just as he has said.
ஆகவே அவர் கூறின வண்ணமாகவே இருக்கும் என்று நாம் அறிய நிச்சயமாயிருக்கலாம்.
Heavens and earth will pass away, but his word shall never fail.
வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை.
Now we shall read from the 14th verse of the 14th chapter.
இப்பொழுது நாம் 14 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து வாசிப்போம்.
If ye shall ask anything in my name, I will do it.
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்.
What a blessed promise.
என்ன ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம்.
If you love me, keep my commandments.
நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்.
And I will pray the Father and he shall give you another comforter that he may abide with you forever.
நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார்.
Even the Spirit of truth, whom the world cannot receive, because it seeth him not.
உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது.
Now you that would be reading from a Greek Bible would see it in your Not see there means to understand.
கிரேக்க வேதாகமத்தை படிக்கின்றவர்கள் இங்கே இதை காணலாம், அங்கே காணுதல் என்பதற்கு புரிந்து கொள்ளுதல் என்று அர்த்தமாகும்.
For the world understandeth him not.
ஏனென்றால் உலகம் அவரை புரிந்து கொள்ளவில்லை என்பதாகும்.
That is so true.
அது அவ்வளவு உண்மையாயிருக்கிறது.
Let me read it again now.
அதை நான் மறுபடியும் வாசிக்கிறேன்.
Even the Spirit of truth, whom the world cannot receive because it seeth him not, neither knoweth him.
உலகம் அந்த சத்திய ஆவியானவரை யாரை சத்தியத்தை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது.
But ye know him.
ஆனால் நீங்களோ அவரை அறிவீர்கள்.
Who? The Comforter.
யாரை? தேற்றரவாளனை.
For he dwelleth with you now. Present tense.
அவர் உங்களுடனே வாசம் பண்ணி பாருங்கள், நிகழ்காலம்.
He dwelleth with you and shall be in you.
அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் அவரை அறிவீர்கள்.
What is it? The same comforter?
அது என்ன? அதே தேற்றரவாளன்.
I will not leave you comfortless.
நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். நான்.
Anyone knows that I is a personal pronoun?
நான் என்பது தனி பிரதி பெயர் என்று எவருமே அறிவர்.
I will come to you.
நான் உங்களிடத்தில் வருவேன்.
Yet a little while and the world seeth me no more, but ye see me.
இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள்.
Because I live, ye shall live also.
நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள்.
At that day you shall know that I am in my Father, and ye in me, and I in you.
நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள்.
என்னுடைய
கருத்தின் மையம் அங்கேதான் இருக்க போகின்றது, ஆனால் நாம் தொடர்ந்து வாசிக்க போகின்றோம். அதையும் நான் இப்பொழுது மறுபடியுமாக வாசிக்கட்டும்.
At that day,
அந்த நாளிலே,
the great day, the judgment day,
மகத்தான நாளிலே, நியாய தீர்ப்பின் நாளிலே,
that day you shall know that I am in the Father, and ye in me, and I in you.
அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது.
He that has my commandment and keepeth them, he It is that loveth me.
என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான்.
And he that loveth me shall be loved of my Father.
என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் பிதாவுக்கு அன்பாயிருப்பான்.
And I will love him and will manifest myself to him.
நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார்.
Judas said unto him, Not Iscariot.
ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி,
Lord, how is it that thou will manifest thyself to us and not to the world?
ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான்.
That's cosmos, the world order.
உலகம் என்பது உலக ஒழுங்கு என்று பொருள்படும்.
If you got a margin reading there, you'll notice mine's a G. It says over here, cosmos, our world system.
உங்கள் வேதாகமத்தில் ஒரு அர்த்தம் இருக்குமாயின் அதில் உலக ஒழுங்கு என்று எழுதப்பட்டிருப்பதை காண்பீர்கள்.
That's churches and so forth.
அது ஸ்தாபன சபைகள் முதலானவைகளை குறிக்கிறது. பாருங்கள்,
How is it that you manifest yourself to us and not to them?
நீர் எப்படி எங்களுக்கு மாத்திரம் உம்மை வெளிப்படுத்தி அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம்?
How can you do it?
உம்மால் அதை எப்படி செய்ய முடியும்?
Jesus answered and said unto him, If a man love me, he will keep my words.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை
கொள்ளுவான். And my Father will love him, and we will come unto him and make our abode with him.
Amen. அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம்.
He that loveth me not, keepeth not my sayings.
என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான்.
Might keep the church's sayings, but keep his sayings, you see.
ஒரு கால் சபை ஸ்தாபனங்கள் கூறுகின்றவைகளை கை கொள்ளுவான், ஆனால் அவர் கூறுகின்றவர்களை கை கொள்ள வேண்டும். பாருங்கள்,
And the words which ye hear is not mine, but the Father which sent me.
நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது.
These things have I spoken unto you, being yet present with you.
நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
But the Comforter, which is the Holy Ghost, whom the Father will send in my name,
என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே,
He shall teach you all things and bring all these things,
எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும்,
That's his words,
அதாவது அவருடைய வார்த்தையை,
to your remembrance whatsoever I have said unto you,
நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்.
What purpose did God send the Holy Spirit then?
அப்படியானால் எந்த நோக்கத்திற்காக தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்பினார்?
May he add his blessings to his word.
தேவன் தாமே தமது ஆசீர்வாதங்களை தமது வார்த்தையுடன் கூட்டுவாராக.
Jesus said that at that day you'll know that I am in the Father and the Father is in me.
இயேசு சொன்னார், நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை,
and you're, I'm in you and you're in me,
நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அந்த நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று.
Now if we were going to say this,
இப்பொழுது நாம் இதை கூற போவதாயிருந்தால்,
Now remember, this is going to be on tape,
இப்பொழுது நினைவிருக்கட்டும், இது ஒலிநாடாவில் பதிவு செய்யப்பட போகிறது.
A Christian businessman out of Louisville called me a while ago.
லூயிவில் உள்ள கிறிஸ்தவ வர்த்தகர் ஒருவர் சற்று முன்னர் தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொண்டார்.
He said, It's a shame, Billy, that these messages, like you said last night, doesn't get to 40,000 here instead of 150, 200, 300 people at your little tabernacle.
அப்பொழுது அவர், பில்லி, நேற்றிரவு நீர் அளித்த செய்தி 40,000 பேரை அடையாமல் உமது சிறிய கூடாரத்தில் உள்ள 150 அல்லது 200 அல்லது 300 பேர்களை மாத்திரம் அடைவது ஒரு அவமானமான செயலாக இருக்கிறது என்று சொன்னார்.
I said, sir, in 6 months from now, if Jesus tarries, the whole world around will hear this.
நான் சொன்னேன், ஐயா, இயேசு வர தாமதிப்பாரானால் இப்பொழுதிலிருந்து இன்னும் 6 மாதங்களுக்குள்ளாக சுற்றி இல்ல உலகம் முழுவதுமே இதை கேட்கும் என்று. புரிகின்றதா?
Them tapes go all over the world. All around.
இந்த ஒலிநாடாக்கள் பாருங்கள், உலகம் முழுவதுமாய் போகும்.
And therefore we are teaching here now just what we believe to be truth.
ஆகையினால் நாம் சத்தியம் என்று விசுவாசிப்பவைகளை நாங்கள் இங்கே போதிக்கின்றோம்.
And what we have found out that God has confirmed it to us to be truth.
நாங்கள் கண்டறிந்ததை தேவன் இங்கே சத்தியம் என்று உறுதிப்படுத்தினார்.
Now, the purpose, what was God's purpose in sending the Holy Spirit?
இப்பொழுது பரிசுத்த ஆவியை அனுப்பினதில் தேவனுடைய நோக்கம் என்ன?
I will mark that down, John 14, beginning at the 14th verse and reading through the chapter for the basis.
நான் அதற்காக யோவான் 14 துவங்கி குறித்து வைத்து அந்த அதிகாரம் முழுவதுமே 14 வசனம் முதல் ஒரு அடிப்படைக்காக வாசித்தேன்.
God's purpose we find here in sending the Holy Spirit was one purpose that God Himself might dwell in His church and continue His plans through the church.
பரிசுத்தாவி அனுப்புவதில் தேவன் ஒரு நோக்கத்தை உடையவராய் இருந்தார் என்று இங்கே பார்த்தோம். அதாவது தேவன் தாமே அவருடைய சபைக்குள்ளாய் ஜீவித்து அவருடைய திட்டங்களை சபையின் மூலமாக தொடர்ந்து செய்யும்படியாக அனுப்பினார்.
That God was in Christ, continuing His plans through Christ.
அதாவது தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்து கொண்டு அவருடைய திட்டங்களை கிறிஸ்துவின் மூலமாய் தொடர்ந்து செய்யும்படியாக.
Out of Christ into the church, continuing His work through the church.
கிறிஸ்துவுக்கு புறம்பாக சபைக்குள்ளாக அவருடைய கிரியைகளை சபையின் மூலமாய் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்.
Now we know what the Holy Spirit is.
இப்பொழுது நமக்கு தெரியும் பரிசுத்த ஆவி என்னதென்று.
We found out last night that it's God.
அது தேவன் என்று நாம் கடந்த இரவு கண்டறிந்தோம்.
Now when we think of God the Father, as Jesus spoke of here, His Father.
நாம் தேவனை குறித்து சிந்திக்கும்போது இங்கே என்னுடைய பிதா என்று கூறினது போன்று பிதா என்றும்.
God the Son. As Jesus.
குமாரனாகிய தேவனை இயேசு என்றும்.
God the Holy Spirit as what we call it today.
பரிசுத்தாவியாகிய தேவன் என்று இன்று நாம் அழைக்கின்றது போன்று.
Now that does not mean that there is 3 individual distinct gods.
அதனால் 3 தனிப்பட்ட நபர்கள் வித்தியாசமான தேவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல.
It means that there is one God in 3 offices.
ஒரே தேவனானவர் 3 உத்தியோகங்களில் இருக்கிறார் என்று பொருள்படும்.
May we say it like this.
நாம் அதை இந்த விதமாக சொல்லுவோம்.
All that God was, He poured into Christ because He emptied Himself and poured it into Christ.
தேவன் என்னவா இருந்தாரோ அது அனைத்தையும் தேவன் கிறிஸ்துவுக்குள் ஊற்றினார். ஏனென்றால் அவர் தம்மை வெறுமையாக்கி அதை கிறிஸ்துவுக்குள் ஊற்றினார்.
And Christ was the fullness of the Godhead bodily.
கிறிஸ்து சரீர பிரகாரமாக தெய்வத்துவத்தின் பரிபூரணமாக இருந்தார்.
All that Jehovah was, He poured into Christ.
யெகோவா என்னவா இருந்தாரோ அது அனைத்தையும் கிறிஸ்துவுக்குள் ஊற்றினார்.
And all that Christ was, He poured into the church.
கிறிஸ்து என்னவா இருந்தாரோ அதை அனைத்தையும் அவர் சபைக்குள்ளாக ஊற்றினார்.
Not into one individual, but into the entire body.
ஒரு தனிப்பட்ட நபருக்குள் அல்ல, ஆனால் முழு சரீரத்திற்குள்ளாகவும் ஊற்றினார்.
There where we come together in unity, we have power.
அங்கேதான் நாம் யாவரும் ஒருமைப்பாட்டிற்குள் வரும்போது நம்மிடம் வல்லமை இருக்கிறது.
All that God was in Christ, and all that Christ was is in you.
தேவன் என்னமாக இருந்தாரோ அது அனைத்தும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தது. கிறிஸ்து என்னமாக இருந்தாரோ அது அனைத்தும் உனக்குள்ளாக இருக்கிறது.
For God was made flesh and dwelt among us.
தேவன் மாம்சமாகி நம்மிடையே வாசம் பண்ணினார்.
1 Timothy 3:16 if you're putting it down.
குறித்துக் கொள்ள வேண்டுமானால் 1 தீமோத்தேயு 3:16.
Without controversy, great is the mystery of godliness, for God was manifested in the flesh. We handle him.
ஆண்டியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், நாங்கள் எங்கள் கைகளினாலே தொட்டோம்.
God, Jehovah, made flesh and walked on the earth and we saw him with our eyes.
தேவன் யெகோவா மாம்சமாகி பூமியின் மேல் நடந்தார், எங்களுடைய சொந்த கண்களாலே அவரை கண்டோம்.
You know, in the same chapter of John 14, Philip said, Lord, show us the Father and it will satisfy us.
யோவான் 14 அதிகாரத்திலேயே உங்களுக்கு தெரியுமா, பிலிப்பு அவரை பார்த்து ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்று கூறினார்.
Jesus said, I've been so long with you, Philip, and you don't know me.
இயேசு சொன்னார், பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா?
When you have seen me, you have seen the Father.
நீ என்னை கண்டபோது நீ பிதாவை கண்டாய்.
And why sayest thou unto me, show us the Father?
அப்படி இருக்க பிதாவை எனக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகின்றாய் என்று.
God was made flesh.
தேவன் மாம்சமாக ஆனார்.
Now here it is.
இப்பொழுது அதோ இங்கே இருக்கிறது.
The Father was God over you. We're saying,
பிதா உனக்கு மேலாக தேவனாய் இருந்தார். நாம் கூறுகின்றோம்,
we've been since Adam.
ஆதாம் இருந்தது முதற்கொண்டு இருக்கிறோம்.
God the Father was over Moses and the children of Israel in a pillar of fire.
பிதாவாகிய தேவன் மோசேயின் மேலும் இஸ்ரவேல் பிள்ளைகளின் மேலும் அக்கினி ஸ்தம்பத்தில் இருந்தார்.
Then God with us in Christ, walk with us, talk with us, eat with us, sleep with us.
பின்னர் தேவன் நம்மோடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தார், நம்மோடு கூட நடந்தார், நம்மோடு கூட சாப்பிட்டார், நம்மோடு கூட உறங்கினார்.
God over us, God with us, and now God in us.
நமக்கு மேலாக இருந்த தேவன், நம்மோடு கூட இருந்த தேவன், இப்பொழுதோ நமக்கு உள்ளாக இருக்கின்ற தேவன்.
All God was come into Christ, all Christ was come into the church.
தேவன் என்னவாக இருந்தாரோ அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துவிட்டது. கிறிஸ்து என்னவாக இருந்தாரோ அதெல்லாம் சபைக்குள்ளாய் வந்துவிட்டது.
What is it?
அது என்ன?
God working in you.
அரே தேவன் உனக்குள்ளாய் கிரியை செய்கிறதா இருக்கிறது.
Any word in the world, he want to call on you right there. Working in you to do his good will.
உலகத்தின் எந்த பகுதியிலாயினும் உன்னை அவர் அழைக்கும்படியாய் வரும்போது நீ சரியாக அங்கேயே இருக்கின்றாய். அவருடைய நன்மையான சித்தத்தை செய்யும்படியாய் உனக்குள் கிரியை செய்கிறதா இருக்கிறது.
How we are to thank God for that.
அதற்காக நாம் தேவனுக்கு எவ்வளவு நன்றி கூற வேண்டியவளாயிருக்கிறோம்.
God the Holy Spirit is sent for the purpose of God living in his church, moving through each age, working out his divine will.
பரிசுத்தாவியாகிய தேவனை அனுப்பியதன் நோக்கம் என்னவென்றால், தேவன் தம்முடைய சபையில் ஜீவிக்கும்படியாகவும் ஒவ்வொரு காலத்தின் ஊடாகவும் அசைபாடிக்கொண்டு அவருடைய தெய்வீக சித்தத்தை கிரியை செய்து கொண்டு போகவே அனுப்பப்பட்டார்.
When man make fun of you, they're not making fun of you. They're making fun of him that sent you.
மனிதர்கள் உங்களை பரிகாசம் செய்யும் போது அவர்கள் உங்களை பரிகாசம் செய்யவில்லை, உன்னை அனுப்பினவராகிய அவரை தான் பரிகாசம் செய்கிறார்கள்.
So Jesus said, blessed are ye when man shall say all manner of evil against you, falsely for my name's sake. Blessed are you.
ஆகவே இயேசு சொன்னார், என் நிமித்த மனிதர் உங்கள் மேல் பலவிதமான தீமைகளையும் பொய்யாய் சொல்வார்களே, ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று.
And again, all that live godly in Christ Jesus shall suffer persecutions.
மறுபடியுமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்றார்.
For when God made himself known in Christ, they hated him.
ஏனென்றால் தேவன் தம்மை தாமே கிறிஸ்துவுக்குள்ளாக அறியும்படியாய் செய்தபோது அவர்கள் அவரை வெறுத்தார்கள்.
Who hated him worse? The church.
அவரை அதிகமாக வெறுத்தவர்கள் யார்? சபையார்தான்.
The church hated him worse.
சபையானது அவரை மோசமாக வெறுத்தது.
The drunkard.
ஒரு குடிகாரனை விட அதிக மோசமாக அவர்கள் அவரை வெறுத்தனர்.
They hated him worse than all the other people.
மற்ற எல்லா ஜனங்களை காட்டிலும் அவர்கள் அவரை அதிகமாக வெறுத்தனர்.
It was the church that hated him.
அவரை வெறுத்தது சபைதான்.
So therefore, when you see cosmos, the world or the world knowed him not, means the church so called knew him not.
ஆகவே காஸ்மாஸ், உலகத்தை நீங்கள் பார்க்கும் போது உலக ஒழுங்கு உலகமானது அவரை அறியவில்லை என்றால் சபையானது அவரை அறியவில்லை என்பதாகும்.
He came to his own and his own received him not.
அவர் தமக்கு சொந்தமானதே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
But as many as did receive him, to them gave he the power to become sons of God. To them that believed on his name.
ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
Oh, how we should love him and worship him.
Oh, நாம் அவரை எப்படியாய் நேசிக்கவும் அவரை ஆராதிக்கவும் வேண்டியவர்களாய் இருக்கிறோம்.
The purpose of God wanting to become in fellowship.
ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது.
Like, before we leave that text, let's use this.
இந்த காரியத்தை கடந்து போகும் முன்பு நாம் இதை உபயோகிப்போம்.
In the days of Ruth, in the law of redemption, when Naomi had left the country because of trial, hard times.
ரூத்தின் நாட்களில் மீட்பின் நியமங்களின்படியாய் சோதனையும் கஷ்டமுமான நேரத்தில் காரணமாக நகோமி தேசத்தை விட்டு வெளியேறினார்.
She went into the Moabite land, which were just lukewarm nominal Christians.
அவள் மோவாபி தேசத்திற்கு சென்றால் அது வெதுவெதுப்பான பெயர் கிறிஸ்தவர்களை போன்றது.
Because the Moabites come from the daughter of Lot.
ஏனென்றால் மோவாபியர்கள் லோத்தின் குமாரத்திகளின் மூலமாய் உருவான ஒரு தேசம்.
And they were so called believers and mixed up.
அவர்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்ட ஒரு கலப்பு கூட்டமாக இருந்தார்கள்.
And then her husband died and her two sons died.
அதன் பின்னர் நகோமியுடைய புருஷனும் அவளுடைய இரண்டு குமாரர்களும் மரித்து போனார்கள்.
And on the road home, Naomi on her road home.
நகோமி தன் தேசத்துக்கு திரும்பி வரும்படியில் ரூத் நகோமி இருவருமே திரும்பி வரும்படியில்
one of her daughter-in-laws, Orpah, she said that she would return back to her country, to her gods and to her church and to her people.
அவளுடைய மருமகள்களில் ஒருத்தியான ஓர்பால் தன்னுடைய தேசத்திற்கும் தன்னுடைய தேவனிடத்திற்கும் தன்னுடைய சபையினிடத்திற்கும் தன்னுடைய ஜனதண்டைக்கும் திரும்பி போய்விடுவதாக கூறினார்.
And Naomi tried to get Ruth to go back, but she said,
நகோமி தன்னுடைய அடுத்த மருமகள் ரூத்தையும் திரும்பி போகும்படி முயற்சி செய்தால் ஆனால் அவளோ
your people are my people, your God is my God, where you die there I'll die, where you're buried there I'll be buried, and I'll not turn back.
அவளோ உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ எங்கே மரிப்பாயோ அங்கே நானும் மரிப்பேன், நீ எங்கே அடக்கம் பண்ணப்படுவாயோ அங்கே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன், நான் திரும்பி போக மாட்டேன் என்று கூறினாள்.
That's when a person's caught a vision.
ஒரு நபர் ஒரு தரிசனத்தை உடையவனாய் இருக்கும்போது காரியம் அப்படியா இருக்கும்.
No make any difference what other people said, you're going over there to become a holy roller or something, that didn't make any difference to Ruth.
அவளுடைய ஜனங்கள் அவளிடத்தில் நீ அங்கே போய் ஒரு பரிசுத்த உருளை அல்லது அப்படி ஏதோ ஒரு காரியமாய் ஆகப் போகின்றாய் என்றார்கள். அவர்கள் அப்படி கூறினது அவளுக்கு எந்தவித வித்தியாசத்தையும் உண்டு பண்ணவில்லை. அது ரூத்திற்கும் எந்தவித வித்தியாசத்தையும் உண்டு பண்ணவில்லை.
There was a purpose of God to be fulfilled.
நிறைவேற வேண்டிய ஒரு தேவனுடைய நோக்கம் அங்கே இருக்கின்றது.
And just as sure as you're hungering tonight for the Holy Spirit, it's something in you pulling you that a purpose of God in your life has got to be fulfilled. Just like it was with Ruth.
இன்றிரவு நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள எவ்வளவு பசியாக இருக்கிறீர்களோ அவ்வளவு நிச்சயமாக அவ்வளவாக ஏதோ காரியம் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை இழுக்கின்றது. ரூத்தினுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டி இருந்தது போன்று உங்களுடைய ஜீவியத்திலும் அவருடைய நோக்கம் ஒன்று நிறைவேற வேண்டியதாக இருக்கின்றது.
The story is so beautiful, I just can't leave it for a moment.
இந்த கரையானது அவ்வளவு அழகாக இருக்கின்றது. அதை அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு விட்டுவிட என்னால் முடியாது.
You know the law of redemption, that when Boaz's
நாட்களில் இருந்த மீட்பின் நியமங்களை நீங்கள் அறிவீர்கள்.
You know the story of how Ruth gleaned in the field and found favor with Boaz.
உங்களுக்கு ரூத்தினுடைய சரித்திரம் தெரியும். எப்படி அவள் வயலில் சிந்தி கிடந்ததை பொறுக்கிக் கொண்டிருந்தாள் என்றும் போவாசின் கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்தது என்பதையும் அறிவீர்கள்.
And before he could marry her, he had to redeem all that Naomi had lost.
அவன் அவளை மணந்து கொள்வதற்கு முன்னர் நகோமி இழந்து போன யாவற்றையும் அவன் மீட்டுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது.
And the only one that could redeem Naomi's fallen estate in the law of redemption was a near kinsman.
நகோமி இழந்து போன அவளுக்குள்ள யாவையும் மீட்பு நியமத்தின்படியாய் மீட்டுக் கொள்ளக்கூடிய ஒன்றே ஒன்று ஒரு நெருங்கின உறவின் முறையான்.
Had to be kinfolks before he could redeem.
அவன் அவளை மீட்டுக் கொள்ள முன்னர் அவன் ஒரு நெருங்கின உறவின் முறையானாக இருக்க வேண்டும்.
And that was her closest kin folks.
அவன்தான் அவளுக்கு இருந்த நெருங்கின உறவின் முறையான் சுதந்திரவாளி.
And he had to make a public ensign outside of the gate or public confession that he had redeemed all that Naomi had lost.
நகோமி இழந்து போன யாவற்றையும் தான் மீட்டுக் கொண்டதாக அவன் நகரவாசலுக்கு வெளியே பகிரங்கமாக ஒரு அடையாளத்தை செய்ய வேண்டியவனாயிருந்தான் அல்லது அறிக்கை செய்ய வேண்டியவனாயிருந்தான்.
And Boaz did it by kicking off his shoe before the elders and said, if there's anybody here that's got anything that belongs to Naomi, I this day have redeemed it.
மூப்பர்களுக்கு முன்பாக தன் பாதரட்சியை கழற்றி போட்டு நகோமிக்கு சொந்தமான ஏதாகிலும் இங்குள்ள யாரிடமாவது இருக்குமானால் இன்றைய தினம் நான் அதை மீட்டுக் கொண்டேன் என்று கூறி அதை செய்தான்.
And that's the way God did follow his own laws.
அந்த வண்ணமாகவே தேவன் செய்து அவருடைய சொந்த நியமங்களை பின்பற்றினார்.
God cannot follow, give you one law to follow and him follow another.
நீங்கள் பின்பற்றும்படியாக தேவன் உங்களுக்கு ஒரு நியமத்தை கொடுத்துவிட்டு அவர் வேறொரு நியமத்தை பின்பற்ற முடியாது.
He follows his own laws.
அவருடைய சொந்த நியமங்களை அவர் பின்பற்றினார்.
Then God, in order to redeem the lost church, the lost world, the lost creation.
பின்னர் தேவன் இழந்து போன சபையை, இழந்து போன உலகத்தை, இழந்து போன சிருஷ்டியை மீட்டுக் கொள்ளும்படியாக ஆவியில் எல்லையற்றவராகிய தேவன் இழந்து போன மானிட வர்க்கத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக,
God who is infinite in spirit, to redeem the lost human race, God himself become kinfolks. A man, a son that he created in the womb of Mary.
ஆவியில் எல்லையற்றவராகிய தேவன் இழந்து போன மானிட வர்க்கத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக தேவன் தாமே நெருங்கின உறவின் முறையானாக ஒரு மனிதனாக மரியாளின் கர்ப்பத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு குமாரனாக ஆனார்.
And then he made an ensign or a testimony outside the gates of Jerusalem.
அதன் பின்னர் அவர் ஒரு அடையாளத்தை அல்லது ஒரு அறிக்கையை எருசலேமின் நகரவாசலுக்கு புறம்பே செய்தார்.
He was lifted up between the heavens and earth and died and redeemed everything.
அவர் வானத்துக்கும் பூமிக்கும் இடையே தூக்கி நிறுத்தப்பட்டு மாரித்து யாவற்றையும் மீட்டுக் கொண்டார்.
And in bleeding he sanctified a church that he himself might live in and fellowship and commune with.
ரத்தம் சிந்துதலின் மூலமாக தமக்கென்று அவருடைய சபையை பரிசுத்தப்படுத்தி அதன் மூலமாய் அவர் தாமே அதற்குள்ளாக இருந்து கொண்டு ஜீவிக்கவும் ஐக்கியம் கொள்ளவும் உறவாடவும் அப்படி செய்தார்.
That lost spot of fellowship from the Garden of Eden where God came down every evening, church time.
சாயங்கால நேரத்தில் சபை நேரத்தில் தேவன் கீழே இறங்கி வந்து பெற்றதான அந்த இழந்து போன ஏதேனின் ஐக்கியத்தை மீண்டும் இருக்கும் பொருட்டு அப்படி செய்தார்.
Did you notice God came down in the cool of the day, the setting of the sun?
நீங்கள் கவனித்தீர்களா, சூரிய அஸ்தமனத்தின் போது அந்நாளின் குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் இறங்கி வந்தார்.
There's something about when it starts to get night, people think of church and of God, Christians.
இரவு நேரம் துவங்க இருக்கும் போது அங்கு ஏதோ காரியம் இருக்கிறது, ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் சபையை பற்றியும் தேவனை பற்றியும் அப்பொழுது சிந்திக்கின்றனர்.
You see the sun setting, you realize it's your sun is setting.
சூரியன் அஸ்தமிக்கின்றதை நீங்கள் காணுகிறீர்கள், உங்களுடைய சூரியன் அஸ்தமிக்கிறதை உணர்கிறீர்கள்.
And in the cool evening he come down and commune with them.
சாயங்காலத்தின் குளிர்ச்சியான வேளையிலே அவர் கீழே இறங்கி வந்து அவர்களுடன் உரையாடுவார்.
And there he lost that fellowship because sin would not let him do it.
அங்கே அவர் அந்த ஐக்கியத்தை இழந்து போனார். ஏனென்றால் பாவமானது அவர் அதை செய்ய முடியாதபடி தடுத்தது.
And then he was made flesh and dwelt among us in order that he could come back again to man.
Amen.
And live in man. And restore man to a state of communion with him again and give him back his God given right.
பின்னர் அவர் மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினார். அவர் மீண்டும் மனிதனிடத்தில் வந்து மனிதனுக்குள் ஜீவித்து அவருடன் உரையாடும் நிலைக்கு ஒரு மனிதனை திருப்பி கொண்டு வந்து தேவனால் அளிக்கப்பட்ட அவருடைய உரிமையை அவனுக்கு கொடுக்கும் பொருட்டு அப்படி செய்தார்.
That's what he did.
அவர் அதைத்தான் செய்தார்.
That's the purpose of the Holy Ghost. It's the Father again.
பரிசுத்த ஆவியின் நோக்கம் அதுவே. அது மறுபடியும் பிதாவாக இருக்கிறது.
God the Father dwelling in you, working out his plans to finish his plan of redemption.
பிதாவாகிய தேவன் தம்முடைய மீட்பின் திட்டத்தை முடிக்கும்படியாக உனக்குள்ளாக வாசம் செய்து கொண்டு அவருடைய திட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறார்.
Working through you, making you a co-worker with him.
உன் மூலமாக கிரியை செய்து கொண்டு உன்னை அவருடன் ஒரு உடன் ஊழியனாக்குகின்றார்.
Giving you a place, giving you a part for your fallen lost brother and sister.
உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து உங்களுடைய விழுந்து போன சகோதர சகோதரிகளுக்காக உனக்கு ஒரு பாகத்தை கொடுத்து
giving you his spirit and his love to go hunt the lost as he did in the garden of Eden.
அவர் ஏதேன் தோட்டத்தில் செய்தது போன்று இழந்து போனவர்களை தேடி கண்டுபிடிக்கும்படியாக அவர் தம்முடைய ஆவியையும் அவருடைய அன்பையும் உனக்கு கொடுக்கிறார்.
Adam, Adam, where art thou?
ஆதாமே, ஆதாமே, எங்கிருக்கின்றாய் என்று அவர் தேடினது போன்று நீ செய்ய.
That's what the Holy Spirit does to a man or a woman.
பரிசுத்த ஆவியானது அதைதான் ஒரு மனிதனுக்கும் அல்லது ஒரு மனுஷிக்கும் செய்கிறது.
When it strikes into their heart and takes its abode, there's a thirst and a hungry for lost souls.
அதே அவருடைய இருதயத்தை தாக்கி அங்கே தங்கும் போது அங்கே இழந்து போன ஆத்துமாக்களுக்காக ஒரு பசியும் ஒரு தாகமும் உண்டாக்குகின்றது.
That's what's the matter with the meetings today.
இன்றைக்கு நடக்கும் கூட்டங்களின் விவகாரங்களும் அதுவே.
There's not enough spirit touch in it to go for the souls of the lost and the dying.
இழந்து போனதும் மரித்துக் கொண்டிருக்கிறதுமான ஆத்துமாக்களை தேடி போகும்படியாக அங்கே போதுமான பரிசுத்த ஆவியின் தொழுதல் இல்லை.
It's more to make a name or a church or a building or denomination instead of a soul winning program.
ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு பதிலாக தங்களுக்கு ஒரு பெயரை அல்லது ஒரு சபையையோ அல்லது ஒரு கட்டிடத்தையோ அல்லது ஒரு ஸ்தாபனத்தையோ எழுப்ப திட்டமிடுகின்றனர்.
How pitiful.
என்ன ஒரு பரிதாபமாக இருக்கின்றது.
We could stay on it much.
நாம் இதை குறித்து நீண்ட நேரம் பேசலாம்.
God poured himself into Christ. Correct.
தேவன் தம்மை கிறிஸ்துவுக்குள் ஊற்றினார். உண்மைதான்.
Christ poured himself into the church.
கிறிஸ்துவும் தம்மை தாமே சபைக்குள்ளாக ஊற்றினார்.
Therefore, now watch.
ஆகையினால் இப்பொழுது கவனியுங்கள்.
At that day, you will know that I am in the Father, and you are in me, and I am in you. At that day, you'll know it. Amen. For it's the whole thing is one plan of redemption.
Amen.
Coming down.
அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை. அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஏனென்றால் அந்த முழு திட்டமும் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தின் கீழ் வந்து கொண்டிருக்கிறது.
That God coming back to live in and dwell with and commune to his people as he did at the beginning.
அதாவது தேவன் திரும்பவுமாக வந்து ஆதியில் செய்தது போன்று அவர்களுக்குள்ளே ஜீவித்து அவர்களோடு வாசம் பண்ணி அவர்களுடைய ஜனங்களோடு உறவாடுவதாகும்.
Now, then as soon as he gets his church in speaking conditions,
இப்பொழுது அவருடைய சபையை பேசும் நிலைமைக்கு கொண்டு வந்த பிறகு
gets his church to a place that he can flow himself through and love and persuade and fellowship. Then there'll come a Eden.
அவர் தம்மை சபையினூடாக ஊற்றவும் அன்பு கூறவும் முழு நிச்சயமாய் நம்ப செய்யவும் ஐக்கியம் கொள்ளவும் கூடிய நிலைமைக்கு சபையை கொண்டு வந்த பின்னர் அப்பொழுது ஒரு ஏதேனின் நிலையை உருவாகும்.
He'll take his church back to where it left him at. Back to an Eden again. There where it fell.
சபையானது அவரை எந்த இடத்தில் விட்டதோ அந்த இடத்திற்கு அது விழுந்ததான ஏதேனுக்கு மறுபடியும் கொண்டு போகின்றார்.
It no, that's where it made its first start of fall.
அங்கேதான் அது தன்னுடைய முதலாவது துவக்கத்தை ஆரம்பித்தது அல்லது விழுந்தது.
That's where it will be taken right back with ever clean slate of redemption, bringing them straight back to that place again.
அந்த இடத்திற்கு தான் அது மறுபடியும் கொண்டு செல்லப்படும். முழுவதும் கரையற்றதாய் மீட்கப்பட்டதான அந்த நிலைக்கு திரும்ப கொண்டு போகின்றார்.
The church has been in the world for some time.
சபையானது இவ்வுலகில் கொஞ்ச காலம் இருந்தது.
And the church really after the Reformation of 1500 years of dark ages.
சபையானது உண்மையிலேயே சீர்திருத்தத்துக்கு பிறகு 1500 வருஷங்களான இருண்ட காலத்திற்கு பிறகு
Luther was the first reformer to come forth after the round of the apostles.
அப்போஸ்தலர்கள் காலத்திற்கு பிறகு வந்ததான முதல் சீர்திருத்தக்காரர் லூதர் ஆவார்.
Then when Luther come forth, God tipped up a little bit of the Spirit and poured it out upon the church in justification.
பின்னர் லூதர் வந்த பிறகு தேவன் தம்முடைய ஆவியை சற்று தூக்கிவிட்டு நீதிமானாக்கப்படுதலில் சபையின் மேல் ஊற்றினார்.
And then in the days of Wesley, he poured out a little more of himself into sanctification.
அதன் பின்னர் வெஸ்லியின் நாட்களில் அவர் தன்னை சற்று அதிகமாக பரிசுத்தமாகுதலில் ஊற்றினார்.
And as the age has grown on to the end time, God has been filling his church.
இப்படியாய் சபையின் காலமானது வளர்ந்து கொண்டே போய் முடிவு காலம் வருகிற வேளையிலே தேவன் தம்முடைய சபையை நிரப்பிக் கொண்டிருந்தார்.
Just look around and find out if that's truth or not.
சுற்றுமுற்றும் பார்த்து அது உண்மையா இல்லையா என்று கண்டறியுங்கள்.
Look at the Lutheran age, you who read history. Look at their revival and what they did.
லூதரனுடைய காலத்தை நோக்கி பாருங்கள். சரித்திரத்தை வாசித்தவர்களே, அவர்களுடைய எழுப்புதலையும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நோக்கி பாருங்கள்.
Look how much greater the Wesley revival was. How much more power they had, but in the minority.
வெஸ்லியின் எழுப்புதல் எவ்வளவு பெரிதாக இருந்தது, எவ்வளவு வல்லமை அவரிடம் இருந்தது, ஆனால் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தது என்று பாருங்கள்.
Watch in the days of Pentecost, what a revival they had then. What a great wide sweeping.
பெந்தேகோஸ்து நாட்களை பாருங்கள். அப்பொழுது அவர்களுக்கு என்ன ஒரு எழுப்புதல் இருந்தது, என்ன ஒரு மகத்துவமாக இருந்தது, எந்த அளவுக்கு பரவலாக இருந்தது என்று பாருங்கள்.
To our Sunday visitor, the Catholic paper, give confession that the Pentecostals produced 1,500,000 conversions in 1 year.
நம்முடைய சண்டே விசிட்டர் கத்தோலிக்க ஏடு போன்ற பத்திரிகைகளும் கூட அதாவது ஒரு வருடத்தில் பெந்தேகோஸ்துக்கள் 15,00,000 பேர்களை மனமாற்றுகிறார்கள் என்று அது வெளியிட்டது.
I've done all the rest of churches together. The Catholic only changed, claimed 1,000,000.
மற்ற எல்லா சபைகளையும் ஒன்றாய் சேர்த்தாலும் அதையெல்லாம் கடந்து அதிகமாக செய்துவிட்டால் என்று பிரசுரித்திருக்கிறது. 10,00,000 பேர்களைத்தான் கத்தோலிக்க சபை மாற்றி இருக்கிறது என்று கூறுகிறது.
And their own Sunday visitor, the paper called the Sunday visitor, gave statement that the Pentecostals outrun them.
அவர்களுடைய சொந்த பத்திரிகையாகிய சண்டே விசிட்டரே பெந்தேகோஸ்துகள் தான் அதிகமானவர்களை மனமாற்றி இருக்கிறார்கள் என்று அறிவித்துள்ளது.
And remember, Pentecostal conversions is Holy Ghost filled conversions.
பெந்தேகோஸ்தே மனமாறுதல் என்பது பரிசுத்த ஆவி நிறைந்த மனமாற்றம் என்பது நினைவிருக்கட்டும்.
In the minority, to start with, on the side of the alley out there with no guitar.
அவர்கள் துவங்கிய நேரத்தில் மிகவும் குறைவானவர்களாய் அங்கே அந்த பக்கத்தில் ஒரு கிட்டாருடன் துவங்கினார்கள்.
Women couldn't even afford a pair of stockings.
அவர்களுடைய பெண்கள் ஒரு ஜோடி காலுறைகள் கூட வாங்க முடியாதவர்களாக இருந்தார்கள்.
Laying out on the railroad tracks and picking up corn and mash it and making bread for their children.
ரயிலடிகளில் படுத்து தூங்கி சோளத்தை பொறுக்கியாத எடுத்து தூளாக்கி அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ரொட்டி செய்து கொடுத்தார்கள்.
But what's it come to?
ஆனால் அது எந்த நிலைக்கு வந்தாயிற்று?
The most powerful standing church in the world today.
உலகிலேயே மிகுந்த வல்லமை பொருந்திய ஒரு சபையாக இருக்கிறது.
Not in the eyes of the world, but in the eyes of God.
உலகத்தின் கண்களுக்கு அல்ல, தேவனுடைய கண்களுக்கு அப்படி இருக்கின்றது.
Because he proves it by what he's doing for them.
அவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரோ அதன் மூலமாய் அவர் அதை நிரூபிக்கிறார்.
He's pouring himself into them. Pouring it in.
அவர் தம்மை தாமே அவர்களுக்குள்ளாய் ஊற்றுகிறார். அவர் அதை அவர்களுக்குள் ஊற்றுகிறார்.
Notice now what taking place. God pouring himself into them.
இப்பொழுது என்ன சம்பவித்தது என்று கவனியுங்கள். தேவன் அவர்களுக்குள் தம்மை ஊற்றிக் கொண்டிருக்கிறார்.
Now the church has got to a place from Luther, Wesley and the revivals on to Pentecost.
இப்பொழுது சபையானது லூத்தர், வெஸ்லி ஆகியோரை கடந்து எழுப்புதல் பெந்தேகோஸ்தின் மத்தியில் இருந்துள்ளது.
And now into this age that we're coming now, by the same Holy Spirit, just more of it.
இப்பொழுது அதே பரிசுத்தாவின் மூலமாக நாம் வந்து கொண்டிருக்கின்றதான இந்த காலத்துக்குள் சற்று அதிகமாக பெற்றுள்ளோம்.
Now when them Lutherans back there got saved, they got a portion of the Holy Spirit.
லூதரன்கள் அப்பொழுது ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு பரிசுத்தாவின் ஒரு பகுதிதான் கிடைக்க பெற்றார்கள்.
When the Methodists got sanctified, that was a work of the Holy Spirit.
மெத்தடிஸ்டுகள் பரிசுத்தமாக்கப்பட்ட போது அது பரிசுத்தாவின் கிரியையாயிருந்தது.
See, it was a part of the Holy Spirit.
பாருங்கள், அது பரிசுத்தாவின் ஒரு பகுதியாயிருந்தது.
They without us are not made perfect, says the Scripture.
நம்மையல்லாமல் அவர்கள் பூரணராக போகிறதில்லை என்று வேத வார்த்தைகள் கூறுகின்றது. புரிகின்றதா?
Now, God, as the light has begun to shine in the last days, He is expecting us, a great thing from us.
இந்த கடைசி நாட்களில் வெளிச்சமானது பிரகாசிக்க துவங்கிவிட்டதால் தேவன் நம்மிடமிருந்து மகத்தான காரியத்தை எதிர்பார்க்கிறார்.
Because where there is much given, there is much required.
ஏனெனில் எவரிடத்தில் அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்தில் அதிகமாக கேட்கப்படும்.
So he's going to require much more of us than he did of the Lutherans or the Methodists.
எனவே அவர் லூதரன்கள் அல்லது மெத்தடிஸ்டுகளை காட்டிலும் நம்மிடம் அதிகமாக அவர் கேட்பார்.
Because we walk in a greater light, with a greater power, with a greater witness than they had.
ஏனென்றால் அவர்கள் பெற்றிருந்ததை காட்டிலும் நாம் ஒரு அதிகமான வெளிச்சத்தையும் ஒரு அதிகமான வல்லமையும் ஒரு அதிகமான சாட்சியை பெற்றவர்களாயிருக்கிறோம்.
Now we have a greater witness of the resurrection.
இப்பொழுது உயிர்த்தெழுதலில் மிக பெரிய சாட்சியை உடையவர்களாயிருக்கிறோம்.
We have things more firmer, more sure than they had.
அவர்களுக்கு இருந்ததை காட்டிலும் நாம் அதிக உறுதியாயும் நிச்சயமானதாயும் இருக்கிற காரியங்களை உடையவர்களாயிருக்கிறோம்.
But it's just like I said to a Lutheran college not long ago.
சமீபத்தில் நான் ஒரு லூதரன் கல்லூரிக்கு கூறினது போன்றே அது இருக்கின்றது.
They said, what have we got?
அவர்கள் எங்களிடம் என்ன உள்ளது என்றார்கள்.
I said, a man planted a field of corn. The first little blades come up, he said, thank the Lord for a crop of corn.
நான் சொன்னேன், ஒரு மனிதன் வயலில் சோளத்தை விதைத்தான், முதலாவதாக சிறு முளைகள் முளை தெளிம்பின, அவன் சோழ பயிருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றான்.
Potentially he had it, but he only had it in the early form.
மறைமுகமாக அவன் அதை பெற்றவனாயிருந்தான், ஆனால் அவன் அதை அதன் ஆரம்ப கட்டத்தில் பெற்றவனாயிருந்தான்.
By and by it become a stalk.
படிப்படியாக அது ஒரு தண்டாக மாறும்.
And a tassel come out on it, which was Methodist.
அதனின்றி மகரந்த பொடி வெளிவரும், அதுதான் மெத்தடிஸ்டுகள்
என்றேன்.
நீங்கள் இயற்கையை கவனிப்பீர்களே, ஆனால் தேவன் கிரியை செய்கின்றதை நீங்கள் அங்கே காணலாம்.
என்
ஊழியத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு ரகசியம் அதற்குள் அடங்கி இருக்கிறது. புரிகின்றதா?
That watching nature, see how it does. What age and what time? You see where you're living.
அது இயற்கையை கவனித்து அது எப்படி கிரியை செய்கிறது, என்ன காலம் என்ன நேரம் என்று பாருங்கள். அப்பொழுது நீங்கள் எங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களால் காண முடியும்.
What's the age?
காலத்தை கவனியுங்கள்.
Now, then the Methodists, they were tassels.
அதற்கு பின்னர் மெத்தடிஸ்டுகள் அவர்கள் மகரந்த பொடிகளாயிருந்தார்கள்.
They looked back to the Luther and said, we got sanctification, you haven't got nothing in it.
அவர்கள் லூதரன்களை திரும்பி பார்த்து, எங்களிடம் பரிசுத்தமாக இருக்கிறது, உங்களுக்கு அதில் ஒன்றுமே இல்லை என்கிறார்கள்.
By and by, from that pollen from the Methodist come forth a grain of ear corn.
படிபடியாக மகரந்த பொடியிலிருந்து மெத்தடிஸ்டுகளிலிருந்து தானியம், ஒரு தானியம் நிறைந்த கதிர் தோன்றினது.
That was Pentecost.
அதுதான் பெந்தேகோஸ்தே.
There you are, justification, one stage of it.
அங்கேதான் காரியம். அதனுடைய ஒரு படிதான் நீதிமானாக்கப்படுதல்.
Sanctification, another stage of it.
பரிசுத்தமாக்கப்படுதல் அதனுடைய இன்னொரு படியாக இருக்கிறது.
The Holy Spirit, another stage of it.
பரிசுத்த ஆவி அதனுடைய இன்னொரு படியாக இருக்கிறது.
Pentecost, Luther, Wesley, Pentecost.
அது பெண்டெகோஸ்ட், லூத்தர், வெஸ்லி, பெண்டெகோஸ்ட்.
Now what does Pentecost?
இப்பொழுது பெண்டெகோஸ்ட் என்ன செய்கிறது?
I liken it because in Pentecost it brought back not a green leaf, not a tassel.
நான் அதை ஒப்பிடுகிறேன். ஏனென்றால் பெண்டெகோஸ்டின் அது ஒரு பச்சை இலையை, ஒரு மகரந்த பொடியை அது கொண்டு வரவில்லை.
But the corn cannot say to the tassel, I don't have no use of you. A tassel can't say to the leaf, I have no use of you.
ஆனால் தானியமானது மகரந்த பொடியிடம், உன்னால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றும், மகரந்த பொடியான இலையிடம், உன்னால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்றும் கூற முடியாது.
Because the same life that was in the leaf made the tassel.
ஏனென்றால் இலையில் இருந்த அதே ஜீவன்தான் மகரந்த பொடியை உண்டு பண்ணினது.
The same life as in the tassel made the ear.
மகரந்த பொடியில் இருந்த அதே ஜீவன்தான் தானியத்தை உண்டு பண்ணினது.
And it was the Lutheran church that made the Wesley church.
Lutheran சபைதான் வெஸ்லி சபையை உண்டாக்கினது.
It was the Wesley church that made Pentecost.
வெஸ்லி சபைதான் பெந்தெகோஸ்த் சபையை உண்டாக்கினது.
But Pentecost, what is it?
ஆனால் பெந்தெகோஸ்த் அது என்ன?
It's a restoration of the same kind of a grain that went into the ground at the beginning.
துவக்கத்திலே பூமிக்குள்ளாக சென்ற அதே விதமான தானியத்தை திரும்பமாக கொண்டு வருவதாக இருக்கிறது.
Bringing back all the fullness of the power of Pentecost by the baptism of the Holy Ghost. See, in the last day.
கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியை கொண்டு பெந்தெகோஸ்தே வல்லமையின் முழு நிறைவையும் திரும்பமாக கொண்டு வருதலாக இருக்கிறது. பாருங்கள்.
Oh, it's a great thing to believe and to look at.
Oh, விசுவாசிக்கவும் நோக்கி பார்க்கவும் அது ஒரு மகத்தான காரியமாக இருக்கிறது.
Now, in this age that we're now living, this age, it's beyond Pentecost.
இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றதான இந்த காலமானது பெந்தெகோஸ்தேவையும் கடந்து ஒன்றாக இருக்கிறது.
Pentecost has settled itself into organizations and started thinking whole lot about organizations. We are this and we are that.
பெந்தெகோஸ்தினர் தங்களை ஸ்தாபனமாக ஆக்கிக்கொண்டு நாங்கள் இதுவாயிருக்கிறோம், நாங்கள் அதுவாயிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு ஸ்தாபனங்களை குறித்து அதிக பாவனை செய்கிறார்கள்.
That's just nature. You just can't help it. It's nature.
அது வெறுமனே சுவாபமாயிருக்கிறது. அதற்கு ஒன்றும் உங்களால் உதவி செய்ய முடியாது. அது சுவாபமாயிருக்கிறது.
They'll do that. It's the plan for them to do that.
அவர்கள் அதை செய்வார்கள். அதை செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது.
But the church has moved on.
ஆனால் சபையோ கடந்து போய்விட்டது.
It's gone into greater, more powerful.
அது அதை காட்டிலும் பெரியதும் அதிகமான வல்லமைக்குள் போய்விட்டது.
It's a restoration of gifts.
அது வரங்கள் புதுப்பிக்கப்படுதலாகும்.
Many Pentecostal people does not believe in divine healing. Ministry of angels and powers of God.
தெய்வீக சுகம் பெறுதல், தூதருடைய ஊழியம், தேவனுடைய வல்லமைகள், இவைகளில் அநேக பெந்தெகோஸ்தருக்கு நம்பிக்கை கிடையாது.
Many Pentecostals call these visions that I see the devil.
நான் காணுகின்றதான இந்த தரிசனங்களை அநேக பெந்தெகோஸ்தினர் பிசாசு என்று அழைக்கின்றனர்.
Many organizations won't even have nothing to do with it in Pentecost.
அநேக பெந்தெகோஸ்த ஸ்தாபனங்கள் இதனோடு தொடர்பு கொள்ள மறுக்கின்றனர்.
See, we've moved beyond that.
பாருங்கள், நாம் அதையெல்லாம் தாண்டி போய்விட்டோம்.
Just as Methodists called Pentecostal crazy for speaking in tongues.
அந்நிய பாஷைகளை பேசுகின்ற காரணத்தால் பெந்தெகோஸ்தினரை பைத்தியம் என்று மெத்தடிஸ்டுகள் அழைக்கின்றனர்.
Just as Lutheran called Methodists crazy for shouting. See?
சத்தமிடுகின்ற காரணத்தால் மெத்தடிஸ்டுகளை பைத்தியம் என்று லூத்தரன்கள் அழைப்பது போன்று இருக்கின்றது. புரிகின்றதா?
But it's all a coming forth out of the Holy Spirit till the great church is being filled up and chug full.
ஆனால் இவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகி முடிவில் சபையானது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதாகி.
Hallelujah! Of the great powers of Almighty God.
Hallelujah! சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகத்தான வல்லமைகளால் நிரப்பப்பட்டு.
Until it's got to a place, until the very works that Jesus done has manifested itself right in the church now.
இயேசுவானவர் செய்த அதே கிரியைகளை இப்போ சபையிலே வெளிப்படுத்தும் நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது.
We're close friends.
நண்பர்களே, நாம் சமீபத்தில் இருக்கிறோம்.
Let me stop here just for a minute to get what God put the Holy Ghost in the church for. Give you another time so that you'll know.
இங்கு நான் ஒரு நிமிடம் நிறுத்திக் கொண்டு தேவன் பரிசுத்த ஆவியை சபையில் எதற்காக வைத்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு உதாரணத்தை கூற விரும்புகிறேன்.
Back in the Old Testament when a child
பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்ததை கூறுகிறேன்.
A man made himself a home, he got his bride. That's the first thing.
ஒரு மனிதன் தனக்கு ஒரு வீட்டை உண்டாக்கிக் கொள்ளுகிறான், தனக்கு ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்ளுகிறான், அதுதான் முதலாவது காரியம்.
Then he become a great man like an organization.
பின்னர் அவன் ஒரு ஸ்தாபனத்தை போன்று ஒரு பெரிய மனிதனாகி விடுகிறான்.
That was good.
அது நல்லதுதான்.
The next thing happened, there come a birth into that home.
அடுத்து சம்பவிக்கின்ற காரியம், அந்த வீட்டிற்குள் ஒரு பிறப்பு உண்டாகின்றது.
That's when the Holy Spirit, see another spirit came in, which was a son.
பாருங்கள், அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் வேறொரு ஆவி உள்ளே வருகிறது, அது ஒரு மகனாக இருக்கின்றது.
That son, he was not in full charge, neither was he an heir until he got a certain age.
அவன் முழுவதற்கும் அதிகாரி அல்ல, ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவன் ஒரு சுதந்திரவாதியும் அல்ல.
And he had to be proved first. Yes.
முதலாவதாக அவன் நிரூபிக்கப்பட வேண்டும். ஆம்.
And then they had the law of adoption.
அதன் பிறகு அவர்களுக்கு புத்திர சிபகத்தை பற்றின ஒரு நேதி உண்டாயிருந்தது.
To you ministers, the placing of a son is what I'm speaking of now.
ஊழியக்காரர்களாகிய உங்களுக்கு ஒரு குமாரனை பொருத்துதல் என்பதனை பற்றித்தான் நான் இப்பொழுது பேசுகிறேன்.
Then when he come to a place to where he was adopted.
பின்னர் அவன் சுவீகாரம் பெறுவதற்கான ஒரு ஸ்தானத்தை அடைந்தபொழுது.
Jesus gave a beautiful illustration of it on Mount Transfiguration.
இயேசுவானவர் மறுரூப மலையில் ஒரு அழகான மாதிரியை காட்டினார்.
As I said, God will never go outside of his laws to do anything.
நான் உங்களுக்கு சொன்னது போன்று தேவன் தம்முடைய நியமங்களுக்கு புறம்பாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்.
If you got an artesian well on this hill, blowing water all over the air.
இந்த மலையின் மேல் உங்களுக்கு ஒரு தண்ணீர் தானே நீர் கொப்பளித்து உயரே தண்ணீரை தூக்கி எறிகின்றதான ஒரு ஊற்று இருந்து.
And on this other hill over here, you've got a crop burning up.
இந்த மலையில் இங்கே பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து கொண்டிருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம்.
You can stand on this hill and holler, "Oh, water, run over here and fill my crop."
நீங்கள் இந்த மலையில் நின்று கொண்டு, "ஓ தண்ணீரே, இந்த பக்கமாக ஓடி வந்து என்னுடைய பயிரை நிரப்பு" என்று சத்தமிடுவாயானால்,
"Oh, water, get to my crop."
"ஓ தண்ணீரே, என்னுடைய பயிரண்டைக்கு வா" என்று கூக்குரலிட்டால்,
"You'll never do it."
அது ஒருபோது நடக்காது.
But if you work according to the laws of gravitation, you can water that crop.
ஆனால் நீங்கள் புவி ஈர்ப்பின் விதியை அனுசரித்து வேலை செய்தால் அந்த பயிருக்கு உங்களால் தண்ணீர் பாய்ச்ச முடியும்.
You got a sick man laying here, or a sinner laying here, or a man that wants to be right, can't give up drinking, can't give up smoking, can't give up lust and things.
இங்கே ஒரு வியாதியான மனிதன், அல்லது ஒரு பாவியான மனிதன், அல்லது சரியாக வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு மனிதன், குடிப்பழக்கத்தை விட முடியவில்லை, புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட முடியவில்லை, இச்சை முதலான காரியங்களை விட முடியாத ஒரு மனிதன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
If you just work according to the laws of God, let the Holy Spirit come in there, then he's no more his own.
நீங்கள் மட்டும் தேவனுடைய விதிமுறைகளின்படியாய் கிரியை செய்து பரிசுத்த ஆவியானவர் அங்கே உள்ளவரை அனுமதிப்பீர்களானால் அதன் பின்னர் அவனுக்கு அவன் சொந்தமல்ல.
He will stop that thing because the Holy Spirit takes him over.
அவன் அந்த காரியத்தை நிறுத்தி விடுவான், ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவனை ஆண்டு கொள்கிறார்.
But you've got to work according to the laws of God, the rules of God.
ஆனால் நீங்கள் தேவனுடைய விதிமுறைகளின்படியாய், தேவனுடைய நியமங்களின்படியாய் கிரியை செய்ய வேண்டும்.
Now, in the Old Testament, when this baby was born, they watched it to see how it was behavior.
பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு குழந்தை பிறந்த பொழுது அவன் நடத்தை எவ்வாறு உள்ளது என்பதை அறியும்படியாய் அதை நன்றாக கவனிப்பார்கள்.
Then the father, being a great businessman by this time, maybe in his 40s or 50s, he didn't have time to teach this baby himself, so he got...
பின்னர் அந்த பிள்ளையின் தகப்பனார் ஒரு பெரிய வியாபாரியாக இருப்பதனால் ஒரு கால் 40-50 வயது இருக்கலாம், அந்த பிள்ளைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லாது இருக்கலாம்.
In them days, they didn't have public schools as they have now, so they got what they called a tutor or a raiser. School teacher.
அந்த நாட்களில் இப்பொழுதுள்ளபடி யாவரும் போய் கற்றுக்கொள்ளக்கூடியதாக பள்ளிக்கூடங்கள் கிடையாது. ஆகவே அவர்களுக்கு உபாத்தியாயர் என்று அழைக்கப்படுகின்ற பள்ளி வாத்தியார்மார்கள் இருந்தனர்.
And this school teacher was the best he could find.
சிறந்த ஒரு உபாத்தியாயரை அவனுக்கு ஏற்படுத்தி.
So that he'd be truthful and tell the father the truth about it.
ஏனென்றால் அவன் மகனின் உண்மையான நிலைமையை அப்படியே எடுத்து தகப்பனுக்கு மறைக்காமல் கூறுபவனாய் இருக்க வேண்டும்.
And then when this boy got to a certain age, say he was matured.
பின்னர் இந்த பையனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் அவனுக்கு பருவம் வந்தபோது,
if that boy was just a renegade, no good, didn't care for the father's business.
அந்த பையன் ஒரு உதவாதவனாக, நல்லவனாக இல்லாமல் தகப்பனுடைய வியாபாரத்தை குறித்து கவனிக்காதவனாய்,
all he thought about was flirting and running with the women or drinking or gammon or horse racing.
பெண்களுடன் சரசமாடி கொண்டு குடித்துக் கொண்டு சூதாடி கொண்டு குதிரை பந்தயம் ஆடிக்கொண்டிருப்பவனாக இருந்தால்,
that boy would always be a son, but he was never placed in position to have heir to all his father had.
அந்த பையன் எப்பொழுதும் ஒரு குமாரனாகவே இருப்பான், ஆனால் தகப்பனுக்குள்ள எல்லாவற்றின் மேலும் அவன் சுதந்திரவாளியான ஸ்தானத்தில் பொருத்தப்பட மாட்டான்.
But if he was a good boy and he was about the father's business and he proved to be the right child, then they had a ceremony.
ஆனால் அவன் ஒரு நல்ல பையனாக இருந்து தகப்பனின் வியாபாரத்தை கவனித்து சரியான மகன் என்று நிரூபிக்கப்பட்டால், அப்பொழுது அவர்கள் அவனுக்கு ஒரு வைபவம் வைப்பார்கள்.
They took the boy out into the street and put a white robe on him. And they stood him up on a scaffold so all the city could see.
அந்த மகனை அழைத்துக் கொண்டு போய் அவனுக்கு வெண்மையான ஆடைகளை அணிவித்து வீதியில் கொண்டு சென்று அவனை பட்டணத்தில் உள்ள யாவரும் பார்க்கும்படியாக ஒரு மேடையின் மேல் உட்கார வைப்பார்கள்.
They made a feast and a jubilee. And the father then had the ceremony of adoption.
அவர்கள் ஒரு விருந்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி பின்னர் தகப்பனார் ஒரு புத்திர சுவிகார வைப்பதை நடத்துவார்.
He adopted his own son into his own business, and then the son was co-equal with his father.
அவருடைய மகனை அவருடைய சொந்த வியாபாரத்தில் சுவிகாரமாக எடுத்து அதன் பின்னர் அவன் அவருடைய தகப்பனோடு சம உரிமை பெறுகிறான்.
In other words, if it had been today, the son's name on the check was just as good as the daddy's.
வேறு வார்த்தைகளில் கூறினால், அது இந்த நாளாய் இருக்குமானால் காசோலையில் கையெழுத்தின் சமநிலையை அவன் தன் தகப்பனோடு பெற்றவனாயிருப்பான்.
Now watch what God did.
இப்பொழுது தேவன் என்ன செய்தார் என்று கவனியுங்கள்.
When his son was born, he let him go for 30 years, testing him, trying him.
அவருடைய குமாரன் பிறந்த பொழுது அவரை 30 ஆண்டு காலமாய் அவர் சோதித்துக் கொண்டு பரீட்சித்துக் கொண்டு இருந்தார்.
Then he gave him 3 years of hard trial.
அதன் பிறகு 3 வருட கரும் சோதனையை அவருக்கு கொடுத்தார்.
And then at the end of the hard trial, when he seen that his son was about the father's business,
பின்னர் அந்த கடும் சோதனையின் முடிவில் அவருடைய குமாரன் பிதாவு கொடுத்த காரியங்களில் இருப்பதை அவர் கண்டார்.
Mount Transfiguration, Book of Luke, he took Peter, James, and John, 3 witnesses, and went up on top of the mountain, and there God performed the laws of adoption.
லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கும் மறுரூப மலையின் காரியத்தில் அவர் பேதுரு யாக்கோபு யோவான் 3 சாட்சிகளை கூட்டிக் கொண்டு மலையின் உச்சிக்கு போய் அங்கே புத்திர சுவிகாரத்தின் நியமங்களை தேவன் நடத்தி வைத்தார்.
He they looked up and they seen Jesus and his clothes shined as white as the lightning.
அவர்கள் மேலாக நோக்கி பார்த்து இயேசுவை கண்டார்கள். அவருடைய வஸ்திரம் மின்னலை போன்று வெண்மையாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தது.
And there's a cloud overshadowed him and a voice come out of the cloud and said, "This is my beloved son. Hear ye him."
ஒரு மேகம் அவர் மேல் எழ மேகத்துக்குள்ளிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள்.
I'll sit down now and have no more to say. What he says is law and truth.
நான் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டு இனி ஒன்று கூறப்போவதில்லை. அவர் என்ன கூறுகின்றாரோ அதுவே கட்டளையும் சத்தியமுமாயிருக்கும் என்றது.
Now the church has come through those schools.
சபையானது இந்த பள்ளிக்கூடங்கள் வழியாக வந்தது.
She married back in a long time ago and become a denomination, an organization.
அவள் அநேக காலங்களுக்கு முன்பே திருமணம் செய்து கொண்டு ஒரு கட்டப்பட்ட ஸ்தாபனமாய் ஒரு அவயமாக ஆகிவிட்டது.
But you notice the birth produced something else.
ஆனால் நீங்கள் கவனியுங்கள், பிறப்பானது வேறு எதையோ கொண்டு வந்து விட்டது.
And now it's got to a place to where the Pentecostal church with the new birth has been tested and tried. And now it's coming to a place.
பெந்தேகோஸ்து சபையானது புதிய பிறப்புடன் சோதிக்கப்பட்ட நிலைமைக்கு இப்பொழுது அந்த ஸ்தானத்துக்கு வந்துவிட்டது. இப்பொழுது ஒரு நிலைமைக்கு வருகிறது.
God doesn't deal with the church as just an organization.
ஒரு ஸ்தாபனம் என்ற முறையில் தேவன் சபையோடு இடைப்படுவதில்லை.
He doesn't deal with the church as a group of people.
ஒரு கூட்ட ஜனங்கள் என்ற முறையில் தேவன் சபையோடு இடைப்படுவதில்லை.
He deals with the church as an individuals. Each individual in the church.
ஒரு தனிப்பட்ட நபர் என்ற முறையில் தேவன் சபையோடு சபையில் உள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோடும் இடைப்படுகிறார்.
And now it's got to a time. And it's no secret. We all see it.
இப்பொழுது அது ஒரு நிலையை அடைந்துள்ளது. அதுவும் ஒரு ரகசியம் அல்ல. நாம் எல்லாரும் அதை காண்கிறோம்.
When a man proves and God loves him, he takes him out somewhere to himself.
ஒரு மனிதன் தன்னை நிரூபித்து தேவன் அவனை நேசிப்பாரேயானால் அவனை தம்மிடமா எங்கேயோ எடுத்துக் கொள்கிறார்.
There in the front of angels, he does something for him.
அங்கே தூதர்கள் முன்னிலையில் அவனுக்காக அவர் ஏதோ காரியத்தை செய்கிறார்.
He lifts him up there in the presence of God and gifts him and fills him and sets him out.
அவனை அங்கே தேவ சபகத்துக்கு முன்பாக உயர்த்தி வரங்களை கொடுத்து அவனை நிறைத்து தூக்கி நிறுத்துகிறார்.
That's the age that we're living in.
அந்த காலத்தில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்.
Same Holy Spirit that saved the Lutherans, that sanctified the Methodists, that baptized the Pentecostals is now setting in order the coming of the Lord Jesus.
லூதரன்களை ரட்சித்த அதே பரிசுத்த ஆவியானவர், மெத்தடிஸ்டுகளை சுத்திகரித்த அதே பரிசுத்த ஆவியானவர், பெந்தேகோஸ்டுகளை அபிஷேகித்த அதே பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறார்.
It'll be so powerful that body will come into this group of church that'll draw the rest of them from the grave.
அப்பொழுது அது அவ்வளவு வல்லமுள்ளதாகி அந்த சரீரம் ஒரு சபையாய் இந்த கூட்டத்திற்குள் வரும். அது மற்ற யாவரையும் பிரேத குழியிலிருந்து வெளியே கொண்டு வரும்.
There'll be a resurrection.
அங்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கும்.
That's what the Holy Ghost is for.
அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்.
What is the Holy Ghost?
பரிசுத்த ஆவி என்றால் என்ன?
Without us, they cannot be made perfect.
நாமெல்லாமல் அவர்கள் பரிபூரணராக முடியாது.
They lived in one day. Under that, we live in another day.
பரிசுத்த ஆவியின் கீழ் அவர்கள் ஒரு காலத்தில் ஜீவித்தார்கள். இன்னொரு நாளில் நாம் ஜீவிக்கிறோம்.
When the enemy comes in like a flood, the Spirit of God will raise a standard against it.
சத்துரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். புரிகின்றதா?
We're in a day now back. There wasn't half as smart as today.
நாம் இப்பொழுது அப்படிப்பட்டதான ஒரு நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நாட்களில் இருந்தவர்களுக்கு இந்திய நாட்களில் வாழ்கின்றவர்களுக்குள்ள அறிவில் பாரி கூட அவர்களுக்கு கிடையாது.
They could make an atomic bomb or an automobile.
அவர்களால் ஒரு அணுகுண்டையோ அல்லது ஒரு மோட்டார் வாகனத்தையோ செய்ய முடியாது.
They didn't have science and things as we have now.
இன்றைக்கு உள்ளது போன்று விஞ்ஞானமும் மற்ற காரியங்களும் அவர்களுக்கு இல்லை.
But and things are mysterious things to try to say man blown together by some dust and so forth.
ஆனால் மர்மமான காரியங்களும் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் பூமியின் தூள் முதலான காரியங்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்றான் என்று அறிந்திருந்தனர்.
And take some analysis and try to prove it to make infidels out of people.
ஏதோ ரசாயன ஆய்வினால் அதை நிரூபித்துக் கொண்டு ஜனங்கள் மத்தியில் இருந்து நாஸ்திகளை உண்டு பண்ணுகிறார்கள்.
But now when we need it, the Spirit of God raises a standard.
ஆனால் இப்பொழுது நமக்கு அது தேவையா இருக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் ஒரு கொடியேற்றுவார்.
What is he's pouring in his spirit.
அது என்னவா இருக்கிறது? அவர் அவருடைய ஆவியை உள்ளே ஊற்றுகிறார் என்பதாகும்.
Then those who are resting out yonder in the grave or under the altar of God, as the scripture says, are crying, How long, Lord? How long? How much longer?
பின்னர் பிரேத குழியில் இளைப்பாறிக் கொண்டிருக்கின்ற அவர்கள் அல்லது பலிபீடத்தின் கீழே காத்துக் கொண்டிருக்கின்ற அவர்கள் வேதம் சொல்லுகிறது போன்றது, எவ்வளவு காலம் கர்த்தாவே, எவ்வளவு காலம், இன்னும் எத்தனை காலம்?
God's waiting on me and you.
தேவன் உனக்குள்ளும் எனக்குள்ளும் காத்துக் கொண்டிருக்கிறார்.
The church is waiting on me and you.
சபையானது எனக்காக உங்களுக்காகவும் காத்துக் கொண்டிருக்கிறது.
Adoption time. God can pour into us his fullness, his power, his resurrection.
புத்திர சிவகாரத்தின் நேரம். தேவன் தம்மை முழுவதுமாகவும் அவருடைய வல்லமையையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அப்பொழுது நமக்குள்ளாக ஊற்ற முடியும்.
That when the church and Christ become so close together, the Christ becomes visible among us and raises the dead, and we go into the rapture.
அதாவது அப்பொழுது சபையும் கிறிஸ்துவும் அவ்வளவு நெருக்கமாக வந்து கிறிஸ்து நமக்குள்ளாக காணப்படுகின்ற அளவுக்கு நெருக்கமாகி மாரித்தோரை உயிரோடு எழுப்பி நாம் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம்.
Now we're going to say show at Juan that just those who are filled with the Holy Ghost goes in that rapture.
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் மாத்திரமே எடுத்துக் கொள்ளப்படுதலில் பங்கு பெறுவார் என்பதை கொஞ்சம் கழித்து நாங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகின்றோம்.
For the rest of the dead live not for the space of 1,000 years.
மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1,000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. அது உண்மை.
Just Holy Spirit filled people was all went in the rapture.
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் மட்டுமே எடுத்துக் கொள்ளப்படுதலில் சென்றார்கள்.
Now, God gave the Holy Spirit.
பரிசுத்த ஆவியை தேவன் தந்தார்.
I got another scripture here in John 14:12.
இங்கே இன்னொரு வேத வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறேன், யோவான் 14:12.
That's a very familiar scripture with all the people here at the tabernacle.
இந்த ஜெபகுடாரத்தில் உள்ள அனைவருக்கும் அது நன்கு அறிந்த ஒரு வேத வாக்கியம்.
Verily, verily, I say unto you, He that believeth on me,
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன்.
Now don't let that word believeth kind of set you back.
விசுவாசிக்கிறவன் என்று சொல்லுகின்ற வார்த்தை உங்களை திருப்தி அடைய செய்ய வேண்டாம்.
In a nominal church, say, yes, I believe. Sure, I believe Jesus Christ is the Son of God.
ஒரு பெயர் கிறிஸ்தவ சபையிலே அவர்கள் சொல்லுவார்கள், ஆம் நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவார்கள்.
The devil believes the same thing.
பிசாசும் அதே காரியத்தை விசுவாசிக்கிறான்.
Exactly. The Bible said he does.
அது சரியாக அப்படியே அவன் அப்படியே செய்கிறான் என்று வேதம் சொல்லுகின்றது.
But the scripture says in John that no man can call Jesus the Christ only by the Holy Ghost.
வேத வாக்கியத்தில் பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லக்கூடாது என்று யோவானில் கூறப்பட்டிருக்கிறது.
You've actually, by the scripture,
நீங்கள் வேத வாக்கியங்களில் எழுதி இருக்கிறபடியே விசுவாசிக்கிறீர்கள்.
Let me stop here just a minute before finish reading.
நான் அதை வாசித்து முடிக்கும் முன்பு ஒரு நிமிடம் இங்கே நிறுத்திக் கொள்கிறேன்.
You are not converted until you've received the Holy Ghost. That's right.
நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுமட்டில் நீங்கள் குணப்படவில்லை என்பதாகும். அது உண்மை.
You are believing unto.
நீங்கள் வேதவாகிகளுக்கு ஏற்ப விசுவாசிக்கிறீர்கள்.
The Holy Spirit spoke to you and you publicly confessed him.
பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்கள் வெளிப்படையாக அவரை அறிக்கை செய்திருக்கிறீர்கள்.
The devil has the same thing.
பிசாசும் கூட அதே காரியத்தை செய்திருக்கிறார்.
I believe him to be the Son of God, so does the devil.
அவர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன், பிசாசும் அதையே விசுவாசிக்கிறான்.
But you're walking on towards him.
ஆனால் நீங்களோ அவரை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறீர்கள்.
When Peter had been called and justified by believing on the Lord Jesus Christ.
பேதுரு அழைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் நீதிமானாக்கப்பட்ட பிறகு,
And in John 17:17, Jesus sanctified them through the word, for the word was the truth and he was the word.
யோவான் 17:17 இயேசு வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கினார், ஏனென்றால் வார்த்தை தேவனாய் இருந்தது, அவரே வார்த்தையாய் இருந்தார்.
1 John says in the beginning was the word and the word was with God and the word was God and the word was made flesh and dwelt among us.
யோவான் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று உரைக்கிறது.
He was the word. So he sanctified them.
அவர் வார்த்தையாய் இருந்தார், ஆகவே அவர் அவர்களை பரிசுத்தப்படுத்தினார்.
He said, Father, speaking to the Spirit in him, I sanctify them through the word.
அவர் பிதாவே என்றார். அவருக்குள் இருக்கும் ஆவியினிடத்தில் பேசிக்கொண்டு, பிதாவே அவர்களை வசனத்தினாலே நான் பரிசுத்தமாக்குகிறேன் என்று கூறி,
Self-laying his hands upon them.
அவர் தாமே அவருடைய கரங்களை அவர் மேல் வைத்தார்.
Our word is the truth.
ஒவ்வொரு வசனமே சத்தியம்.
Just merely spoke him into existence in the womb of a woman.
வார்த்தையை உரைத்து ஒரு ஸ்திரீயின் கர்ப்பத்தில் அவரை சிருஷ்டித்தார்.
Oh, totally impossible for him to be any other way than this word of God to make him manifest.
ஓ, அவர் தம்மை ஒரு சிருஷ்டியாய் வெளிப்படுத்த இந்த தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் வேறு ஏதாவதாக அவர் இருப்பது என்பது முற்றிலும் கூடாததாக இருக்கிறது.
I sanctify them.
நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிறேன்.
He gave them power against unclean spirits.
அசுத்த ஆவிகளை துரத்த அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
They went out.
அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள்.
He put their names in the Lamb's book of life.
அவர் ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் அவர்கள் பெயர்களை எழுதினார்.
And he sent them out.
அவர் அவர்களை அனுப்பி வைத்தார்.
Matthew 10 and gave them power over unclean spirits. Cast out evil spirits and do works and so forth.
மத்தேயு 10 அதிகாரத்தில் அசுத்த ஆவிகளின் மேல் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் அற்புதங்களை செய்யவும் கட்டளை கொடுத்தார்.
And they come back rejoicing, said even the devils is subject to us.
அவர்கள் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகின்றன என்றனர்.
He said, don't rejoice because the devils is subject unto you, but rejoice because your name's in the book.
ஆனால் அவரோ பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக சந்தோஷப்படாமல் உங்கள் பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார்.
And Judas was with them.
யூதாசும் அவருடன் கூட இருந்தான்.
See how close he can come? Right on up through justification, move right on into sanctification.
அவன் எவ்வளவு நெருக்கமாக வர முடிந்தது என்று பாருங்கள். அவன் நீதிமானாக்கப்படுதலின் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுதலை அடைந்தான்.
But where did he show his light?
ஆனால் அவன் தன் வெளிச்சத்தை எந்த இடத்துல காட்டினான்?
Where did he show himself?
அவன் எங்கே தன்னை தானே வெளிப்படுத்தினான்?
Before Pentecost, he showed his colors.
பெந்தேகோஸ்திற்கு முன்னர் அவன் தன்னுடைய நிறத்தை காட்டினான்.
What's that spirit will be just as past and just as sanctimonious as it can be until it comes to the Holy Ghost and they'll cut it off right there.
கவனியங்கள், அந்த ஆவியானது எவ்வளவு பயபக்தியாய் இருக்க கூடுமோ, பக்திமான் போல் நடிக்க கூடுமோ, அவ்வளவாய் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலைமைக்கு வருவட்டாக இருந்து அங்கே அவர்கள் அதை அப்படியே துண்டித்துக் கொண்டு பிரிந்து போய் விடுவார்கள்.
That's that spirit, can't you see it? Moving up. The Antichrist.
அதுதான் அந்த ஆவி. உங்களால் அதை காண முடியவில்லையா? அந்த அந்தி கிறிஸ்த ஆவி மேல் நோக்கி போய்கொண்டிருக்கிறது.
And Jesus said they'd be so close together in the last days it would deceive the very elected if possible.
கடைசி நாட்களில் இந்த இரண்டு ஆவிகளும் அவ்வளவு நெருக்கமாக இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவளை வஞ்சிக்கும் என்று இயேசு சொன்னார்.
But remember, it's just the elected that will see it.
ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே அதை காண்பார்கள் என்பது நினைவிருக்கட்டும்.
God calls by election.
தேவன் தெரிந்து கொள்வதன் மூலமாய் அழைக்கிறார்.
Aren't you happy that you're one of them?
அவர்கள் ஒருவராக நீங்கள் இருப்பதினால் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்கள் அல்லவா?
Aren't you people here tonight knowing something in your heart tugging, I want that Holy Spirit, I want you Lord in my heart.
இன்றிரவு இங்குள்ளவர்களாகிய உங்களுடைய இருதயங்களில் ஏதோ ஒன்று எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும், கர்த்தாவே உம்மையின் இருதயத்தில் பெற விரும்புகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றதை அறிவீர்கள் அல்லவா?
That's because God put your name on the Lamb's book of life before the foundation of the world.
அதன் காரணம் என்னவென்றால் உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் உங்கள் பெயர்களை ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புத்தகத்தில் எழுதியுள்ளார்.
He said that.
அவர் அதை கூறியுள்ளார்.
No man can come to me, said Jesus, except my Father has drawn him first.
என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான்.
And all that comes to me, I'll give him eternal life.
என்னிடத்தில் வருகிற யாவருக்கும் நான் நித்திய ஜீவனை தருவேன் என்று இயேசு கூறியுள்ளார்.
What is eternal life? The Holy Spirit.
நித்திய ஜீவன் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியாகும்.
Eternal life, take that word and run it in the Greek and it said Zoe.
நித்திய ஜீவன் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு கிரேக்க கிராதியிலே ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு ஜூயி என்றுள்ளது.
Zoe is the Holy Spirit.
ஜூயி என்பது பரிசுத்த ஆவியாயிருக்கிறது.
All that the Father is giving me will come to me.
பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும்.
All that comes to me, I'll give him the Holy Ghost and I'll raise him up at the last day.
என்னிடத்தில் வருகிற யாவருக்கும் நான் நித்திய ஜீவனை தருவேன், கடைசி நாளில் நான் அவரை எழுப்புவேன்.
I will do it, he said.
நான் அதை செய்வேன் என்று அவர் கூறியுள்ளார்.
Not no if and ands about it. I will.
ஒரு கால் அதை செய்யலாம் என்று அதை பற்றி கூறவில்லை, நான் செய்வேன் என்று கூறியுள்ளார்.
All that comes and I give eternal life.
என்னிடத்தில் வருகிற யாவருக்கும் நான் நித்திய ஜீவனை தருவேன் என்றார்.
He'll have to raise because he's got eternal life.
அவர் எழுப்பித்தான் ஆக வேண்டும், ஏனென்றால் அவனிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கின்றது.
He has to come.
அவன் வந்துதான் ஆக வேண்டும்.
Can't die. No more than God can die.
தேவன் எப்படி மரிக்க முடியாதோ அப்படியே அவனும் மரிக்க முடியாது.
Oh, my dear friend. From around this country and in this little city.
இந்த தேசத்தை சுற்றிலும் இருந்தோம், இந்த சிறிய பட்டணத்திலிருந்து வந்துள்ள அன்பாத நண்பர்களே,
If I could only with my human voice place into your heart the importance of receiving the baptism of the Holy Ghost, It would be the most wonderful revelation that you ever had in your life.
பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டியதன் முக்கியத்தை இந்த மனுஷீக சத்தத்தினால் உங்கள் இருதயத்துக்குள் என்னால் மட்டும் பொருத்த கூடுமானால் உங்களுடைய ஜீவித்திலேயே நீங்கள் இதுவரை பெற்றிராத ஒரு மிகுந்த அற்புதமான வெளிப்பாடாக இருக்கும்.
To see what you must do it.
நீங்கள் அதை செய்திடானாக வேண்டும்.
Let me make that clear about you're not converted.
நீங்கள் குணப்படாததை குறித்து உங்களுக்கு விளக்கி காட்டுகிறேன்.
Peter had been saved. He believed on the Lord, followed him.
பேதுரு ரட்சிக்கப்பட்டிருந்தான். அவன் கர்த்தர் பேரில் விசுவாசமாக இருந்த அவரை பின்பற்றினான்.
Jesus told him who he was, had him to follow him.
அவன் யார் என்று வகையறுத்தலின் மூலமாக வெளிப்படையாய் சொல்லி அவரை அவன் பின்பற்றும்படியாய் செய்தார்.
He gave him power against unclean spirits and sanctified him.
அசுத்தாவிகளின் பேரில் அவனுக்கு அவர் அதிகாரம் கொடுத்து அவனை பரிசுத்தப்படுத்தினார்.
But after all of that and become the chief spokesman of the group.
அவை எல்லாவற்றுக்கும் பிறகு அவன் அந்த குழுவிற்கே முக்கிய தலைவனானான்.
As the Catholics would want to call it the bishop or the church or the pope or whatever it was, the head man of the church.
கத்தோலிக்கர்கள் அதை இவ்விடம் அழைக்க விரும்புகின்றபடி சபையின் பேராயராகவோ அல்லது போப்பாகவோ அல்லது வேறு ஏதாவதாகவோ அதுபோன்று சபையின் தலையாய் மனிதனாக இருந்தான்.
Yet Jesus said the night of his betrayal, "Lovest thou me, Peter?"
இருப்பினும் இயேசுவை மறுதளித்த அந்த இரவின் போது பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு அவரிடம் கேட்டார்.
And he said, "Lord, you know I love you."
அவன் ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான்.
He said, "Feed my sheep."
அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார்.
He said that 3 times.
அவர் அதை 3 முறைகள் கூறினார்.
And Peter said, "You know I love you, so I'll go with you to the end and I'll go with you to the death and so forth."
பேதுரு சொன்னான், உம்மை நேசிக்க என்பதை நீர் அறிவீர், முடிவு பரியந்தம் உம்மோடு கூட போக மரண பரியந்தம் உம்மோடு கூட நான் போவேன் என்றான்.
He said, "Before the cock has crowed 3 times, before the cock crows, you have denied me 3 times."
அவர் சொன்னார், சேவல் கூவுகிறதுக்கு முன்னர் என்னை நீ 3 தரம் மறுதளிப்பாய் என்று.
He said, "But Peter, I've prayed for you."
அவர் சொன்னார், ஆனாலும் பேதுருவே உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன்.
Listen, that's not all of it.
கவனியுங்கள், அது மாத்திரமல்ல.
I have prayed for you, and after you are converted,
Amen.
Then strengthen your brethren.
நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று சொன்னார்.
After you are converted,
நீ குணப்பட்ட பின்பு.
He had shouted, he had probably danced in the spirit. He had done all kinds of things, but he hadn't received the Holy Ghost yet.
அவன் கூச்சலிட்டான், ஒரு கால அவன் ஆவியில் நடனமாடி இருக்கலாம், அவன் எல்லா விதமான காரியங்களையும் அவன் செய்திருந்தான், ஆனாலும் அவன் பரிசுத்த ஆவியை இன்னும் பெறாமல் இருந்தான்.
After you are converted, then strengthen your brethren.
நீ கூடப்பட்ட பின்பு உன்னுடைய சகோதரரை ஸ்திரப்படுத்து.
That's true. Carry out his plan.
அது உண்மையானது, அவருடைய திட்டத்தை நிறைவேற்று.
Now, let me finish reading John 14:12.
யோவான் 14:12 நான் வாசித்து முடிக்கட்டும்.
Now, in the 14th chapter and 12th verse, Jesus said, "Verily, verily, I say unto you, he that believeth."
இப்பொழுது 14:12 இயேசு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன்,
and you cannot believe,
உங்களால் விசுவாசிக்க முடியாது,
believeth on me,
என் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன்,
you can believe unto him.
நீங்கள் அவரிடமாய் விசுவாசமாய் இருக்கலாம்.
How many understands that? Say amen.
எத்தனை பேருக்கு அது புரிகின்றது? ஆமென் என்று சொல்லுங்கள்.
You remember in Acts 19,
அப்போஸ்தலர் 19 உங்களுக்கு நினைவிருக்கலாம்.
Now, I hate to stop this year, but I just have to say it as it comes to me.
இங்கு இதை நிறுத்த எனக்கு பிரியமில்லை, ஆனாலும் எனக்கு அது தோன்றினபடியினால் அதை நான் கூறுகிறேன்.
In Acts the 19th chapter, when this Baptist preacher, which was a lawyer and was converted, and he was preaching and getting people saved.
வழக்கறிஞனாக இருந்து ரட்சிக்கப்பட்ட அந்த பாப்டிஸ்ட் பிரசங்கியார் அப்போஸ்தலர் 19 அநேக ரட்சிப்புக்குள் நடத்தி கொண்டிருந்தார்.
And they had great joy, just rejoicing and shouting, having a meeting.
அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமும் உண்டாயிருந்தது, களி கூர்ந்து கொண்டும் கூச்சலிட்டுக் கொண்டும் கூட்டம் நடத்தி கொண்டிருந்தனர்.
Acts 18, Aquila and Priscilla, we referred to it last evening.
அப்போஸ்தலர் 18 ஆக்கில்லாலும் பிஸ்கில்லாலும் நேற்று மாலை அதை நாம் குறிப்பிட்டோம்.
And they went to see him and they knew he was a great man and he was a student.
அவர்கள் அவனை பார்க்கும்படியாய் சென்றிருந்தனர். அவன் ஒரு பெரிய மனிதன் என்றும் ஒரு மாணாக்கன் என்றும் அவர்கள் அறிந்திருந்தனர்.
And he was proving by the Bible that Jesus was the Son of God. Only knowing the baptism of John.
யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மட்டும் அறிந்தவனாய் வேத வாக்கியங்களை கொண்டு இயேசு தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்து வந்தான்.
He didn't know the baptism of the Holy Ghost yet.
பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை குறித்து அவன் இன்னும் அறியாதிருந்தான்.
So he said, Aquila and Priscilla, that husband and wife, little tent makers, which Paul was a tent maker too.
கணவனும் மனைவியுமாகிய ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் கூடார தொழில் செய்பவர்களாக இருந்தார்கள். பவுலும் கூட கூடார தொழில் செய்கிறவனாக இருந்தான்.
And they received the Holy Ghost under Paul's teaching.
பவுலின் உபதேசத்தின் கீழ் அவர்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தனர்.
They said, we got a little brother is coming up here. Let him talk to us a little bit about it.
அவர்கள் சொன்னார்கள், ஒரு சிறு சகோதரன் இருக்கிறார், அவர் இங்கே வருகிறார், அவர் நம்மிடம் சிறிது நேரம் அதை குறித்து பேசட்டும் என்று.
And when Paul came up and heard him preach, knowing he was a great man, he said, Have you received the Holy Ghost since you have believed?
பவுல் அங்கு வந்து அவன் பிரசங்கிப்பதை கேட்டபோது அவன் ஒரு பெரிய மனிதன் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான்.
They said, we know not there where there be any Holy Ghost.
அவர்கள் பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றனர்.
He said, then to what are the real Greek word there is to how was you baptized?
அதற்கு அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். கிரேக்க மொழி பிரகாரமாக எப்படி ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்பதாகும்.
They said, we have been baptized already. By John the Baptist.
அவர்கள் அதற்கு நாங்கள் ஏற்கனவே யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம் என்றார்கள்.
Now watch what Paul said.
இப்பொழுது பவுல் என்ன கூறினான் என்பதை கவனியுங்கள்.
Paul said that John verily baptized unto repentance, not for remission of sins, but unto repentance, saying that's what you believe.
பவுல் இந்த விதமாய் கூறினான், யோவான் மனந்திருப்பதற்கு ஏற்ற ஞானஸ்நானம் கொடுத்தான், பாவ மன்னிப்புக்கென்றல்ல, ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் கொடுத்தான், அதைதான் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றான்.
When you accept Christ as your personal savior, you are believing unto the baptism of the Holy Ghost.
நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை பெற்றீர்கள் என்பதாகும்.
That is not the baptism of the Holy Ghost, my dear Baptist brethren. That is wrong.
அது பரிசுத்தாவின் அபிஷேகம் அல்ல என்னோட அருமையான பாப்டிஸ்ட் சகோதரனே, அது தவறானது.
A brother said to me the other day, he said, Brother Branham, or some time ago, months ago.
சகோதரன் பிரணாம் அன்றொரு நாள் அல்ல சில மாதங்களுக்கு முன்னர்,
He said, Brother Branham, Abraham believed God and it was imputed unto him for righteousness.
ஒரு சகோதரர் என்னிடம், சகோதரன் பிரணாம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்றார்.
I said, truly.
நான் உண்மையாகவே என்றேன்.
So what more can a man do than believe?
விசுவாசிப்பது தவிர ஒரு மனிதனால் வேறு என்ன தான் செய்ய முடியும் என்றார்.
I said, that's all a man can do.
நான் சொன்னேன், அவ்வளவுதான் ஒரு மனிதனால் செய்ய முடியும் என்று.
That's all he can do today is believe God.
இன்றைக்கும் ஒரு மனிதன் செய்யக்கூடியதெல்லாம் தேவனை விசுவாசிப்பதே.
But God gave him a seal of circumcision that we went through last night as a sign that he had accepted his faith in him.
ஆனால் தேவன் பேரில் ஆபிரகாமுக்கு உண்டாயிருந்த விசுவாசத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளமாக தேவன் ஆபிரகாமுக்கு விருத்த சேதனத்தின் முத்திரையை அளித்தார்.
And today until God you believe unto him when you accept him as your personal savior.
நீங்கள் அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் விசுவாசம் அவரிடமாய் இருக்கிறது.
But when God gives you the seal of the Holy Ghost, he sealed you to your eternal destination.
ஆனால் தேவன் பரிசுத்தாவின் முத்திரை உங்களுக்கு கொடுக்கும்போது அவர் உங்களுடைய நித்தியமான சேருமிடத்திற்கு உங்களை முத்திரித்து விட்டார்.
Now you Baptists take that and I'll go with you on eternal security.
பாப்திஸ்தர்களாகி நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நித்திய பாதுகாப்பு என்பதில் நான் உங்களுடன் இணங்குவேன்.
Yes, sir, because grieve not the Holy Spirit of God, whereby you are sealed until the day of your redemption.
ஆமையா, ஏனெனில் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
You are not sealed by believing unto, but sealed by the Holy Ghost.
நீங்கள் அதனிடமாய் விசுவாசமாய் இருப்பதினால் அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
Ephesians 4:30 Grieve not the Holy Spirit of God whereby you are sealed until the day of your redemption.
மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 4:30.
That seals you. When you found favor with God and he seals you by the Holy Spirit.
நீங்கள் தேவனிடத்தில் தயவை பெறும்போது அது உங்களை முத்திரிக்கிறது. பரிசுத்த ஆவியினால் அவர் உங்களை முத்திரிக்கிறார்.
That's all for the Bible said, no man can call Jesus the Christ only by the Holy Ghost.
அது அப்படிதான் இருக்கிறது. ஏனென்றால் வேதமானது பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கிறிஸ்து என்று அழைக்க முடியாது என்று கூறுகிறது.
You say, I believe it because the pastor said so.
போதகர் கூறினார் என்பதனால் நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் கூறலாம்.
He's right. But that doesn't count for you.
அவர் கூறுவது சரி, ஆனால் அது உங்கள் எண்ணிக்கைக்கு வராது.
I believe it because the word says so.
வார்த்தை அவ்விதமாய் கூறுவதனால் நான் விசுவாசிக்கிறேன்.
That's right, but that isn't for you. That doesn't count you.
அது உண்மைதான், ஆனால் அது உனக்காக அல்ல. அது உன்னை எண்ணிக்கைக்குள்ளாக்காது.
The only way that you can say that Jesus is the Christ is when the Holy Ghost comes into you and bears record and witnesses itself out. He is the Son of God.
இயேசுவானவரே கிறிஸ்து என்று சொல்வதற்கான ஒரே ஒரு வழி என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக வந்து சாட்சி பகிர்ந்து அவரே தேவனுடைய குமாரன் என்று தனக்கு தானே சாட்சி கொடுக்க வேண்டும்.
That's the only way you know the resurrection. When the Holy Ghost bears record.
அந்த ஒரு வழியாக மட்டுமே நீங்கள் உயிர்த்தெழுதலை அடைய முடியும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் சாட்சி பகிரும் போது மட்டுமே.
When he the Holy Ghost has come, he will testify of me. Show you things to come. Bring these things that I've said to your memories.
பரிசுத்த ஆவியானவராகிய அவர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். வரப்போகின்ற காரியங்களை உங்களுக்கு காண்பித்து நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்.
You'll never find it in a school.
உங்களால் இதை வேதாகம பள்ளியில் அறிந்து கொள்ள முடியாது. புரிகின்றதா?
He will bring these things to your memories.
அவர் இந்த காரியங்களை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருவார்.
Now we want to read just a little further in this scripture now. St. John 14:12.
இப்பொழுது யோவான் 14:12 இன்னும் சற்று தொடர்ந்து நாங்கள் வாசிக்க விரும்புகிறோம்.
Verily, verily, I say to you, he that believeth on me, the works that I do shall he do also, and greater.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய.
Which the right translation there is more, if you want to look it up.
நீங்கள் காண விரும்பினால் அதன் சரியான மொழிபெயர்ப்பு பெரியது என்பதல்ல, இவைகளை பார்க்கிலும் அதிகமானது என்பதாகும்.
Greater works than these shall he do, because I go to the Father.
இவைகளை பார்க்கிலும் அதிகமான கிரியைகளை தானும் செய்வான், ஏனென்றால் நான் பிதாவிடத்திற்கு போகிறேன்.
If he went to the Father, the Holy Spirit would come.
அவர் பிதாவிடத்திற்கு போவாரேயானால் பரிசுத்த ஆவியானவர் வருவார்.
Is that right?
அது சரியா?
Another scripture said, if I go not away, the Comforter will not come.
இன்னொரு வேத வார்த்தையானது, நான் போகவில்லை என்றால் தேற்றரவாளன் வரமாட்டார் என்று கூறுகிறது.
But if I go away, I'll come again and be with you, even in you.
ஆனால் நான் போவேனேயாகில் நான் மறுபடியும் வந்து உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பேன் என்று கூறுகிறது.
See, it's God with you.
பாருங்கள், அது தேவனே உங்களோடு கூட இருப்பதாகும்.
Over you first, with you in Christ, in you in the Holy Ghost.
முதலாவதாக உங்களுக்கு மேலாக, அடுத்தபடியாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து கொண்டு நம்மோடு கூடவும், அடுத்தது உனக்குள்ளாக பரிசுத்த ஆவியாய் இருப்பதேயாகும்.
God in you.
அது தேவன் உனக்குள்ளாக இருப்பதாகும்.
Now the works that I do, shall you do also. Not another work.
இப்பொழுது நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், வேறு ஒரு கிரியை அல்ல.
But God wants to bring the Holy Ghost in you to continue the same work that he was doing in Christ.
ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியை உங்களுக்குள் கொண்டு வந்து அவர் கிறிஸ்துவுக்குள் இருந்து செய்து கொண்டு வந்த அதே கிரியைகளை தொடர்ந்து செய்ய அவர் விரும்புகிறார்.
The work wasn't so needy in the days of Luther.
லூத்தரின் நாட்களில் அந்த கிரியையானது அவ்வளவு அவசியமாய் இருக்கவில்லை.
That was God's church.
அது தேவனுடைய சபையாய் இருந்தது.
It wasn't a little bit more needy in the days of Wesley.
வெஸ்லியின் காலத்திலோ சற்று அதிக அவசியமாய் இருந்தது.
Because the world, the Bible said, would get weaker and wiser and more wicked all the time.
ஏனென்றால் உலகமானது எல்லா நேரங்களிலும் பலவீனமாகிக் கொண்டும் அறிவு பெருத்துக் கொண்டும் அதிக பொல்லாங்காலதாயும் போய்க் கொண்டிருக்கும் என்று வேதமானது கூறுகின்றது.
The world's getting more wicked all we know that.
உலகமானது மிகவும் பொல்லாங்காலதாய் போய்க் கொண்டிருக்கிறது என்பதை நாம் யாவரும் அறிவோம்.
One man do things today that 100 years ago you wouldn't have thought there'd been a human being that cruel.
ஏன் 100 வருடங்களுக்கு முன்னால் மனிதன் இவ்வளவு கொடூரமுள்ளவனாய் இருப்பான் என்று நினைத்து கூட பார்த்திருக்க முடியாதபடியான காரியங்களை இன்றைக்கு மனிதன் செய்கிறான்.
More wicked all the time and the wicked shall do wickeder all the time, said the scripture. More and more.
அதிக பொல்லாங்காய் போய் கொண்டிருக்கிறது. பொல்லாப்பு செய்கிறவர்கள் அதிகமான பொல்லாப்பு செய்வார்கள், அதிகம் அதிகமாக செய்வார்கள் என்று வேத வாக்கியங்கள் கூறுகின்றது.
So the Holy Spirit has been moving.
எனவே பரிசுத்த ஆவியானவர் அசைந்து போய் கொண்டே இருக்கிறார்.
There's just a little breath of it with Luther.
லூதரிடம் அதில் ஒரு மூச்சே இருந்தது.
A little blow of it with Wesley.
வெஸ்லியிடம் அது ஒரு சிறு காற்றாக இருந்தது.
And a deeper blow of it with the Pentecost.
பெந்தேகோஸ்திரத்தில் அது ஒரு பலத்த காற்றாக இருந்தது.
The breath and the spirit has become the same.
ஆனால் இப்பொழுதோ அந்த மூச்சும் அந்த ஆவியும் ஒன்றாகிவிட்டது.
She's uniting together, bringing forth that same powerful blow of the Holy Ghost like he did back there.
அவள் ஒன்றாக இணைந்து அந்த நாட்கள் செய்தது போன்றே பரிசுத்த ஆவியின் பலத்த காற்றாக கொண்டு வந்து
is manifesting the same works that he did back there is being manifested right today. The same thing.
அந்த நாட்களில் அவர் செய்த அதே கிரியைகளை செய்து கொண்டு இன்றைக்கும் கூட அதே கிரியைகளை வெளிப்படுத்தி காட்டுகிறது.
Watch what Jesus said. Verily, verily, I say unto you, the Son can do nothing except he sees the Father do it first.
இயேசு என்ன சொன்னார் என்பதை கவனியுங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார்.
What the Father does, he shows the Son.
பிதா செய்கிறவைகளை எல்லாம் குமாரனுக்கு காண்பிக்கிறார்.
The Father dwelleth in me, he doeth the works. See?
பிதா என்னில் வாசமாய் இருக்கிறார், அவரே கிரியைகளை செய்கிறார். புரிகின்றதா?
Now, notice here's another thing I'd like to say right here.
இப்போது சரியாக இந்த இடத்திலேயே நான் இன்னொரு காரியத்தை கூற விரும்புகிறேன், அதை கவனியுங்கள்.
As Jesus said, as the Father has sent me.
ஏசு சொன்னார், என் பிதா என்னை அனுப்பினது போல.
As, now watch, as the Father has sent me, so send I you.
இப்பொழுது கவனியுங்கள், என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன்.
As the Father, how did the Father send him?
பிதா அனுப்பினது போல. பிதா எப்படி அவரை அனுப்பினார்?
The Father that sent him come down from heaven and dwelt in him.
அவரை அனுப்பின பிதாவானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவருக்குள் வாசம் பண்ணினார்.
He went forth, he said, I always do that which pleases my Father. See?
அவர் மேலும் தொடர்ந்து சொன்னார், நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறேன் என்றார். புரிகின்றதா?
He went about doing the things that the Father was showing him to do.
அவர் செய்ய வேண்டும் என்று பிதா அவருக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்ற காரியங்களையே அவர் செய்து கொண்டு போனார்.
I do nothing except my Father shows me first.
என் பிதா எனக்கு முதலில் காண்பிக்காமல் நான் எதையும் செய்ய மாட்டேன்.
The God that sent him was on the inside of him.
அவரை அனுப்பின தேவனானவர் அவருக்குள்ளாகவே இருந்தார்.
And as the Father sent me, the same way the Father sent me, so I send you.
En pidai ennai anuppinadu pole en pidavanavar ennai anuppina vidamagave naan ungalai anuppugiren.
Why is it God in you? Carrying on what? The same works. The same.
Adu ennavagi irukkirathu unakkullaga irukkindra devan thodarndu edhu seigirar adhe kiriyigal.
Jesus said, he that believeth, he that has me on the inside and the Holy Spirit.
Yesu sonnar, ennai visuvasikkiravan evan thanukkullaga ennai udayavana irukkindrano parisutha aviya udayavana irukkindrano appadi pattavan.
He that believeth, that's already witnessed my resurrection, know that I am in him.
Ennai visuvasikkiravan uyirthezhudhalukku yerkenave saatchiya irupavan naan avarkulla irukkiren endrai arindavan.
He that's in me, if he abide in me, my words abide in you.
என்னில் இருப்பவன் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் என்றார்.
He said, I abide in Jesus, but I sure don't believe in divine healing.
இப்பொழுது நீங்கள் நினைக்கலாம், நான் இயேசுவில் இழைத்திருக்கிறேன், ஆனால் நான் நிச்சயமாக தெய்வீக சுகமளித்தலை நம்புவது கிடையாது.
That shows he's not there.
அவர் அங்கே இல்லை என்பதை அது காட்டுகிறது.
I believe in Jesus, don't believe in the Holy Ghost this day, not like they had it back there.
நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஆனால் இந்த நாளில் பரிசுத்த ஆவி உள்ளதை நான் நம்புவது கிடையாது. முன்காலத்தில் அவர்கள் பெற்றிருந்தது போல் இல்லை.
That shows he isn't there.
அவர் அங்கே இல்லை என்பதை அது காட்டுகிறது.
The Holy Spirit will bear record of every word he spoke.
பரிசுத்த ஆவியானவர் தாம் கூறின ஒவ்வொரு வார்த்தைக்கும் சாட்சியாயிருப்பார்.
He's not a liar.
அவர் ஒரு பொய்யர் அல்ல.
He's not afraid of nobody or no organization.
அவர் எவரொருவருக்கும் அல்லது எந்த ஸ்தாபனத்திற்கும் பயப்படுவதில்லை.
He don't have to take down for nobody.
அவர் யார் சார்பிலும் பேச வேண்டிய அவசியம் இல்லை.
He speaks it and he stays with it.
அவர் ஒன்றை கூறினால் அதில் அவர் நிலைத்திருக்கிறார்.
If the high and polluted and educated or as we call it plutocrats, if they don't want to receive it, God's able of these stones to rise children to Abraham.
உயர்ந்தவர்கள், கெட்டு போனவர்கள், படித்தவர்கள் அல்லது நாம் அழைக்கின்றபடியான பணக்காரர்கள் இவர்களது ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை என்றால் இந்த கற்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார்.
He'll take gangsters and bootleggers and everything else and rise it up.
அவர் கொள்ளைக்காரர்களையும் சாராய விற்பவர்களையும் மற்றவர்களையும் எடுத்துக்கொண்டு அதை உயர்த்துவார்.
God can do it and he is doing it.
தேவனால் அதை செய்ய முடியும், அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார்.
God's able of these stones to rise children to Abraham.
இந்த கற்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார்.
Somebody's going to do it. Amen. Because he's God.
யாராகிலும் ஒருவர் அதை செய்யத்தான் போகிறார்கள், ஏனென்றால் அவர் தேவனாயிருக்கிறார்.
If you abide me in my words and you ask what you will.
நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ.
Because you're asking his word and his word is life.
அது உங்களுக்கு செய்யப்படும், ஏனென்றால் நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள், அவருடைய வார்த்தை ஜீவனாயிருக்கிறது.
Speak it.
அதை உரையுங்கள்.
If God said it in your shrewd sense, the Holy Ghost bears record that word's right. Then there you are, brother. Amen. Speak it. There it is.
தேவன் அதை கூறியிருப்பாரானால் அவர் அதை கூறியுள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிவாயானால் அந்த வார்த்தை உண்மை என்று தேவன் சாட்சி பகிர்வார். பின்னர் அதுதான் காரியம் சகோதரனே. அதை உரை, அது சம்பவிக்கும்.
Say to this mountain, be moved. Don't doubt in your heart, but believe in what you say.
இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்லி உங்கள் இதயத்தில் சந்தேகப்படாமல் நீங்கள் சொன்னது நிறைவேறும் என்று நீங்கள் விசுவாசித்தால் நீ சொன்னது எப்படியோ அப்படியே நிறைவேறும்.
Not you that speaketh, but the Father that dwelleth in you, he doeth the talking.
பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் வாசமாய் இருக்கும் பிதாவானவரே அதை பேசுகிறவராய் இருக்கிறார்.
It's not you talking to that mountain, it's the Father that's in you. Speaking to that mountain, it has to move.
அந்த மலையில் பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே பெயர்ந்து போ என்ற மலையில் பேசுகிறவராய் இருக்கிறார்.
All heavens and earth will pass away, said, but my Spirit shall not, or my word shall not pass away.
வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், ஆனால் என்னுடைய ஆவியோ அல்லது என்னுடைய வார்த்தையோ ஒழிந்து போவதில்லை.
Certainly it cannot pass away.
நிச்சயமாக அது ஒழிந்து போகாது.
Father,
பிதாவே,
now the works that I do.
இப்பொழுது நான் செய்கிற கிரியைகளை.
God is in his church to continue his works.
தம்முடைய கிரியைகளை தொடர்ந்து செய்ய தேவன் அவருடைய சபையில் இருக்கிறார்.
That's why I sent the Holy Ghost.
அக்காரணத்தினால் தான் அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பினார்.
Now, he knew that.
அவர் அதை அறிந்திருக்கிறார்.
He knew it wouldn't be, he couldn't be done that way. So was it by otherwise, so he had to send.
அப்படி இல்லாமல் இருக்குமானால் அது நடக்காது, வேறு எந்த வழியிலும் அதை செய்ய முடியாது என்றும் அவர் அறிவார். வேறு எந்த விதத்திலும் அப்படியே தான் இருக்கிறது. ஆகையினால் அவர் பரிசுத்த ஆவியை அனுப்ப வேண்டியதாயிற்று.
The Father sent the Son for all that's in the Son in you.
பிதா குமாரனை அனுப்பினார், குமாரனுக்குள் இருந்த எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளாய் வைத்தார்.
The same works that He did, the same very works now that Jesus did, you'll do also the church.
அவர் செய்த அதே கிரியைகளை, இயேசுவானவர் செய்த அதே கிரியைகளை நீங்களும் கூட சபையும் கூட செய்யும்.
Wouldn't you like to do the works of God?
தேவனுடைய கிரியைகளை செய்ய உங்களுக்கு விருப்பம் உண்டு அல்லவா?
Jesus said, if you don't do the works of God, believe on me.
இயேசு சொன்னார், நீங்கள் தேவனுடைய கிரியைகளை செய்ய வேண்டுமானால் நீங்கள் என் மேல் விசுவாசமாய் இருங்கள் என்று.
How you believe on him?
நீங்கள் அவர் மேல் விசுவாசமாய் இருப்பது எப்படி?
You can't do it, you got the Holy Ghost.
நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுமட்டாய் உங்களால் அதை செய்ய முடியாது.
Because no man can say he is the Son of God. You're saying what somebody else said.
ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரன் என்று ஒரு மனிதனால் கூற முடியாது, வேறு யாரோ கூறினதை நீங்கள் கூறுகிறீர்கள்.
The Bible said that he's the Son of God. I believe the Bible. All right.
அவர் தேவனுடைய குமாரர் என்று வேதம் கூறியுள்ளது. நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன். சரிதானே?
The Bible says the Son of God. I believe the Bible.
வேதம் கூறுகின்றது அவர் தேவனுடைய குமாரர் என்று. நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன்.
The pastor says he's the Son of God. I believe the pastor.
போதகர் கூறுகின்றார் அவர் தேவனுடைய குமாரர் என்று. நான் போதகரை நம்புகிறேன்.
Mama says he's the Son of God. I believe Mama.
என்னுடைய தாயார் கூறுகின்றார் அவர் தேவனுடைய குமாரன் என்று. நான் என் தாயாரை நம்புகிறேன்.
My friend says he's the Son of God. I believe my friend.
என்னுடைய நண்பன் கூறுகின்றார் அவர் தேவனுடைய குமாரன் என்று. நான் என் நண்பனை நம்புகிறேன்.
But the only way that I can say he's the Son of God is when the Holy Ghost comes in and bears record of itself. Then I know he's the Son of God.
அவர் தேவனுடைய குமார் என்று நான் சொல்வதற்கான ஒரே ஒரு வழி பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து கொண்டு தம்மை தாமே அவர் சாட்சி பகர வேண்டும். அப்பொழுதுதான் அவர் தேவனுடைய குமாரன் என்று நான் அறிய முடியும்.
No man can call Jesus Christ only by the Holy Ghost.
பரிசுத்த ஆவியினால் என்று ஒருவனும் இயேசுவை கிறிஸ்து என்று அழைக்க முடியாது.
No man speaking by the Spirit of God called Jesus a curse.
தேவனுடைய ஆவியை கொண்டே பேசுகிற எந்த ஒரு மனிதனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர்
என்று.
அல்லது அந்த நாளில் அவர் ஏதோ காரியமாக இருந்தார், இன்றைக்கோ அவர் வேறு ஏதோ காரியமாக இருக்கிறார் என்று அழைக்க முடியாது.
That makes him weak and faltry.
அது அவரை பலவீனனாகவும் முகத்தில் செய்கிறவனாகவும் ஆக்குகின்றது.
No, sir, he's the same yesterday, today and forever.
அப்படி இல்லை ஐயா, அவர் நேற்று மின்றும் என்றும் மாறாதவராயிருக்கின்றார்.
Any true spirit will bear record of that.
எந்த உண்மையான ஆவியும் அதை சாட்சியாய் அறிவிக்கும்.
All right.
சரி.
Now, he said, these works that I do shall you also. John 14:12. Now the same works.
நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று யோவான் 14:12 கூறப்பட்டிருக்கிறது. அதே கிரியைகள்.
Oh, they say the church does a greater work today.
அவர்கள் கூறுகிறார்கள், ஓ சபையானது பெரிய கிரியை இன்றைக்கு செய்கிறது என்று.
In what manner?
எந்த வகையில்?
He said the works that I do.
அவர் சொன்னார் நான் செய்கின்ற கிரியைகளை என்று.
He said, well, we got missionaries all over the world. That's a greater work.
அதுவா? எங்களுக்கு உலகமெங்கிலும் மிஷினரிமார்கள் இருக்கிறார்கள், அது பெரியதான கிரியை என்கிறார்கள் அவர்கள்.
But he said the works that I do.
ஆனால் அவர் சொன்னார் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று.
I do them. Do them first. Amen. Then talk about missionary.
முதலில் அதை செய்யுங்கள், இப்பொழுது அதை செய்யுங்கள், அதற்கு பின்னர் மிஷினரிமார்களை குறித்து பேசுங்கள்.
The day speaking here some time ago about a Mohammedan. He said, Muhammad's dead.
சில நாட்களுக்கு முன்னர் இங்கு ஒரு முகமதியை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். அவன் சொன்னான் முகமது மறித்து விட்டார் என்று.
That's right, he's in the grave, but someday he'll rise.
அது சரியே, அவர் கல்லறையில் இருக்கிறார், ஆனால் என்றோ ஒரு நாள் அவர் எழும்புவார்.
He said, if he rises from the grave, the whole world will know it in 24 hours.
அவர் கல்லறையை விட்டு எழுந்திருப்பார், ஆனால் 24 மணி நேரத்துக்குள் முழு உலகமும் அதை அறிந்து கொள்ளும் என்றார்.
He said, you people say Jesus has been raised 2,000 years, not one third of the people know it yet.
ஆனால் நீங்கள் கூறுகிறீர்கள் இயேசுவானவர் உயிரோடு எழுந்து 2,000 வருடங்கள் ஆகிவிட்டது என்று. ஆனால் உலகத்தில் உள்ள மக்களில் இன்னும் மூன்றில் ஒரு பங்கு கூட அதை அறியவில்லை என்றான்.
That's because that you spoke from an intellectual view of it.
அதன் காரணம் என்னவென்றால் ஒரு அறிவு திறமையில் உண்டான கருத்தை கொண்டு நீங்கள் பேசினீர்கள்.
You spoke from a standpoint of school or education.
பள்ளி அல்லது கல்வி என்ற அடிப்படையின் கீழிருந்து நீங்கள் பேசினீர்கள்.
If this whole great church of God, counting Catholic, Protestant all together, had received the Holy Ghost, this world would be land solid in Christianity.
கத்தோலிக்கர்கள், புரட்டஸ்டன்ட்கள் இவர்கள் யாவருமாய் சேர்ந்து அடங்கிய இந்த மகத்தான தேவனுடைய சபையானது மட்டும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருந்தால் இந்த உலகமானது கிறிஸ்தவ மார்க்கத்தில் திடனாயிருந்திருக்கும்.
There wouldn't be such a thing as communism. There wouldn't be such a thing as strife or enmity or meanness or hatred.
கம்யூனிசம் என்று பெயர் கொண்ட ஒன்றே அங்கே இருந்திராது. சர்ச்சை, விரோதம், நீசத்தனம், வெறுப்பு போன்ற காரியங்களே இருந்திராது.
Jesus would be sitting on his throne. We'd be walking through the paradises of God. With eternal life living forever.
இயேசுவார் உருவத்தம் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாய் தேவனுடைய பரதீசில் நடந்து கொண்டு என்றென்றைக்குமாய் ஜீவித்துக் கொண்டு.
Already resurrected in a new body, walking around never to be old, never to be gray, never to be sick, never to be hungry.
ஏற்கனவே புதிதான சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தவர்களாய் சுற்றி நடந்து கொண்டு என்றென்றைக்குமாய் முதுமையாகாமல், தலைமையில் அரைக்காமல், வியாதியாயிராமல், பசியாயிராமல்,
walking in the joys of the Lord, talking with the animals.
கர்த்தருடைய சந்தோஷத்தில் நடந்து கொண்டு மிருகங்களோடு பேசிக்கொண்டிருந்திருப்போம்.
Oh, what a day!
ஓ என்ன ஒரு நாள்!
But we've done everything else besides what he.
ஆனால் அவர் சொன்னதை தவிர மற்ற எல்லாவற்றையும் செய்துள்ளோம்.
He said, "Go in all over and preach the gospel."
அவர் சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று.
What does the gospel?
சுவிசேஷம் என்ன செய்கிறது?
Not word only, but through power and demonstrations of the Holy Ghost.
வார்த்தை மட்டுமல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் கிரியைகளோடும் பிரசங்கிப்பதே ஆகும்.
Making the word of God manifest is the gospel.
தேவனுடைய வார்த்தையை கிரியைகளுடன் வெளிப்படுத்துவதே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதாகும்.
You can't do it.
உன்னால செய்ய முடியாது.
Now Jesus knows that. He had to live in his church.
இப்பொழுது இயேசுவானவர் தாமே தம்முடைய சபையில் ஜீவிக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார்.
Therefore he knew we'd have intellectual schools.
ஆகையினால் நமக்கு அறிவு திறன் கொண்ட பள்ளிகள் இருக்கும் என்று அவர் அறிவார்.
And you'll never get this in an intellectual school.
இதை நீங்கள் அறிவு திறன் கொண்ட பள்ளிக்கூடங்களில் பெற முடியாது.
They'll be against it.
அவர்கள் அதற்கு எதிராக இருப்பார்கள் என்று அறிவார்.
Because all they know is some smart man's learning.
ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு சாமர்த்தியமான மனிதன் கற்றுக்கொள்ளுதலாகும்.
Some creed or denomination they want to live by.
அதாவது ஏதோ கொள்கையோ கோட்பாடுகளோ அல்லது அவர்கள் ஜீவிக்க விரும்புகிற ஒரு ஸ்தாபனமாகவோ இருக்கும்.
So they'll set you up in that and make you a member of that body.
ஆகவே அவர்கள் உன்னை அதில் பொறுத்த அந்த அமைப்பில் உங்களை ஒரு அங்கத்தினன் ஆக்கி.
And brother quote some things to you out of a creed that would seem like it was just perfect.
சகோதரனே பரிபூர்ணமாய் காணப்படுகின்ற கோட்பாடை ஏதாவது ஒன்றிலிருந்து எடுத்துரைப்பார்கள்.
The great holy church, the mother, it stood a many a pound.
அந்த மகத்தான பரிசுத்த சபை தாய் சபை அநேக இன்னல்களையும் இடுக்கண்களையும் தாங்கி இன்னும் நிலையாய் நிற்கிறது என்பார்கள்.
So has the devil.
பிசாசும் அப்படியே தான்.
He's been kicked out of everywhere there is nearly. And he's still going on just the same. Yes, sir.
இருக்கின்ற எல்லா காரியங்களிலிருந்தும் உதைத்து வெளியே எரியப்பட்டவன் ஆனாலும் அவன் இன்னமும் அப்படியே போய்கொண்டிருக்கிறான். ஆமையா?
Oh, they'll try to quote these.
ஓ அவர்கள் அதை எடுத்து கூற முயற்சிப்பார்கள்.
So Jesus knew that there'd be a great intellectual move just like there was in his days.
எனவே இயேசுவானவர் தமது நாட்களில் இருந்தது போலவே அறிவின் திறமை கொண்ட ஒரு மகத்தான அசைவு உண்டாயிருக்கும் என்று அறிந்திருந்தார்.
Washing of pots and pans and wearing of clothes and turning around collars and everything as they did, all these different things that they would do.
அதாவது கிண்ணங்களை செம்புகளை கழுவுதல், உடைகள் உடுத்திக் கொள்ளுதல், கருத்து பட்டைகளை திருப்பி அணிதல் போன்ற அவர்கள் செய்த எல்லா காரியங்களும் இந்த விதமான வித்தியாசமான காரியங்களும் செய்வார்கள் என்று அறிந்திருந்தார்.
He knew they'd do that. So he said, "Now just wait a minute."
அவர்கள் அவைகளை எல்லாம் செய்வார்கள் என்று அறிந்திருந்தார். ஆகவே அவர் சொன்னார், ஒரு நிமிடம் பொறுங்கள்.
I'm going to not leave you comfortless. I'm coming again to be with you.
நான் உங்களை திக்கற்றவளாகவிடேன். உங்களோடு கூட இருக்கும்படியாய் நான் திரும்பி வருகிறேன்.
Therefore he said, "The works that I do, you'll do also."
ஆகையினால் நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்றார்.
The purpose of sending the Holy Ghost was for God to continue through a bunch of people to continually manifest God to the world.
தொடர்ந்து உலகத்துக்கு தேவனை வெளிப்படுத்தும்படியாக ஒரு கூட்ட ஜனத்தோடு தேவன் கூட தொடர்ந்து தாம் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார்.
Exactly.
சரியாக அப்படியேதான்.
Not by a creed, not by a denomination, but by the power of his resurrection.
ஒரு கோட்பாடினால் அல்ல, ஒரு ஸ்தாபனத்தினால் அல்ல, ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால்.
I'm making his word real by taking his promise and standing on the side of the minority and believing God.
அவருடைய வார்த்தையை உண்மை பொருளாய் ஆக்குவதன் மூலமாய் அவருடைய வாக்கு திட்டங்களை எடுத்துக்கொண்டு விசுவாசித்துக் கொண்டிருக்கும் சிறுபான்மையானவர்களின் பட்சத்தில்
நின்று
கருமேகங்கள் அசைந்து திரும்பி போய் தேவ வல்லமையானது அசைந்து வந்து பொறுப்பேற்பதை கவனிக்கவுமே பரிசுத்த ஆவி அனுப்பியுள்ளார்.
That's what he wants.
அதுதான் அவருக்கு தேவையானது.
That's what the Holy Ghost was sent for.
அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார்.
That's what purpose he sent it for.
அந்த நோக்கத்திற்காக தான் அவர் பரிசுத்த ஆவி அனுப்பினார்.
We know what it is now, and that's why he sent it.
அது என்னவென்று இப்பொழுது நமக்கு தெரியும். அதற்காக தான் அவர் பரிசுத்த ஆவி அனுப்பினார்.
Therefore no other blood would sanctify people.
ஆகையினால் வேறு எந்த ரத்தமும் ஜனங்களை சுத்திகரிக்க முடியாது.
I couldn't sanctify you and you couldn't sanctify me because we're both born after sect.
என்னால் உன்னை சுத்த முடியாது, உன்னால் என்னை சுத்தமாக்க முடியாது, ஏனென்றால் நாம் இருவரும் இனச்சேர்க்கையின் மூலமாய் பிறந்தவர்கள்.
But Jesus was born without sex. That's right.
ஆனால் இயேசுவானவரோ இனச்சேர்க்கையின்றி பிறந்தவர். அது உண்மை.
So his blood was a sanctifier.
எனவே அவருடைய இரத்தமே சுத்திகரிக்கின்றதாய் இருக்கிறது.
And God came down, made a body, lived in it, shed that blood for the sanctifying of this, which absolutely expelled the guilt of sin and shame.
தேவன் கீழே இறங்கி வந்து ஒரு சரீரத்தை உண்டாக்கி அதற்குள்ளாக ஜீவித்து ரத்தத்தை சிந்தி இதை சுத்திகரித்தார். இந்த ரத்தமானது நம்மை பாவத்தின் குற்றத்தில் இருந்தும் வெட்கத்தில் இருந்தும் முற்றிலுமாக நீக்கிற்று.
Then to faith believing in that, God comes right down into that human body by the sanctifying of that blood, puts in Abraham's seed by faith.
அதன் பின்னர் விசுவாசத்தின் மூலமாக அதை விசுவாசிப்பதினால் அந்த ரத்தத்திலான சுத்திகரிப்பின் மூலமாக தேவன் நேராக அந்த மனுஷன் சரீரத்திற்குள்ளாக இறங்கி வந்து விசுவாசத்தினால் அவனை ஆபிரகாமின் சந்ததியாக்கினார்.
To believe that that blood would come, that pure blood, that would be a miracle, like his blood walked over there after he is as good as dead.
ஆபிரகாமின் சரீரமானது மரித்து போனதற்கு சமமாய் இருந்தும் அந்த ரத்தம், அந்த சுத்தமான ரத்தம், அது அற்புதமாக இருக்க அவனுடைய ரத்தத்தை போன்றதான அந்த ரத்தம் வரும் என்று விசுவாசித்து அவன் ஜீவித்துக் கொண்டிருந்தான்.
Believe God for 25 years, him 75 years old, and believe till he was 100.
ஆண்டவிடமாக தேவனை 25 வருஷங்களாக விசுவாசித்து அவனுக்கு வயது 75 இருந்தும் அவனுக்கு 100 வயதாக வரைக்கும் விசுவாசித்தான்.
And Sarah 65 and believed till she was 90.
சாராள் 65 வயது உள்ளவளாய் தனக்கு 90 வயது ஆக மட்டும் விசுவாசித்தாள்.
And he was one as good as a dead.
அவனுடைய சரீரமானது செத்து போனதற்கு சமமாய் இருந்தது.
God said so the people won't be sure to miss it. Take him up beyond the hill and offer him up for a sacrifice.
தேவன் அவனிடம் ஜனங்கள் நிச்சயமாய் அதை காண தவறி போகாதபடியாய் அவனை மலையின் உச்சிக்கு கொண்டு போய் அங்கே அவனை பலியாய் செலுத்தி என்றார்.
He said to the servant, you stand here with the mule and wait.
ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடம் நீங்கள் இங்கேயே கழுதையுடன் காத்திருங்கள்.
The son and I will go yonder and worship, and the son and I shall return.
பிள்ளையாண்டானும் நானும் அவனை மட்டுமாய் போய் தொழுது கொண்டு நானும் மகனுமாய் திரும்பி வருவோம் என்று கூறினான்.
How is he going to do it?
அவன் எப்படி இதை செய்ய போகிறான்?
Abraham said, I received him as one from the dead.
ஆபிரகாம் கூறினான், நான் அவனை மரித்தோரிலிருந்து பாவனையாய் பெற்றுக் கொண்டேன் என்று.
And I know that he that gave him to me as one from the dead is able to rise him up from the dead if I only keep his word.
நான் மட்டும் அவருடைய வார்த்தையை கடைபிடித்தால் மரித்தோரிலிருந்து பாவனையாய் எனக்கு அவனை கொடுத்தவர் அவனை மீண்டும் உயிர் பெறச் செய்ய முடியும்.
நான்
அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறேன், அவனை மரித்தோரிலிருந்து எழுப்ப அவரால் கூடும் என்று நான் அறிவேன் என்றான்.
Perfectly speaking of Christ.
Amen.
கிறிஸ்துவ இது பரிபூர்ணமாக எடுத்து காட்டுகிறது. அங்கே அவர் இருக்கிறார்.
And through that blood cell come forth the Holy Ghost that had itself bound up in a body called Jesus.
அந்த ரத்த அணுவின் மூலம்தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவர் இயேசு என்று அழைக்கப்பட்ட அந்த சரீரத்திற்குள் கட்டுப்பட்டிருந்தார்.
That blood sanctified away by faith to call the redeemed or the elected of God.
மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களை அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை விசுவாசத்தினால் அழைக்கும்படியாக அந்த ரத்தமானது ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை பரிசுத்தமாக்கினது.
And when you've accepted that and the Holy Spirit's taken all the meanness out of you, he moves right in God himself to work his will.
நீங்கள் அதை ஏற்றுக்கொண்ட போது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளிருந்த எல்லா நீசதனத்தையும் எடுத்து வெளியே அறிந்து தேவன் தாமே உனக்குள்ளாக வந்து அவருடைய சித்தத்தை நடப்பிக்கிறார்.
Daniel, that mean boss is crabby and this other old so-and-so over here is doing so-and-so and this old guy talked about against it.
இங்கே ஆழத்திலே அந்த நீசதனமான முதலாளி கடுகடுப்பாகவும் இந்த இன்னொரு பழைய இன்னார் இன்னார் இங்கே இன்ன காரியத்தை செய்ய இந்த பழைய மனிதன் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்க அதற்கு எதிராக இப்படி நடக்கிறது.
A man filled with the Holy Ghost will stand right in the face of it. Amen.
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முகமுகமாக சந்திப்பான். ஆமேன்.
And they took heed.
அவர்கள் அதற்கு செவி கொடுத்தார்கள்.
They were ignorant and unlearned, but they took heed that they'd been with Jesus.
அவர்கள் படிப்பறிவில்லாதவர்களும் பேதமை உள்ளவர்களுமாய் இருந்தார்கள். அவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். அவர்கள் செவி கொடுத்தார்கள்.
That's what the Holy Ghost came for.
அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார்.
Little old fisherman couldn't sign his name.
அவனுடைய பெயரை கூட கையெழுத்து போட தெரியாத ஒரு வயதான செம்படவனாய் இருந்தான்.
But he stood there and said, "Who should we believe, man or God?"
ஆனால் அவன் அங்கே எழுப்பி நின்று நாங்கள் யாரை விசுவாசிப்பது, மனிதனையா அல்லது தேவனையா என்றான். ஆமென்.
Landing on you, we'll still preach in Jesus name.
நாங்கள் இன்னும் இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கிப்போம் என்று உங்கள் யாவருக்கும் அறிந்திருக்க கடவுது என்றான். என்ன ஒரு தைரியம்.
You know, he had a home over yonder. That's right.
அக்கரையில் அவனுக்கு ஒரு வீடு உண்டென்று அவன் அறிந்திருந்தான். அது உண்மை.
He was a pilgrim and a stranger here. He was seeking a city to come.
இங்கே அவன் ஒரு யாத்திரிகனும் பரதேசியுமாய் இருந்தான். வரவிருக்கின்றதான ஒரு பட்டணத்தை அவன் தேடிக்கொண்டிருந்தான்.
What did that hypocrite priest mean to him?
அந்த மாய்மாலமான ஆசாரியனை குறித்து அவன் ஏன் அஞ்ச வேண்டும்?
He was under the domination of the God of heaven that raised up his son Christ Jesus and filled him with the spirit of the God that made the heavens and earth.
அவன் பரலோகத்தின் தேவனுடைய ஆளுகைக்குள் இருந்தான். அவர் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை உயிரோடு எழுப்பி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவனுடைய ஆவியினாலே அவரை நிரப்பினார். அங்கேதான் காரியம். அவர் அவனை கண்டு அஞ்சவில்லை. இல்லை ஐயா, மரணமா?
Well, when they took the Lord Stephen's out there, said, take it back.
அந்த குட்டி சேவானை அவர்கள் கூட்டிக் கொண்டு போய் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல் என்றார்கள்.
He said, you stiff-necked, uncircumcised the heart and ears. You always resist the Holy Ghost like your fathers did. So do you.
அதற்கு சேவான், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல பரிசுத்தாவே எப்பொழுது நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்கள்? அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை அடித்தே கொன்று போடுவோம் என்றார்கள். அவன், உங்களால் அப்படி செய்ய முடியாது என்றான். எங்களால் அதை செய்ய முடியுமா முடியாதா என்பதை நாங்கள் உனக்கு காண்பிப்போம் என்று சொல்லி பெரிய கற்களை எடுத்து அவன் தலை மீறி இருந்தார்கள். அவனோ வானத்தை அண்ணாந்து பார்த்து, வானங்கள் திறந்திருக்கிறதை
காண்கிறேன்,
ஏணியானது கீழே வருவதை
காண்கிறேன்,
தேவனுடைய மகிமையின் வலது பார்சத்திலே இயேசு பாரவர் இருக்கிறதை நான் காண்கிறேன் என்று
கூறினான்.
அவன் மறுத்து போனான் என்று வேதம் கூறவில்லை. அவன் நித்திரை அடைந்தான்.
Oh my, I can just see an angel come down, pick him up and rock him like a baby, a mother, till he went to sleep. Oh my.
Hallelujah.
Sure.
Oh, என்ன ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அவன் நித்திரை அடையும் வரைக்கும் ஒரு தாயை போல தொட்டிலாட்டினதை என்னால் காண முடிகின்றது. ஓ, என்ன நிச்சயமாக பரிசுத்தாவியின் நோக்கம்
அதுதான்.
அதற்காக தான் தேவன் பரிசுத்தாவி அனுப்பினார்.
The Holy Ghost come to give you power.
உங்களுக்கு வல்லமையை கொடுக்கும்படியாக பரிசுத்தாவியானவர் வந்தார்.
I got some more scriptures here, just a minute.
இன்னும் பல வேறு வார்த்தைகளை குறித்து வைத்திருக்கிறேன். ஒரு நிமிஷம் பொறுங்கள்.
The Holy Ghost come to give you power.
உங்களுக்கு வல்லமை அளிக்க பரிசுத்தாவியானவர் வந்தார்.
You can find this. I'm just too much of a way tonight.
இதை நீங்கள் காணலாம். இன்றிரவு நான் தூர விலகி போய்விட்டேன்.
Give you power. Power in prayer.
உங்களுக்கு வல்லமை அளிக்கிறது ஜெபத்தில் வல்லமை.
You take a person that's lived a good life. But they're always defeated.
ஒரு நல்ல ஜீவியம் செய்த ஒரு நபரை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் எல்லா நேரங்களிலும் தோற்று போகிறார்கள்.
Oh, I tell you, good person.
ஓ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்ல மனிதன்.
Oh, sure, I love the Lord, Brother Branham.
ஓ, நிச்சயமாக சகோதரன் பிரணாம், நான் கர்த்தரை நேசிக்கிறேன்.
Always defeated. They never get a prayer answered.
எப்போதும் தோல்வி இருக்கிறார்கள். ஒரு ஜெபம் கூட பதிலளிக்கப்படுகிறது இல்லை.
You feel that little woman with the Holy Ghost one time. Watch what takes place.
ஒரு சிறு ஸ்திரீயை ஒரு சமய பரிசுத்தாவினால் நிரப்பி பாருங்கள், என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள்.
When she goes before God, she's not defeated.
அவள் தேவனுக்கு முன்பாக போகும்போது அவள் தோல்வியுறுகிறதில்லை.
She comes boldly to the throne of God, believing.
அவள் விசுவாசித்துக் கொண்டு தைரியமாய் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக வருகிறாள்.
She has a right because she's a daughter of God by birth.
அவளுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, ஏனென்றால் ஒரு பிறப்பின் மூலமாக அவள் தேவனுடைய ஒரு குமாரத்தியாய் இருக்கிறாள்.
Take that little man so cowardly. The boss kicked him all over the place.
மிகவும் பயங்கொள்ளியான கோழையான ஒரு சிறு மனிதனை எடுத்துக் கொள்ளுங்கள். அவனுடைய முதலாளி எல்லா இடங்களிலும் உதைத்து, இங்கே ஒரு நிமிடம் நில்
என்கிறான். He's got the Holy Ghost.
ஏதோ காரியம் அவனை மாற்றி இருக்கிறது பாருங்கள். அவனிடத்தில் பரிசுத்த ஆவி இருக்கின்றது.
He gives you power.
அது உனக்கு வல்லமை அளிக்கிறது.
Your life is full of power.
உங்களுடைய ஜீவியம் வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது.
He gives you power in speech.
உங்களுடைய பேச்சில் அது வல்லமை அளிக்கிறது.
Why am I? Those people were afraid. Stand out there, Peter, James, John, Luke, and all the rest of them.
ஏன் அங்கே பயந்து போய் நின்று கொண்டிருந்தவர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான், லூக்கா, இன்னும் மற்றவர்களும்.
They'd done got in upper room said, "Oh, we can't say no more."
அவர்கள் யாவரும் மேலில் ஒன்று கூடி, "ஓ, இனி நாம் ஒன்று சொல்ல முடியாது."
Then look at there. There's Dr. so and so and so out there.
அங்கே பாருங்கள், அதோ இருக்கிறார் டாக்டர் இன்னார் இன்னார்.
There's Rabbi so and so and so.
அதோ இருக்கிறார் ரபி இன்னார் இன்னார்.
You know, he had 4 degrees of college. How will we ever stand against him?
உனக்கு தெரியுமே, அவர் கலாசாலையில் 4 பட்டங்கள் பெற்றவர். நாம் எப்படி அவரை எதிர்த்து நிற்க முடியும்?
Peter said, "Oh, I remember still that man fish one day. He spoke, and I didn't even know what he's talking about."
பேதுரு கூறினான், "ஓ, ஒரு நாள் அந்த மனிதனுக்கு நான் மீன் விட்டது ஞாபகம் இருக்கிறது. அவர் பேசினார், ஆனால் அவர் என்ன பேசினார் என்று கூட எனக்கு தெரியாது." நான் அவருக்கு முன்பாக நிற்பதே கிடையாது என்றார்.
But what can we do, brother?
சகோதரரே, நாம் என்ன செய்ய வேண்டும்?
He said, "Wait."
அவர் சொன்னார், காத்திருங்கள் என்று.
Well, we've been here 4 days.
சரி, நாம் இங்கே வந்து 4 நாட்கள் ஆயிட்டே.
Just keep on waiting.
தொடர்ந்து காத்துக்கொண்டே இருப்போம்.
How long? Until.
எவ்வளவு காலம்? நிரப்பப்படும் முட்டா.
Well, did he say it would be on the 5th day?
சரி, அவர் 5ஆம் நாளில் அவிதமாய் இருக்கும் என்று அப்படி ஏதாவது சொன்னாரா?
He never said how long. He said until.
எவ்வளவு நேரம் என்று அவர் சொல்லவில்லை. நிரப்பப்படும் முட்டா என்று அவர் சொன்னார்.
Well, they just kept waiting.
சரி, அவர்கள் காத்திருந்தார்கள்.
How long? Until.
எவ்வளவு நாட்கள்? நிரப்பப்படும் மட்டாய்.
8 days passed until.
8 நாட்கள் கழிந்தன, நிரப்பப்படும் மட்டாய்.
9 days passed until.
9 நாட்கள் கழிந்தன, நிரப்பப்படும் மட்டாய்.
And finally when the day of Pentecost had fully come, they were all in one place in one accord.
முடிவில் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
God had been above them in a fiery cloud.
தேவன் அவர்கள் மேல் அக்கினிமயமான மேகத்தில் இருந்தார்.
God had walked with them on earth. Now something else is going to take place.
தேவன் அவர்களோடு பூமியின் மேல் கூட நடந்தார். இப்பொழுது வேறு ஏதோ காரியம் சம்பவிக்க போகின்றது.
Something's fixing to happen.
ஏதோ காரியமான சம்பவிக்கும்படியாய் காத்துக்கொண்டிருக்கிறது.
They were all in one place in one accord.
அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
And suddenly there came a sound from heaven as a rushing mighty wind, and it filled all the room where they were sitting.
அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சட்டிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
Cloven tongues set upon them.
அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது.
What is cloven? Parted.
பிரிந்திருக்கும் நாவுகள் என்றால் என்ன? பிளந்திருந்தது இரண்டாக.
Like stammering. Did you ever hear anybody stammering?
திக்கினாவை போன்றி திக்கி பேசுவதை நீங்கள் யாராவது எப்பொழுதாவது கேட்டதுண்டா?
See, they can't say nothing.
அவர்கள் என்பார்கள். அவர்களால் ஒன்றும் சொல்ல முடியாது.
Cloven, parted.
பிரிந்திருந்த, விளக்கப்பட்டிருந்தது.
Like a cloven hoof. Means something split, parted.
ஒரு பிளவுபட்ட குழம்பை போல இருந்தது. அதாவது பிளவுபட்ட ஏதோ ஒரு காரியம் என்றாகும்.
They wasn't talking, it wasn't jamming, it wasn't doing nothing, just making a noise.
அவர்கள் பேசிக் கொண்டிருக்கவில்லை, அவர்கள் பிதற்றிக் கொண்டிருக்கவில்லை, அவர்கள் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்களே ஒழிய வேறொன்றும் செய்து கொண்டிருக்கவில்லை.
Cloven tongues set upon them as if it was fire.
ஆக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது.
Oh, they couldn't hold themselves.
ஓ, அவர்களால் தங்களை அடக்கிக் கொள்ள முடியவில்லை.
And they were all filled with the Holy Ghost.
அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள்.
Then what happened?
அதற்கு பிறகு என்ன நேர்ந்தது?
Out into the streets they went.
அவர்கள் வெளியே வீதிகளில் சென்றனர்.
Where is that Rabbi Jones?
அந்த ரபி ஜோன்ஸ் எங்கே?
Where is that fellow at?
அங்கே இருந்தாரே அந்த ஆசாமி எங்கே?
Where is that intellectual giant?
அந்த அறிவாளி ராட்சசன் எங்கே?
God was over us with Moses in a burning bush. He fed us with manna. On high.
தேவன் நமக்கு மேலாக இருந்தார். பற்றி எரிகின்ற புதிரிலே தேவன் மோசையோடு இருந்தார். பரலோகத்தில் இருந்து வந்த மன்னாவியார் நம்மை போஷித்தார்.
He walked with us for 3 years and 6 months here on earth.
அவர் நம்மோடு கூட 3 வருஷங்களும் 6 மாதமாக இங்கே பூமியில் இருந்தார்.
But now he's in me.
ஆனால் இப்பொழுது அவர் எனக்குள் இருக்கிறார்.
Not me to speak of, it's him.
பேசுவது நான் அல்ல, அவர் பேசுகின்றார்.
I know who he is, I know who I am. I ain't no more than he is.
அவர் யார் என்று நான் அறிவேன், நானும் யார் என்று நான் அறிவேன். இனி நான் அல்ல, அவரே ஜீவிக்கிறார். அவரை இங்கே கொண்டு வாருங்கள்.
Ye men of Israel and you that dwell in Judea, let this be known unto you, know unto you in heart and in my voice, all you preachers and rabbis.
இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் எல்லா போதகர்களே, ரபிகளே. என்னே பேச்சில் வல்லமை!
These are not drunk.
இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல.
Taking up that little minority. 120 against 10,000 or more.
அந்த சிறுபான்மை பேராகிய 120 பேர்களின் சார்பில் 10,000-க்கும் அதிகமான ஜனங்களுக்கு எதிராக
பேசுகின்றார்.
நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3 மணி வேளையாக இருக்கிறது.
I'm a full gospel preacher.
நான் ஒரு முழு சுவிசேஷ பிரசங்கியா.
But this is that was spoke of by the prophet Joel.
தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தே இருக்கிறது.
It shall come to pass in the last days, saith God, I'll pour out my spirit upon all flesh.
கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவரு மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
You see Mary out there dancing in the spirit, speaking in tongues and carrying on?
மரியாள் அங்கே ஆவியில் நடனமாடிக்கொண்டு அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கிறத நீங்கள் கண்டீர்களா?
Upon all flesh, upon my handsmaids will I pour out of my spirit.
மாம்சமான யாவரு மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
I'll show signs in the heavens above and in the earth below, pillars of fire and vapors of smoke.
அல்லாமல் உயரே வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகை காடாகி அதிசயங்களையும் காட்டுவேன்.
God was in his people then. Yeah. Amen.
அப்பொழுது தேவன் அவருடைய ஜனங்களுக்குள்ளாக இருந்தார். ஆமேன்.
Well, now, what degree did you have?
நல்லது, இப்பொழுது நீ எந்த பட்டங்களை பெற்றிருக்கின்றாய்?
Well, where, what school did you come from?
எங்கே எந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வருகிறாய்?
That don't make any difference right now.
இப்பொழுது அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ண போவதில்லை.
Oh, he began pouring in the scripture.
ஓ, வேத வாக்கியங்கள் அவன் அப்படியே கொட்டுகிறான்.
David foresaw him.
தாவீது அவரை முன்னதாய் கண்டிருக்கிறான்.
The Lord always before me, he'll not be moved.
கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை.
Over my heart rejoiced because and my tongue was made glad.
அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவுகள் களி கூர்ந்தது.
He'll not leave my soul in hell, neither will his holy one see corruption.
அவர் என் ஆத்மாவை பாதாளத்தில் விட மாட்டார், அவருடைய பரிசுத்தன் அழிவை காணவிட்டார்.
Let me freely speak to you the patriarch David, he's both dead and buried and he suffers with us this day.
கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது.
But by prophet he foresaw the coming of the just one.
அவன் தீர்க்கதரிசியானபடி நாளே நீதியுள்ளவராகிய இவருடைய வருகையை முன்கூட்டியே கண்டான்.
And let it be known to you that God has made the same Jesus who you crucified by wicked hands both Lord and Christ.
அக்கிரமக்காரருடைய கைகளினாலே நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துமாய் ஆக்கினார் என்று நீங்கள் அறிய கடவர்கள். ஆமேன்.
Brothers, what can we do to be saved?
சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள்?
To repent every one of you and be baptized in the name of Jesus Christ for the remission of your sins and you shall receive the gift of the Holy Ghost.
நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள்.
For the promise is unto you and to your children and to them as far off, even as many as the Lord our God will ever call.
வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும். தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாகி இருக்கிறது. ஆமென்.
God's got a people, God's got a church, God's got the Holy Ghost marching with.
தேவனிடத்தில் ஜனங்கள் இருக்க மட்டும், தேவனிடத்தில் ஒரு சபை இருக்க மட்டும், பரிசுத்த ஆவியானவர் அதனோடு நடைபோடும்படியாய் தேவன் செய்வார்.
That's what God gave the Holy Ghost for.
அந்த காரணத்திற்காக தான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார்.
Intellectuals will rise, always have.
படித்த மேதைகள் எழும்புவார்கள், எப்பொழுதும் எழும்புவார்கள்.
But God's got a minority somewhere.
ஆனால் தேவன் எங்கேயோ ஒரு சிறுபான்மையோரை வைத்திருக்கிறார்.
God's got a little church that'll move right on with the baptism of the Holy Ghost to claim in the light.
தேவனிடத்தில் ஒரு சிறு சபை இருக்கிறது, அவர்கள் அந்த வெளிச்சத்தை கோரி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுபடாய் சரியாக அப்படியே முன்னேறி போவார்கள்.
And they'll be the ones that through their testimony will judge the world.
தங்களுடைய சாட்சிகளின் மூலமாக உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவர்கள் இவர்கள் தான்.
Don't the Bible say, Jesus said, blessed are the pure in heart, they shall see God.
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதமானது கூறவில்லையா?
Don't say that the just, the saints shall judge the earth.
பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று கூட வேதம் சொல்லவில்லையா?
Sure, your testimony today will bring judgment against this city.
நிச்சயமாக உங்களுடைய சாட்சி இந்த பட்டணத்திற்கு எதிராக நியாய தீர்ப்பை கொண்டு வரும்.
Our testimony of the baptism of the Holy Ghost, the power of God, a holy life will bring judgment against the city.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, ஒரு பரிசுத்த ஜீவியம், இவைகளை குறித்து நாம் கொண்டிருக்கும் சாட்சி இந்த பட்டணத்திற்கு எதிராக நியாய தீர்ப்பை கொண்டு வரும். முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள்.
I won't know about Sankey Moody and their resurrection.
சாங்கே மோடி இவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து எனக்கு ஒன்று தெரியாது.
They will not know nothing about me in this.
இந்த காரியத்தில் அவர்களுக்கும் என்னை குறித்து ஒன்று தெரியாது.
But I'll stand in this to give testimony. So will you.
ஆனால் நான் சாட்சி கொடுக்கும்படியாக நான் இதில் நிற்பேன். நீங்களும் அப்படியே செய்வீர்கள்.
Through that, the scattering of your light and the baptism of the Holy Spirit.
அதன் மூலமாகவும் உங்களுடைய வெளிச்சத்தை சிதற செய்வதனாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் நீங்கள் ஜீவித்த ஜீவியத்தின் மூலமாயும் தேவன் இங்கே அசைபாடுகிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக அவர் செய்த காரியங்களின் மூலமாகவும் அவர்களுடைய புத்தி கூர்மையோடு அதை நின்று அவர்கள் நகர்ந்து சென்று விட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் பரிசுத்தவான்களால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். பரிசுத்தவான்கள் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. அவர்கள் ஏற்கனவே அதை கடந்து விட்டார்கள்.
ஓ என்னே power for a holy life.
எவற்றின் வல்லமையை குறித்தும் பேச்சின் வல்லமையை குறித்தும் ஒரு பரிசுத்த ஜீவத்திற்கான வல்லமையை குறித்தும் நான் பேசிக் கொண்டிருந்தேன்.
Amen. That's what the Holy Ghost is to do.
Amen. பரிசுத்த ஆவியானவர் அதை தான் செய்ய வேண்டும்.
Some of you people walk along saying, well, I just can't quit drinking. I just can't quit this.
நடந்து போய் கொண்டிருக்கிற உங்களில் சிலர் என்னால் மது அருந்துவதை நிறுத்த முடியவில்லையே, என்னால் இதை விட முடியவில்லையே என்று கூறலாம்.
The Holy Ghost comes to live in you. To make all these can'ts get away from you. That's right.
விட முடியாது என்கின்ற காரியங்களை எல்லாம் உன்னிடத்திலிருந்து நீக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக ஜீவிக்க வருகிறார். அது உண்மை.
Make women start cutting their hair. Make them quit wearing shorts and slacks.
ஸ்திரீகள் தலைமயிரை வெட்டிக்கொள்வதை நிறுத்தவும் அரை கால்சட்டைகளையும் ஆண்களின் மேலாடைகளையும் அணிந்து கொள்வதை தவிர்க்கும்படியாகவும் உனக்குள்ளாக ஜீவிக்க வருகிறார்.
No excuses.
சாக்கு போக்குகள் ஒன்றும் இல்லை.
Make them quit tattling.
வம்பு பேச்சை அவர்கள் விட்டுவிடும்படியாக செய்ய.
Oh yes, that's what it's for, to make you a holy life.
ஓ ஆம், அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். உங்களை ஒரு பரிசுத்த ஜீவியம் உள்ளவர்களாக ஆக்கும்படியாக கொடுக்கப்பட்டார்.
It will follow the instructions of the Bible every time.
ஒவ்வொரு நேரத்திலும் அது வேத நியமங்களை பின்பற்றி போகும்.
Woman say, it's just too hot. I just have to wear these.
மிகவும் உஷ்ணமாக இருக்கிறது, இந்த ஆடைகளை நான் உடுத்தித்தான் ஆக வேண்டும்.
Gives me a headache if I let my hair grow.
தலைமயிறு நீளமாக வளரவிட்டால் எனக்கு தலைவலி வருகிறது என்று ஒரு ஸ்திரீ கூறலாம்.
But there's no excuse for the Holy Ghost.
ஆனால் பரிசுத்த ஆவியிடம் சாக்கு போக்கே கிடையாது.
It's there to make it so.
அந்த வண்ணமாய் அதை செய்யும்படிக்கே பரிசுத்த ஆவி அங்கே இருக்கிறது.
It'll follow the word just exactly.
அது சரியாக அப்படியே வார்த்தையை பின்பற்றி போகும்.
That's what the Holy Ghost is to do.
பரிசுத்த ஆவி அதை தான் செய்ய வேண்டும்.
It's to make you men turn your head from them half naked women and quit lusting after them. Your church members.
அரை நிர்வாண ஸ்திரீகளின் பக்கமாக இருந்து உன்னுடைய தலையை திருப்பிக் கொள்ளவும் அப்பேற்பட்ட ஸ்திரீகளை ஒரு சபை அங்கத்தினன் இச்சியாது இருக்கும்படியாகவும் ஆக்கவுமே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைதான் அது செய்ய வேண்டும்.
It's to quit making you smoke and drink and be, want to be a big shot.
நீங்கள் புகைப்பிடிப்பதையும் மருந்து அதுவதையும் அது நிறுத்தும்படி செய்கிறது. பெரிய ஆளாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை அது எடுத்து போடுகிறது.
It'll take that out of you. It'll humble you when you do that.
அப்படிப்பட்டவைகளை உங்களுக்குள்ளிருந்து எடுத்து போட்டு அதை நீங்கள் செய்ய விரும்பும் போது அது உங்களை தாழ்த்தும்.
That's what the Holy Ghost is for. It's for a holy life.
அதற்காகத்தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது, ஒரு பரிசுத்த ஜீவத்திற்காக கொடுக்கப்பட்டது. அது உண்மையே.
Make you quit gossiping.
நீங்கள் மற்றவர்களை குறித்து பேசுவதை அது நிறுத்தி போடுகிறது.
Make you quit playing cards, shooting craps and all these other things that you do around the corner.
சீட்டு விளையாடுவதை, சூதாடுவதை, இன்னும் மற்றெல்லா காரியங்களையும் நீங்கள் விட்டுவிடும்படியாக செய்கிறது.
It'll make you quit your carrying on the way you're doing, living untrue to your wife.
உங்களுடைய மனைவிக்கு உண்மை இல்லாதவளாய் ஜீவித்துக் கொண்டு விருப்பம் போல் ஜீவிப்பதை அதை விட்டுவிடும்படியாக செய்யும்.
That's what it'll do. That's right.
அதைதான் அது செய்யும். அது உண்மையே.
Quit making you want to marry somebody else's wife.
மாற்றாருடைய மனைவியை நீ மணந்து கொள்ள விரும்புகின்றதை அது தவிர்க்கும்படியாக செய்யும்.
Exactly right.
அது முற்றிலும் சரியே.
That's what it is.
அதுதான் அதுவா இருக்கிறது.
It's to make you live a holy life.
நீ ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கவே அது இருக்கிறது.
That's what the Holy Ghost is power for.
அதற்காக தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
To set your affections on things above. For God's things above.
Hallelujah.
The mind of Christ in you.
அதாவது மேலானவைகள் நீங்கள் வாஞ்சிக்கும்படியா இது செய்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருக்கிறது.
You can't help from seeing those things. When you look at them, you turn your head.
அந்த காரியங்களை காணாதிருக்க உங்களால் முடியாது. ஆனால் நீங்கள் அதை பார்த்தவுடன் உங்கள் தலையை திருப்பிக் கொள்ளுங்கள்.
Right. making.
அது சரியே நீங்கள் அதை செய்யும்படிக்கே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது.
என்னால்
அது செய்ய முடியாது, ஓ என்னால் அது செய்யவே முடியாது என்று கூறுகிறீர்கள்.
Sure, you can't, but the Holy Spirit come for that purpose.
நிச்சயமாக உங்களால் முடியாது, ஆனால் அந்த நோக்கத்திற்காகவே பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார்.
That's what it is.
அதுதான் அது செய்தது.
It come to take it out of your old habits and things that you're doing.
உன்னிலிருந்து அதை எல்லா பழக்க வழக்கங்களையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் காரியங்களையும் எடுத்து போடவே பரிசுத்த ஆவி வந்துள்ளது. அந்த பழைய புறங்கூறுதல், உங்களை பிரித்துக் கொள்ளுதல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஒரு மெத்தடிஸ்ட், அந்த பழைய பரிசு உருளுடன் சேர்ந்து எந்தவித ஜோலியும் இல்லை என்று கூறுதல் போன்றவைகளை உங்களுக்குள் இருந்தவர்களை வெளியே எடுத்து போடவே பரிசுத்த ஆவியானவர்
வந்துள்ளார்.
நான் ஒரு பாப்டிஸ்ட், நான் ஒரு பிரஸ்பிடேரியன், அந்த சிறிய பரிசுத்த உருளை கூட்டத்திற்கு போக
மாட்டேன்.
அந்த வரைப்பாற காரியங்கள் யாவையும் உனக்குள்ளாக இருந்து வெளியே எடுத்து போடவே பரிசுத்த ஆவியானவர் வந்துள்ளார். அதைதான் அது செய்தது.
It washes you in the blood. Irons you out.
அது உன் இரத்தத்தினால் கழுவுகிறது, வளைவு நெளிவுகளை எல்லாம் சுகமாக்குகிறது.
That's what it comes to do.
அதை செய்யவே அது வந்துள்ளது.
It comes to straighten you up.
அது உன்னை சரிப்படுத்தவே வந்துள்ளது.
He said, make the crooked places straight.
அவர் சொன்னார், கோணலான இடங்கள் சரிப்படுத்தப்படும்.
That's what it comes to do. Straighten it up.
அதை செய்யதான் அது வந்துள்ளது, செவ்வையாக்க.
Make the high places low. Make all the mountains look like they're all dancing like little rams and all the leaves are clapping their hands to you.
We end edangal ellam taaltapada malaigal ellam aattukadaakale pole thulla ilaigal ellam ungalku kai kottum.
The birds sing different. Joy bells ring.
Paravigal vyathyasamai paadu magichi manigal olikkum.
It's no excuses. That's what it come to do.
Ange chaakku pokku kidame illai adai seiyadan adu vandullathu.
That's the purpose of God send the Holy Ghost so you would do these things. That you would walk after him.
Devan parisutha aavi anippadhu nokkame adhaan. Adanal inda kaaryangalai ellam neengal seiyumbadiyagavum avarai pinpatti neengal nadakkumbadiyagavum anuppapattulladhu.
I don't want to hurt you, but I told you I'm here with the deepest of sincerity.
இப்பொழுது உங்களை புண்படுத்த நான் விரும்பவில்லை, ஆனால் நான் ஆழமான உத்தமத்தோடு இங்கே வந்திருக்கிறேன் என்று நான் கூறியுள்ளேன்.
To keep from pinching you once in a while, I jump off on a line somewhere and stay with the truth, but staying there and making it in such a way it won't pinch you too hard.
உங்களை நோக்கி செய்யாமல் இருக்க சில சமயங்களில் நான் பேசிக் கொண்டிருக்கும் பாதையிலிருந்து விலகி போகின்றேன், ஆனாலும் சத்தியத்தோடு இருந்து அங்கே நின்று கொண்டு உங்களை அதிக நோக்க பண்ணாத விதத்தில் காரியங்களை உங்களுக்கு கூறுகின்றேன். ஆனால் உங்களிடம் ஏதோ காரியத்தை கூற விரும்புகிறேன்.
If the Bible says that it's wrong for a woman to cut her hair and you say you've got the Holy Ghost and then cut your hair, I wonder if you have.
ஸ்திரீகள் தலைமயிரை வெட்டிக் கொள்வது தவறு என்று வேதம் கூறி நீங்கள் உங்களிடத்தில் பரிசுத்தாவி உண்டென்று கூறி பின்னர் தலைமயிரை வெட்டிக் கொள்வீர்களானால் உங்களிடத்தில் பரிசுத்தாவி இருக்கின்றதா என்று நான் வியக்கின்றேன்.
Don't get mad. If it does, that still shows there's another mark against you.
அதனால் சிந்தை கலங்காதீர்கள், அப்படி ஏற்பட்டால் உங்களுக்கு எதிராக இன்னொரு மதிப்பெண்ணை அது காட்டுகிறது.
If the Bible says it's wrong for a woman to put on a garment that pertained to a man and you wear these little overalls and slacks out here on the road, you grown women.
புருஷரின் உடைகளை ஸ்திரீ அணிந்து கொள்வது தவறு என்று வேதம் கூறி நீங்கள் அவர்களின் மேலாடைகளையும் கால்சட்டைகளையும் அணிந்து கொண்டு வீதியில் செல்வீர்களானால் எப்படி வளர்ந்துள்ள ஸ்திரீயாகிய உங்களைத்தான்.
Guess a little baby would be all saying playing with little boys and things.
பையன்களோடு சேர்ந்து விளையாடுகின்ற சிறு பெண் குழந்தைகளாக இருந்தால் பரவாயில்லை என்று கருதுகிறேன்.
But look, when you grown women 15 16 18 years old and up to grandma.
வளர்ந்த பெண்களாகிய நீங்கள் 15, 16, 17 வயதிலிருந்து பாட்டி வரையிலும் அதை அணிந்து கொண்டு வீதியில்
செல்லுகின்றனர்.
வேதம் கூறுகின்றது இப்படிப்பட்ட ஆடைகளை பெண்கள் உடுத்திக் கொள்வது தேவனுடைய பார்வையில் அருவருப்பா இருக்கிறது
என்று.
இருப்பினும் நீங்கள் அதை அணிந்து கொண்டு அதே சமயத்தில் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவி உள்ளதாக கூறுகின்றீர்களா?
The Holy Ghost will follow God's word to the letter.
பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு எழுத்தின்படியையும் பின்பற்றுவார்.
And a preacher behind the pulpit ain't got grace enough to preach it. I doubt he's got it. That's it.
பிரசங்கப்படுத்திலிருந்து அதை பிரசங்கிக்க போதுமான கிருபை இல்லாத ஒரு பிரசங்கியாருக்கு
பரிசுத்தாவி உள்ளதா என்று சந்தேகிக்கிறேன். அதற்காகத்தான் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டுள்ளது.
Well, that's what the Holy Ghost is for.
போதகருக்கு அபிஷேகத்தை கொடுக்கவே அது கொடுக்கப்பட்டுள்ளது.
It's to give unction to the preacher.
போதகருக்கு அபிஷேகத்தை கொடுக்கவே அது கொடுக்கப்பட்டுள்ளது.
It's to give holiness to the group.
அந்த குழுவிற்கு பரிசுத்தத்தை கொடுக்கவே அது கொடுக்கப்பட்டுள்ளது.
It's to set the church in order.
சபையை ஒழுங்குபடுத்தவே அது கொடுக்கப்பட்டுள்ளது.
It's to bring a unity of spirit.
ஆவியின் ஒற்றுமையை கொண்டு வரவே அது கொடுக்கப்பட்டுள்ளது.
It's to unite together with power.
வல்லமையோடு நம்மை ஒன்று சேர்க்கவே அது கொடுக்கப்பட்டுள்ளது.
It's to unite together with love, brotherly love.
அன்போடு சகோதர அன்போடு நம்மை ஒன்றாக இணைக்கவே அது கொடுக்கப்பட்டுள்ளது.
I don't care if you're Methodist, Baptist, Presbyterian, Lutheran, whatever you are.
நீ ஒரு மெத்தடிஸ்டோ, பாப்டிஸ்டோ, பிரஸ்பிடேரியனோ, லூத்தரனோ என்னவா இருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை.
If we've all been by one Holy Spirit baptized into one body,
amen,
and become members of the body of Jesus Christ.
ஆனால் நாம் எல்லாரும் ஒரே பரிசுத்த ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினர்களாய் ஆகுவோமானால் அதுவே அவசியமானதாக இருக்கிறது.
There's nothing present, nothing future, hunger, starvation, nothing can separate us from the love of God, of love of Christ, the love of God that's in Christ.
நிகழ்காரியங்களோ வருங்காரியங்களோ பசியோ பட்டினியோ எந்த காரியமும் நம்மை தேவனுடைய அன்பிலிருந்து கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது.
Because we are born of his spirit, washed in his blood.
ஏனென்றால் நாம் அவருடைய ஆவியினால் பிறந்து அவருடத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம்.
We are a new creature.
நாம் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம்.
That's what God came to do.
அதை செய்யத்தான் தேவன் வந்தார்.
That's what the Holy Spirit's for.
அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்.
Yes, sir. That's why.
ஆமையா, அதற்காகத்தான்.
Now, people, look at me in the face.
இப்பொழுது ஜனங்களே, என் முகத்தை நோக்கி பாருங்கள்.
A lot of hands went up, you had the Holy Ghost. See? Sure they were.
பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளதாக அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டது. பாருங்கள், நிச்சயமாக பரிசுத்த ஆவி இருந்தது.
ஓ, நான் I'm just going to bounce just a little bit here. This is taped.
இப்பொழுது இங்கு இதை சற்று ஆழமாக பாய போகிறேன். இது ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது.
But we're going to get more to it tomorrow night.
ஆனால் நாம் இதை குறித்து நாளை இரவில் அதிகமாக காணப்போகிறோம்.
If you say you got it and are guilty of these, I wonder what's leading you.
நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளேன் என்று கூறிக்கொண்டு இக்காரியங்களில் நீங்கள் குற்றவாளிகளாய் இருப்பீர்களேயானால் உங்களை நடத்துகிறது என்னவாய் இருக்குமோ என்று நான் வியக்கின்றேன்.
God will never lead you off the word.
வார்த்தையை விட்டு விலகி தேவன் ஒருபோதும் வழி நடத்த மாட்டார்.
He'll keep you with the word, because that's God's own laws of his church for his people, for women and for man.
அவர் வார்த்தையிலேயே உங்களை வைப்பார். ஏனென்றால் அது அவருடைய சபையை பற்றின அவருடைய ஜனங்களுக்கான ஸ்திரீகளுக்காக புருஷர்களுக்கான தேவனுடைய சொந்த பிரமாணங்களாய் இருக்கிறது.
Well, I said, don't harm me to do this or that.
இதை செய்வதனாலோ அல்லது அதை செய்வதனாலோ எனக்கு ஒரு பாதகமும் இல்லை என்று நீங்கள் கூறலாம்.
It doesn't. The word says it does.
பாதகம் இல்லையா? பாதகம் உண்டு என்று வார்த்தை கூறுகின்றது.
And if the Holy Spirit is in you, it'll lead you right to the word. There'll be no excuses.
பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருப்பாரேயானால் அது நேராக உன்னை வார்த்தை எடுத்துக்கு வழிநடத்தும். ஒரு சாக்கு போக்கும் கிடையாது.
God don't make alterations or excuses.
தேவன் திருத்தங்களோ அல்லது சாக்கு போக்கோ செய்கிறதில்லை.
He makes a mark and you tow it. That's all.
அவர் குறியிடுகிறார், நீங்கள் அதை பின்பற்றுகிறீர்கள், அவ்வளவுதான்.
That's what it is with everyone. You come the same way.
எல்லாரோடும் அது அப்படியே தான் செய்கிறது. நீயும் அதே வழியில் தான் வந்தாய்.
Peter said, repent every one of you. Be baptized every one of you in the name of Jesus Christ for the remission of your sins. Then you shall receive the gift of the Holy Ghost.
பேதுரு கூறினார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள் என்று.
That's it. We got to hit that line.
புரிகின்றதா? அதுதான் காரியம். நீங்கள் அதை சரியாக அப்படியே பின்பற்ற வேண்டும்.
I don't mean to hurt you. I love you too much.
உங்களை புண்படுத்தும்படியா இதை கூறவில்லை. நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன்.
But brother, sister, do you realize what that I know that I've got to stand in the last days of that resurrection with this generation of people and give an account for this word?
ஆனால் சகோதரனே, சகோதரியே, உயிர்த்தெழுதலின் போது இந்த கடைசி நாட்களில் இந்த சந்ததியின் ஜனங்களோடு கூட நின்று இந்த வார்த்தைக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்கள் உணர்கிறீர்களா?
And the Holy Spirit showing this and me preaching out, where you go to stand?
பரிசுத்த ஆவியானவர் இதை எனக்கு காண்பித்து நான் அதை பிரசங்கித்துக் கொண்டிருப்பதையும் காண்பித்தார். நீங்கள் எங்கு நிற்கப் போகிறீர்கள்?
How are you going to get by with it?
நீங்கள் எப்படி இதிலிருந்து தப்பிக்கொள்ளப் போகிறீர்கள்?
You can't do it, friend.
உங்களால் தப்ப முடியாது, அப்படி செய்யாதிருங்கள்.
Now stop that. Whatever you're doing, it's wrong. Stop it.
அதை நிறுத்திவிடுங்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தவறான காரியங்கள் யாவற்றையும் நிறுத்திவிடுங்கள்.
You say, I can't.
என்னால் முடியாது என்று கூறுகிறீர்களா?
Then you haven't got the canter in you yet.
அப்படியானால் முடியும் என்ற காரியத்தை நீ இன்னும் பெறவில்லையா?
When the Holy Spirit comes, he gives you power. Amen. Over the world.
பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் உலகத்தின் மேல் வெற்றி எடுக்க அவர் உனக்கு வல்லமை அளிப்பார்.
And if you listen what he said.
அவர் என்ன கூறியுள்ளார் என்பதை கூர்ந்து கவனி.
If you love the world, are the things of the world, it's because the love of God isn't in you.
நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் உங்களிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை.
There's no excuses.
இப்பொழுது அங்கே சாக்கு போக்குகளே இல்லை.
He makes it plain, we got to come up to that mark.
அவர் அதை வெளிப்படையாய் கூறி இருக்கிறார். ஆகவே நாம் அந்த நிலைக்கு வர வேண்டியவளாய் இருக்கிறோம்.
I know you think I'm awful.
நான் பயங்கரமானவன் என்று நீங்கள் நினைப்பதாக நான் அறிகிறேன்.
But I'm just awful fool right now. Listen.
ஆனால் நானோ உண்மையான காரியங்களால் எரிந்திருக்கிறேன். புரிகின்றதா? கவனியுங்கள்.
That is true. Now come up to it, brother, sister.
அது உண்மையே சகோதரனே சகோதரியே. இப்பொழுது அது மட்டுமாய் வந்து விடுங்கள்.
Don't let some of these intellectual colleges around here tell you, oh, that's old fogey stuff.
ஓ, அது ஒரு பழங்கால மனிதனின் கருத்து என்று இங்கு சுற்றியுள்ள அறிவு நிறைந்த வேதாகம கல்லூரிகள் கூறுவதற்கு இடம் கொடாதேயுங்கள்.
If it's old fogey stuff, then God's old fogey.
அது பழங்கால மனிதனின் கருத்தா இருக்குமானால் தேவனும் ஒரு பழங்காலத்தவரே.
And if God's old fogey, then I am too. Amen.
தேவன் பழங்காலத்தவர் ஆனால் நானும் கூட ஒரு பழங்காலத்தவன் தான்.
I want to be like him.
நான் அவரை போல் இருக்க விரும்புகிறேன்.
Wow! His spirit is in me that hungers and thirsts, calling everything contrary to the word.
ஏன் அவருடைய ஆவி எனக்குள்ளா இருக்கிறது, அது என்னை பசித்தாகம் உள்ளவன் ஆக்கி எல்லா காரியங்களையும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் கருதுகிறது.
If the people say it's all right for if a man plays a little cards for fun and just gambles a nickel or two, it's all right.
ஒரு மனிதன் பொழுதுபோக்கிற்காக சிறிது சீட்டு விளையாடி ஒரு இரண்டு காசு வைத்து சூதாடினால் ஓ, அதனால் ஒன்றுமில்லை, அதெல்லாம் பரவாயில்லை ஜனங்கள் ஒரு கால் கூறலாம்.
God says it's not.
ஆனால் அபிதமா இல்லை என்று தேவன் கூறுகின்றார்.
Oh, if you just take a good social drink, just get on a little drunk once in a while.
ஓ, நீங்கள் ஒரு சமுதாய மது அருந்தினால் எப்பொழுதாவது ஒரு முறை குடிப்பதனால் பரவாயில்லை என்று கூறலாம்.
But God said woe unto him.
ஆனால் உங்களுக்கு ஐயோ என்று தேவன் கூறுகிறார்.
Oh, you say it's all right, Brother Branham, I cut my hair because of a real thing.
ஓ, அதெல்லாம் பரவாயில்லை சகோதரன் பிரண்ணாம், ஒரு உண்மையான காரியத்திற்காக நான் முடியை வெட்டிக்
கொள்ளுகிறேன்.
ஒரு ஸ்திரீ தான், மற்ற பெண்கள் எல்லாம் அதை செய்கின்றனர் என்று உமக்கு தெரியும் என்று கூறலாம்.
I don't care what the rest of women doing. They're not your example or they're not your boss.
மற்ற பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அவர்கள் உங்களுடைய முன்மாதிரி அல்ல, அல்லது அவர்கள் உங்களுடைய ஆளுபவர்கள் அல்ல.
If you got the Holy Ghost in you, you'll follow his instructions. Regardless of what people say about you.
உங்களுக்குள் பரிசுத்த ஆவி இருக்குமானால் ஜனங்கள் உன்னை என்னதான் சொன்னாலும் சரி, நீ அவருடைய புத்திமதியை ஏற்று நடப்பாய்.
Well, Brother Branham, it's just so hot. I just have to put these little so-and-so clothes on.
நல்லது சகோதரன் பிரண்ணம், அவ்வளவு உஷ்ணமாய் இருக்கிறது, ஆகவே நான் இன்னென்ன ஆடைகளை அணிய வேண்டி இருக்கிறது.
Hell's hotter than that, sister dear. Let me tell you that.
அருமையான சகோதரியே, நரகம் இதை காட்டிலும் உஷ்ணமாக இருக்கும், நான் அதை உனக்கு
தெரியப்படுத்துகிறேன்.
அப்படி செய்யாதே, நீங்கள் அதை நினைவில் வையுங்கள்.
And the Holy Spirit will always lead you to truth, and his truth is a word.
பரிசுத்த ஆவி எப்பொழுதுமே உங்களை சத்தியத்திற்குள்ளாகவே வழிநடத்துவார். அவருடைய சத்தியம் வார்த்தையாக இருக்கிறது.
My word is the truth. Let every man's word be alive, and let mine be true.
என் வசனமே சத்தியம், தேவனே சத்தியவர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக.
And just think an abomination.
சற்று சிந்தித்து பாருங்கள், ஒரு அருவருப்பாய் இருக்கிறது.
Could you think?
நினைத்து பார்க்க முடிகிறதா?
This is an awful word for a minister to say. But I went into restrooms, the places where it would just, you'd have to walk back out there and it was just so, and dirty things on the wall.
ஒரு போரகன் இந்த வார்த்தையை கூறுவதென்றால் மிகவும் மோசமானது. ஆனால் நான் பல இடங்களில் கழிவறைகளுக்குள் சென்றிருக்கிறேன். நீங்கள் வெட்கப்பட்டு அங்கிருந்து வெளிவர வேண்டியதாய் இருக்கும் கேவலமான காரியங்களை சுவற்றில் காணலாம். அது
அப்படித்தான். நான்
நினைத்தேன், உலகத்தில் ஜனங்கள் எவ்வாறு இவ்வளவு கீழ்த்தனமாக இருக்க முடியும் என்று. துர்நாற்றம்.
நான்
அப்படிப்பட்டதான இடங்களுக்குள் போகும்போது என்ன ஒரு துர்நாற்றம் என்று அடிக்கடி நினைப்பதுண்டு.
in their home of nose like this to wash my hands.
அதற்குள்ளே இருந்து கைகளை கழுவும் போது நான் இந்த விடமா என் மூக்கை என் கைகளால் பிடித்துக் கொள்வேன்.
I'd be afraid that I want to tuck a hold of the doorknob again to be germs from venereal and things.
நான் கதவின் கைப்பிடிகளை திறக்க படிக்கும் போது மறுபடியும் அங்கே இனச்சேர்க்கை வியாதி மற்ற கிருமிகள் இருக்கலாம் என்று நான் பயப்படுவேன்.
One day standing at an airport, one of them places I walked in, a railroad place, I walked into that and I thought, oh mercy.
ஒரு நாள் ஆகாய விமானத்தளமோ அல்லது ரயில்வே நிலையமோ எங்கோ இடத்தில் நான் நின்று கொண்டிருந்த போது நான் உள்ளே போனேன், ஓ இரக்கம் என்று நான் நினைத்தேன்.
Some said to me, that's the way the world smells to God. It's an abomination.
அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று என்னிடம் உலகமானது தேவனுக்கு அபீடமான துர்நாற்றமாய் தான் இருக்கிறது, அது ஒரு அருவறுப்பானது என்று கூறினது.
I thought when I see a woman walk down the street with herself all carried out like that in man's clothes on, that's what it looks like to God.
ஒரு ஸ்திரீயான வழிவிதமாக ஆண்கள் உடைகளை அணிந்து கொண்டு வீதி நடந்து போவதை நான் காணும் போது அது தேவனுக்கு அதே போன்றுதான் காணப்படும் என்று நான் நினைத்தேன்.
It's an abomination, something that's filthy and stinking. Before God.
அது தேவனுக்கு முன்பாக ஒரு அருவறுப்பாயும் ஏதோ அசுசியாயும் துர்நாற்றமுமாய் இருக்கிறது.
Yet she'll go to church on Sunday and decorate up.
இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவள் அலங்கரித்துக் கொண்டு சபைக்கு போவாள்.
There'll go a man down there and drink and cheat and love money and cheat his neighbor and everything else to get a little extra money.
மனிதன் குடித்து ஏமாற்றி பண ஆசை கொண்டு அயலானை வஞ்சித்து எல்லா காரியங்களும் செய்து கொஞ்சம் அதிகமான பணத்தை சம்பாதிப்பான்.
And do these things and gamble and smoke and drink and lie and then go to church and testify.
இந்த காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு சூதாடி புகைத்து குடித்து பொய் சொல்லி பின்னர் சபைக்கு போய் சாட்சி கூறுவான்.
Abomination, filthiness. That's the intellectual church.
அருவருப்பு அசுசி அதுதான் மனித அறிவு நிறைந்த சபை.
Say, well, I belong to the church.
நான் அந்த சபையை சேர்ந்தவன் என்பார்கள்.
Yes, and have to let the church out 15 minutes so all the deacons and all can smoke and the pastor too before you can go back to have church.
ஒரு 15 நிமிடங்கள் அவகாசம் கொடுத்து சபையை வெளியே போக அனுமதித்து அதன் மூலமாய் டீக்கன்களும் மற்றவர்களும் போதகரும் கூட புகைப்பிடிக்க அனுமதித்து பின்னர் மீண்டும் சபையை துவக்குகின்றீர்கள். எனக்கு சொல்லுங்கள்,
செப்பரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் எவரி அன்க்ளீன் திங்.
எல்லா அசுசியான காரியங்களில் இருந்து வேறு பிரியுங்கள்.
ஃபாலோ பாடி ஆல் டிஸ்ட்ராய்.
சரீரத்தை அசுசிப்படுத்துங்கள், நான் அதை அழித்து போடுவேன்.
God said he'd do it.
நான் செய்வேன் என்று தேவன் கூறியுள்ளார்.
And today over cancer is causing 90-something% of the deaths of throat and lung cancer is caused by smoking cigarettes.
இன்றைக்கு தொண்டை நுரையீரல் புற்றுநோயால் 95% மறிக்கிறார்கள். புகைப்பிடித்தல் இதற்கு காரணமாயிருக்கிறது. சரீரத்தை அசுசிப்படுத்துவாயானால் நான் அதை அழித்து போடுவேன். ஆனால் அவர்கள் அவ்வளவாய் நரகத்தை நோக்கி இப்படியாய் உருண்டு கொண்டு போகிறபடினால் அவர்கள்
அறியாதிருக்கிறார்கள்.
நான்கு பட்டங்களை கல்லூரியில் படித்து பெற்று பிரசங்கப்படுத்த நிற்கின்ற சில போதகர்கள்
புகைப்பிடிக்கின்றனர்.
சகோதரனே, உன்னிடத்தில் நான் ஒன்றை கூறட்டும்.
The Holy Ghost was sent to call men and women out of that thing.
அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ஆண்களையும் பெண்களையும் வெளியே அடைக்கும்படியாகவே பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டுள்ளார்.
Separate yourself.
உங்களை வேறு பிரியுங்கள்.
The word church means to be separated.
சபை என்பதற்கு அர்த்தமே வேறு பிரிக்கப்பட்டவள் என்பதாகும்.
Come out from among them, said the Bible.
அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய்
touch out their unclean and I'll receive you and you'll be sons and daughters to me and I'll be God to you.
அவர்களுடைய அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்களும் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று வேதம் கூறுகின்றது.
I don't mean to be mean, but I mean to be honest and to be truthful.
ஓ என்ன, நீசத்தனமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை கூறவில்லை, ஆனால் நான் உத்தமும் உண்மையும் உள்ளவனுமாய் இருக்க விரும்புகிறேன்.
Yes sir, oh what a horrible thing.
ஆமையா, ஓ இன்னே ஒரு பயங்கரமான காரியம்.
Men and women, where do we stand today?
புருஷர்களே, ஸ்திரீகளே, இன்று நாம் எங்கே நிற்கிறோம்?
Where are we at?
நாம் எங்கே இருக்கிறோம்?
Let's stop.
நாம் இங்கே நிறுத்திக் கொள்வோம்.
The other night across a little old seat there in the room, now I must close, a little old duofold seat.
அந்த ஒரு நாள் அங்கே உள்ள அந்த அறைக்குள்ளே இருக்கும் ஒரு பழைய ஆசனத்திலே இப்போது நான் சீக்கிரமாய் முடிக்க வேண்டும்.
After praying for 3-4 days, so I got in such a place going around thinking, oh God, I got in such a place that I didn't know what to do.
3 or 4 நாட்களாக ஜெபத்திலிருந்து நான் ஒரு நிலையை அடைந்து சுற்றி சுற்றி நடந்து கொண்டு சிந்தித்துக் கொண்டோம், என்ன செய்வதென்றே அறியாத ஒரு நிலைமையில்
இருந்தேன்.
நான் சொன்னேன், ஓ தேவனே, நாங்கள் பாதையின் முடிவிற்கு வந்துவிட்டோம்.
நான்
அலட்சியம் செய்துவிட்டேன் என்று
உணர்கிறேன். And be tired and wouldn't do it.
நான் போக வேண்டி என்னிடம் அழைப்புகள் இருக்கின்றன, ஆனால் களைத்திருப்பதினால் நான் போகவில்லை என்றேன்.
I thought then I could see my Lord staggering through the dark yonder when he was so tired he could hardly raise one foot up.
பின்னர் நான் நினைத்தேன், என்னுடைய கர்த்தர் தள்ளாடிக்கொண்டு இருட்டினூடாக போய்க் கொண்டிருக்கின்றது என்னால் காண முடிகின்றது. அவர் அவ்வளவாய் களைத்து போய் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலைமையில் போய்க் கொண்டிருந்தார்.
But he wasn't too stop for the woman that her boy brought out there that was dead to go over and touch the bear and use what little strength is in him to raise that boy.
ஆனாலும் அந்த நிலைமையில் அந்த மரித்து போன மகனை அந்த நாயினின் ஸ்திரீ கொண்டு வந்தபோது அந்த ஸ்திரீக்காக அவர் நின்று அந்த மரித்து போன பையனை கொண்டு வருமட்டாய் காத்திருந்து அந்த பாடையினண்டை போய் அரை தொட்டு அவரிடத்தில் இருந்த அந்த சிறிய பெலனை உபயோகித்து அந்த பையனை உயிரோடு எழுப்பினார்.
Well, how did I get tired?
சரி, அப்படியானால் நான் எப்படி களைத்து போனேன்?
What's the matter with me, Lord?
கர்த்தாவே, எனக்கு என்ன நேர்ந்தது?
Here I think, well, I'm getting old. I can't do it.
எனக்கு வயதாகிவிட்டது, என்னால் அதை செய்ய முடியாது என்று நான் இங்கே நினைக்கிறேன்.
There was Moses, the same God that I served, stood yonder at 120 years old.
நான் ஆராதிக்கும் அதே தேவனுக்கு அங்கே மோசே 120 வயது உள்ளவனாக சேவை செய்து வந்தான்.
There was Caleb, stood at the age of 90 with a sword in his hand and said, Joshua, put this sword in my hand. 40 years ago
அங்கே காலேபு 90 வயதின் முடிவில் கையில் பட்டயத்தை பிடித்தவனாய் 40 வருடங்களுக்கு முன்னர் யோசுவா இந்த பட்டயத்தை என்னுடைய கரத்தில் கொடுத்தார்
என்றான்.
அப்பொழுது அவனுக்கு வயது 80. நான் அன்று இருந்தது போன்றே இன்று திடகாத்திரம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று கூறினான். ஆமென்.
I said, God be merciful to me.
தேவனே, என் மேல் கிருபையாயிரும் என்று கூறினேன்.
I said, well, look here. I'm always
நான் சொன்னேன், நல்லது, இங்கே பார், நான் எப்பொழுதும்
I took my wife back there by the hand across this Bible in her little Bible. And I said, honey, I've been too negative.
நான் என் மனைவியுடைய கரத்தை பிடித்து இந்த வேதாகமத்தின் மீதும் அவனுடைய வேதாகமத்தின் மீதும் கைகளை வைத்து தேனே, நான் அதிக அலட்சியமாக இருந்து விட்டேன்.
The Holy Spirit condemns me within me.
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து என்னை குற்றப்படுத்தினார்.
I said, I think of them squirrels out yonder.
அங்கே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த அணில்களை நான் நினைக்கிறேன்.
I think of Hattie Wright back there and the little boys.
Hattie Wright வீட்டில் அந்த இரண்டு பையன்களுக்கு நடந்ததை நினைக்கிறேன்.
I think of what God did, showing that He was God that could create. Hallelujah!
தேவன் என்ன செய்தார் என்பதையும் தாம் தேவன் என்று காட்டும்படியாய் அவர் சிருஷ்டிக்க செய்ததையும் நான் நினைக்கிறேன் என்றேன். ஹல்லேலூயா.
I thought he's told me that years ago, I'll not leave you, I'll never forsake you. No man will stand before you all the days of your life. I'll be with you.
நான் நினைத்தேன், அநேக ஆண்டுகளுக்கு முன்பே அவர் என்னிடம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன் ஜீவ காலமெல்லாம் ஒரு மனிதனும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது, நான் உன்னோடு கூட இருப்பேன்.
And from this hand of discernment, it'll come to you'll know the secret of the heart.
கரத்தை பிடித்து என்ன வியாதி என்று அறிந்து கொள்வதிலிருந்து இருதயத்தின் ரகசியத்தை நீ அறிந்து கொள்ளும் நிலைமைக்கு அது வந்துவிடும்.
After that, it'll raise higher and higher.
அதற்கு பின்னர் அது இன்னும் படிப்படியாக உயர்ந்து கொண்டே போகும் என்றார்.
Your answer, that's proof perfect the world around. Here comes this other great ministry far beyond it.
அதற்கு அடுத்த ஆண்டு உலகத்தை சுற்றிலும் தவறாமல் அதை நிரூபித்தது. அதையெல்லாம் கடந்ததான மிகப்பெரிய ஊழியம் இதோ வருகிறது.
I said, honey, I'll take your hand. By God's help and God's grace, never let me be negative again.
நான் சொன்னேன், தேனே, நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். தேவனுடைய உதவியினாலும் தேவனுடைய கிருபையினாலும் மறுபடியுமாய் நாம் அலட்சியமாய் இருக்க அனுமதியாதேயும்.
Let me walk forth to this revival here to preach like never before.
இதற்கு முன்னர் இல்லாத விதமாய் நான் முன்னடந்து இந்த எழுப்புதல் கூட்டங்களில் பிரசங்கிக்கும்படியாய் செய்யும்.
Let me go here to first sanctify myself and make a way for the people.
நான் இங்கே போய் முதலாவதாக என்னை தானே பரிசுத்தமாக்கிக் கொண்டு ஜனங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கட்டும்.
Let my own sins, my own neglect, be under the blood, my own shortcomings be under the blood, that I might walk out and say, follow me, people. That's right.
அதாவது என் சொந்த பாவங்களும் என்னுடைய சொந்த அலட்சியமும் என்னுடைய குறைவுகளும் ரத்தத்தின் கீழாக வைத்துவிட்டு நான் வெளி நடந்து வந்து ஜனங்களே, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லட்டும் என்றேன். அது உண்மை.
I hate to see a guy say, you go do it.
நீ போய் அதை செய் என்று கூறுகின்ற ஒருவனை நான் காணவிருக்கிறேன்.
I like to see somebody lead the way to do it.
Amen.
Yes, sir.
அதை செய்யும்படியாய் வழிநடத்துகின்ற ஒருவனை நான் காண விரும்புகிறேன். ஆமையா,
here some time ago we had a fire down the city here. Fowl Oil Company caught on fire.
இங்கே சில நாட்களுக்கு முன்னர் எண்ணெய் கம்பெனி இந்த பட்டணத்தில் தீபிடித்து எரிந்தது.
They had the Jeffersonville Fire Department down there.
ஜெஃபர்சன்வில்லில் உள்ள தீயணைக்கும் படையினர் அதை அணைக்கும் படிக்கு அங்கே வந்தனர்.
A friend of mine, good man, never used to big fires like that. He's walking around, spur a little water over here, boys. Spur a little water over here.
என்னுடைய நண்பன் ஒருவன், நல்ல மனிதன், அப்பேற்பட்ட பெரிய தீயின் பழக்கம் இல்லாதவர். அவர் அங்கே முன்னும் பின்னுமாய் நடந்து கொண்டு, பையன்களே, அங்கே கொஞ்சம் தண்ணீர் பீச்சுங்கள், அங்கே கொஞ்சம் தண்ணீர் பீச்சுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்.
Here come the little clocks fill up there, ding 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 ding. Run up there.
கொஞ்ச நேரத்தில் clocks fill தீயணைக்கும் படையினர் ding 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 என்று மணி ஓசையுடன் வந்து இறங்கினர்.
He said the fire chief general said, "Spur a little water down here."
அந்த படையின் தலைமை அதிகாரி வண்டியிலிருந்து குதித்து வந்து, அங்கே கொஞ்சம் தண்ணீர் பீச்சுங்கள்.
Stop this window here, spur a little water there.
இங்கே இருக்கும் கண்ணாடியை உடையுங்கள், அங்கே கொஞ்சம் தண்ணீர் பீச்சுங்கள் என்றார்.
Across the river come trained firemen. From Louisville.
ஆனால் ஆற்றிற்கு அக்கிரிலிருந்து பயிற்சி அளிக்கப்பட்ட தீயணைக்கு படையினர் லூயிவில் இருந்து வந்தனர்.
That big hook and ladder no more than stopped till the chief is at the end of the ladder.
அந்த பெரிய கொக்கியும் ஏணியும் கொண்ட அந்த வண்டி வந்து நின்ற மாத்திரத்தில் அதன் தலைவன் அதன் முன்னணியில் அந்த ஏணியின் உச்சியில் ஏறி இருந்தான்.
From the ladder went up, he is at the head.
அந்த ஏணியானது உயரே சென்ற போது அதன் மேல் நுனியில் இருந்தவன் அதன் தலைவன் தான்.
Throw his axe before he got there and knocked the wind out and come on, boy.
அவன் அந்த ஜன்னலை அடையும் முன்னரே தன்னிடம் இருந்த அந்த கோடரியை தூக்கி எறிந்து ஜன்னலை உடைத்து, பையன்களே வாருங்கள் என்று
கூறினான்.
அதுதான் காரியம். சில நிமிடங்களுக்குள் தீ அணைக்கப்பட்டது.
Not spur a little water here, spur a little water there.
இங்கே கொஞ்சம் தண்ணீர் பீச்சுங்கள், அங்கே கொஞ்சம் தண்ணீர் பீச்சுங்கள் என்று கூறவில்லை.
Put some of these intellectual preachers.
இந்த சம்பவமானது இந்த சில மனித அறிவு நிறைந்த போதகங்களை உங்கள் நினைவிற்கு கொண்டு வருகின்றது.
Come on, let's go. I know it's the truth. I've tasted and seen. Hey, the Holy Ghost is right. God is good.
வாருங்கள், போகலாம். நான் அது சத்தியம் என்று அறிவேன். நான் அது ருசித்து அறிந்திருக்கிறேன். மகிமை, பரிசுத்த ஆவியானவர் கூறுவது உண்மை. தேவன் நல்லவராயிருக்கிறார்.
Don't try here, try there. Let's walk into him.
இங்கேயும் அங்கேயுமாக முயற்சிக்க வேண்டாம். அவருக்குள்ளாக நாம் நடந்து போவோம்.
Here it's for you. God gave his power to his church.
தேவன் தமது வல்லமையை தமது சபைக்கு கொடுத்திருக்கிறார்.
Spur out this year. Spur out. You'll never get nothing done. Lead on.
இங்கே கொஞ்சம் பீச்சுங்கள், அங்கே கொஞ்சம் பீச்சுங்கள் என்பதல்ல. அப்படி செய்தால் உங்களால் ஒன்றையுமே செய்ய முடியாது. முன்னின்று நடத்துங்கள்.
Amen. Can't even see through them no more.
இனி இந்த கண்ணாடியின் மூலமாக பார்க்க முடியாது.
Amen. What are we going to do?
Amen. நாம் என்ன செய்ய போகிறோம்?
Each person sitting here is filled with something.
இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏதோ காரியத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள்.
May have to after that.
இதன் பிறகு நான் முடிக்கப் போகிறேன். இதற்கு பின்னர் முடித்துதான் ஆக வேண்டும்.
You're filled with something.
நீங்கள் ஏதோ காரியத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள்.
You can't sit there without being full of something.
ஏதோ காரியத்தால் நிரப்பப்படாமல் நீங்கள் அங்கே உட்கார்ந்திருக்க முடியாது.
You've got a life in you.
உங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது.
That life governs you and that life is governed by a spirit.
அந்த ஜீவன் உங்களை ஆளுகிறது. அந்த ஜீவன் ஒரு ஆவியினால் ஆளப்படுகிறது.
Now you might be full of the world. Love in the world, the things of the world.
இப்பொழுது ஒரு கால் நீங்கள் உலகத்தால் நிரம்பி இருக்கலாம். உலகத்தை நேசிக்கிறவளாய் அல்லது உலகத்தின் காரியங்களை நேசிக்கிறவளாய் இருக்கலாம்.
God be merciful to you.
தேவன் உங்கள் மேல் இரக்கமாய் இருப்பாராக.
You might be full of creeds from some church. Some little prayers that you say to think it's going to pray to some dead person or make some kind of a sign across you.
நீங்கள் ஒரு கால் ஏதோ ஒரு சபையின் கோட்பாடுகளினால் நீங்கள் சொல்லுகின்ற ஏதோ சிறிய ஜெபங்களினால் இருந்தவளாய் யாரோ மறித்து போன ஒரு நபருக்கு உங்கள் ஜெபங்களை போகிறத நினைக்கலாம். அல்லது உடலின் குறுக்கே ஒரு சிறு அடையாள குறியை போடுபவளாய் இருக்கலாம். தேவன் உங்கள் மேல் இரக்கமாயிருப்பாராக.
God be merciful to you.
தேவன் உங்கள் மேல் இரக்கமாயிருப்பாராக.
And you may be full of religion. That's worse yet.
ஒரு கால் நீங்கள் மார்க்கத்தினால் இருந்தவளாய் இருக்கலாம். அது இன்னும் மோசமானதாக இருக்கிறது.
That's right.
அது உண்மை. அது உண்மை.
The Bible said in the last days to be very religious, having a form of godliness.
வேதம் கூறுகிறது, கடைசி நாட்களில் ஜனங்கள் மிகவும் மதசார்பு கொண்டவர்களாய் தேவபக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாய் இருப்பார்கள் என்று.
Having a form of godliness, but denying the power thereof. From such turn away.
தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.
If you're full of religion, you're miserable. Just religion, that's all.
நீங்கள் மார்க்கத்தினால் இருந்திருப்பீர்களானால் நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவளாய் இருப்பீர்கள். வெறுமென மார்க்கம் அவ்வளவுதான்.
If you're full of creeds, you don't know what you're talking about.
நீங்கள் கோட்பாடுகளினால் நிரம்பி இருக்கிறீர்கள். நீங்கள் எதை குறித்து பேசுகிறீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்கள்.
If you're full of the world, you're blind.
நீங்கள் உலகத்தால் நிறைந்தவர்களாய் இருந்தால் நீங்கள் குருடராய் இருக்கிறீர்கள்.
And then again, you may be full of the Holy Ghost.
பின்னர் மறுபடியும் நீங்கள் ஒரு கால் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் இருக்கலாம்.
Amen. I hope you are.
ஆமென். நீங்கள் அப்படியாய் தான் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன்.
And if you're not, I hope you get full.
அப்படியாய் நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவீர்கள் என்று நம்புகிறேன்.
And if you're full of Holy Ghost, what you got?
நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பீர்களே ஆனால் நீங்கள் என்ன பெற்றிருக்கிறீர்கள்?
You got power. You got love. You got peace.
நீங்கள் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் அன்பை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் சமாதானத்தை பெற்றிருக்கிறீர்கள்.
My peace I give unto you, not as the world giveth I you.
என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை.
You got peace. You're sealed. You got a sign. Amen.
நீங்கள் சமாதானத்தை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு அடையாளத்தை பெற்றிருக்கிறீர்கள். ஆமேன்.
You got rest. You got joy unspeakable and full of glory. You're anchored. Oh my.
நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றிருக்கிறீர்கள். சொல்லி முடியாததும் மகிமையால் இருந்ததுமான சந்தோஷத்தை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருக்கிறீர்கள். ஓ என்ன,
that's what you are with the Holy Ghost.
பரிசுத்த ஆவியை பெற்றவளாய் நீங்கள் அப்படியாய் தான் இருக்கின்றீர்கள்.
You have, if you got full of the Holy Ghost, you have passed from death unto life, waiting for the general resurrection in the last day.
நீங்கள் பரிசுத்த ஆவியினால் இருந்திருந்தால் நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குள் பிரவேசித்து கடைசி நாட்களில் உண்டாக இருக்கும் பொது உயிர் தேர்தலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாகும். ஆமென்.
In the world to come to our Lord Jesus Christ, of whose coming glory and majesty.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வரப்போகின்ற உலகத்தில் மகிமையிலும் மகத்துவத்திலும் அவர் வருகின்றதை கண்டவர். சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவிக்கும். அவருக்குள் நித்திரையாய் இருக்கின்ற அந்த அழிவுள்ள சரீரங்கள் எழுந்திருக்கும் என்று கூறியுள்ளார். அவருக்குள் நித்திரையாய் இருக்கிறவர்கள் நீங்கள் அவருக்குள்ளா எப்படி போக முடியும்? ஒரே ஆவியினாலே நாம் எல்லாரும் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அவருக்குள் நித்திரையாய் இருக்கின்ற இந்த அழிவுள்ள சரீரங்கள் மனரூபமடைந்து அவருடைய மகிமை சரீரத்திற்கு ஒப்பாக ஆக்கப்படும். அதன் மூலமாக அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள வல்லவராய் இருப்பார். பின்பு பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மறைக்கிறவள் இது முதல் பாக்கியவான் என்று எழுது என்று சொன்னது. நீங்கள் எப்படி அதற்குள் பிரவேசிக்கப் போகின்றீர்கள்? ஒரே ஆவியினாலே நாம் எல்லாரும் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் மறைக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம்.
That's what he sent the Holy Ghost for.
அதற்காகத்தான் அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பினார்.
Blessed assurance, Jesus is mine.
Yes, என்னுடையவர் என்பதே ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதி.
I am in him and he is in me, the Father in him and he in the Father, and Father in me and I in him.
நான் அவருக்குள்ளாக இருக்கிறேன். அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். பிதா அவருக்குள்ளாக இருக்கிறார். அவர் பிதாவுக்குள்ளாக இருக்கிறார். பிதா எனக்குள்ளாக இருக்கிறார். நான் அவருக்குள்ளாக இருக்கிறேன்.
Jesus is mine. Oh, what a foretaste of glory divine.
ஏசு என்னுடையவர். ஓ தெய்வீக மகிமையின் என்னே ஒரு முன்றுசி.
I'm an heir of salvation, purchased of God, born of his spirit, when washed in his blood.
நான் ரட்சிப்பின் சுதந்திரவாளி. தேவனால் கிரியத்திற்கு கொல்லப்பட்டவன். அவருடைய ஆவியினால் பிறந்து அவருடைய இரக்கத்தினால்
கழுவப்பட்டவன்.
ஆமென். நான் அதை விற்று போட மாட்டேன். ஓ என்ன,
all rubies and diamonds and silver and gold, his coffers are full, he has riches untold.
எல்லா மாணிக்கங்களும் ரத்தின கற்களும் வெள்ளியும் பொன்னும் அவருடைய பொக்கிஷம் இவர்களால் நிறைந்திருக்கிறது. சொல்லி முடியாத ஐஸ்வர்யம் அவருக்கு இருக்கிறது.
For I'm a child of a king, I'm the child of the king.
ஏனென்றால் நான் ஒரு ராஜாவின் பிள்ளை, நான் அந்த ராஜாவின் பிள்ளை.
With Jesus my savior makes me a child of the king.
இயேசு என் இரட்சகராய் இருப்பது என்னை அந்த ராஜாவின் பிள்ளையாக்குகிறது.
Amen, amen.
Amen, amen.
I wouldn't swap it.
நான் அதை மாற்றிக்கொள்ள மாட்டேன்.
I've got two or three more scriptures.
இன்னும் இரண்டு அல்லது மூன்று வேத வார்த்தைகளை குறித்து வைத்துள்ளேன்.
Then here's another scripture.
அப்படியானால் இங்கே இன்னொரு வேத வாக்கியம் இருக்கிறது.
When you are filled with the Holy Ghost, that's the things you have.
நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது அந்த காரியங்களை தான் நீங்கள் பெற்றிருப்பீர்கள்.
Then what are you to the world? An alien.
அப்படியானால் நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கிறீர்கள்? ஒரு அந்நியனா இருக்கிறீர்கள்?
I know it's late, but it's never too late for this.
நேரமாகிவிட்டது என்று நான் அறிவேன். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒருபோதும் நேரம் ஆகிவிட்டதா இருக்காது.
An alien.
ஒரு அந்நியன்.
Oh, we're pilgrims and we're strangers here. We're seeking a city to come.
நாம் இங்கு அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கோம். வரப்போகும் ஒரு நகரத்தை நாம் நாடி கொண்டிருக்கிறோம்.
The lifeboat soon is coming to gather his jewels home.
அவருடைய வெளியேறப்பட்ட கற்களை வீட்டில் கொண்டு வந்து சேர்க்க ஜீவ கப்பல் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது.
I can hear the water splash in our Ohio River, and as a little boy preacher about 22 years old singing that there.
நான் ஒரு வாலிப பிரசங்கியாய் 22 வருடங்களுக்கு முன்னர் இந்த பாட்டை அங்கே பாடிக்கொண்டிருக்கும் போது ஓஹோயோ நதியின் தண்ணீர் தெறிக்கின்ற சத்தத்தை என்னால் கேட்க முடிகின்றது.
நான்
காதால் கேட்டு எனக்கு மேலாக நோக்கி பார்த்து ஒரு சத்தமானது, மேல் நோக்கி பார் என்று சொல்ல கேட்டேன்.
Here come that big light hanging right there. Come moving down over me, said, as John the Baptist was sent to forerun the first coming of Christ, you'll have a message that'll forerun the second coming of Christ.
அப்பொழுது அங்கே தூரத்திலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த வெளிச்சமானது அசைந்து எனக்கு மேலாக வந்து நின்று கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு முன்னோடு மரியாக யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டது போல உனக்கு ஒரு செய்தி இருக்கும், அந்த செய்தியானது கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு முன்னோடும் என்று கூறினது.
Oh, how could I believe it?
ஓ, என்னால் அதை எப்படி நம்ப முடியும்?
But it happened just the same.
ஆனால் அதே விதமாய் தான் சம்பவித்தது.
And tonight revival fires are burning around us.
இன்றிரவு எழுப்புதல் அக்கினியானது உலகத்தை சுற்றி சுற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது.
Great ransom church of God lifted herself out of that place. Great campaigns of healing and signs and wonders and miracles showing forth the coming.
கிரயத்தினால் கொல்லப்பட்ட மகத்தான தேவனுடைய சபையானது அவ்விடத்திலிருந்து மேல் உயர்ந்து எழும்பி மகத்தான சுகமளிக்கும் கூட்டங்களும் அடையாளங்களும் அற்புதங்களும் வருகையை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றது.
You're an alien and you're a stranger.
நீங்கள் ஒரு அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறீர்கள்.
You do strange things, different from what you used to do.
நீங்கள் வழக்கமாக செய்கின்ற காரியங்களுக்கு வித்தியாசமாக வினோதமான காரியங்களை செய்கிறீர்கள்.
You don't act like you used to.
நீங்கள் இப்பொழுது நடந்து கொள்வது போன்று நடந்து கொள்வது இல்லை.
The people, the Holy Ghost, when it comes upon you and you become filled with the Holy Ghost, you ignore the things of the world.
பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாகி உலகத்தின் காரியங்களை பொருட்படுத்துவதில்லை.
You ignore the things that would beset you.
உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற காரியங்களை நீங்கள் அசட்டி செய்கிறீர்கள்.
You ignore.
நீங்கள் அசட்டி செய்கிறீர்கள்.
Then you become an odd acting creature, the ugly duckling to them.
அப்பொழுது நீங்கள் வினோதமாய் நடந்து கொள்ளுகின்ற ஒரு சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். அவர்களுக்கு நீங்கள் அசிங்கமான வாத்து குஞ்சுகளாய் இருக்கிறீர்கள்.
The little eagle that was hatched under the hen's nest. And I preached in when the eagle stirs its nest.
கோடியின் அவயவத்தில் குஞ்சு பொறித்த அந்த சிறிய கழுகு குஞ்சானது அன்றைக்கு நான் பிரசங்கித்தனே கழுகு தன் கூட்டை கலைக்கும் போது என்ற செய்தியை போன்று.
You're a funny looking creature to them.
நீங்கள் ஒரு வினோதமாய் காணப்படுகின்ற சிருஷ்டியாக அவர்களுக்கு காணப்படுகிறீர்கள்.
But oh, my walking up the king's highway.
ஆனாலோ என்னே, ராஜாவின் பெரும் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன்.
Oh, it's a highway to heaven. I'm walking up the king's highway.
ஓ, அது பரலோகத்திற்கு போகும் பெரும்பாதை. நான் ராஜாவின் பெரும்பாதையிலே நடந்து கொண்டு போகிறேன்.
Say, look at that holy roller, that ugly duckling.
அந்த பரிசுத்த உருளைகளை, அந்த அசிங்கமான வாத்து குஞ்சுகளை பாருங்கள்.
That's that holy roller preacher.
அதுதான் அந்த பரிசுத்த உருளை பிரசங்கியார் என்கிறார்கள்.
A famous Methodist preacher said to a man today in Iowa, said, I'd like to help Brother Billy, but you know what I do? I'd have to stick my neck out.
ஒரு புகழ்வாய்ந்த மெத்தடிஸ்ட் பிரசங்கியார் ஒரு நாள் லூயிவில்லிடம், சகோதரன் பில்லிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் நான் என்ன செய்வேன் என்று உனக்கு தெரியுமா? நான் என் கழுத்தை வெளியே நீட்ட வேண்டியிருக்கும் என்றார்.
You don't have to stick your neck out for me. He stuck his life out for me.
நீர் உம்முடைய கழுத்தை எனக்காக நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எனக்காக அவருடைய ஜீவனையே நீட்டிவிட்டார். ஆமென்
என்றேன்.
ராஜாவின் பெரும்பாதையில் நடக்கின்றேன், அவ்வளவுதான்.
Filled with his spirit, born of his spirit, washed in his blood. Hallelujah, happy.
Oh, என்னே, அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய ஆவியினால் பிறந்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, களி கூறுகிறேன்.
Then another thing. Why? What makes you do that?
பின்னர் இன்னொரு காரியம், ஏன் உங்களை அப்படி செய்ய வைக்கிறது என்ன?
You're still a human. But what makes you do it?
நீங்கள் இன்னமும் மானிட வர்க்கமாய் தான் இருக்கிறீர்கள், ஆனால் உங்களை அப்படி செய்யும்படி செய்வது என்ன?
It's because that you come, you, your spirit, come from above.
காரணம் என்னவென்றால், நீங்களும் உங்களுடைய ஆவியும் பரலோகத்திலிருந்து வந்ததாய் இருக்கிறது.
It's God in you.
அது தேவன் உங்களுக்குள்ளாய் இருப்பதாகும்.
When I went over to Rome, I noticed that everyone had a Roman spirit.
நான் ரோமாபுரிக்கு சென்றிருந்த போது அங்குள்ள யாவருக்கும் ரோமாபுரியின் ஆவி இருப்பதை நான்
கவனித்தேன்.
நான் கிரேக்குக்கு சென்றிருந்த போது யாவரும் கிரேக்க ஆவியை கொண்டவர்களாக இருந்தனர். நான் இங்கிலாந்திற்கு சென்றிருந்த போது அவர்கள் யாவரும் இங்கிலாந்து ஆவியை பெற்றிருந்தனர். நீங்கள் மற்ற இடங்களுக்கு போகும் போது அந்தந்த இடத்தின் ஆவியை காணலாம். அமெரிக்காவில் நீங்கள் அமெரிக்க ஆவியை பார்க்கலாம், அது பயங்கரமானது.
When I went into the San Angelo's catacombs at Rome, they had a sign up there, please American women, put on clothes to honor the dead.
நான் ரோமாபுரியில் சென்ட் ஆஞ்சலோவின் கல்லறைகளுக்கு சென்றிருந்த போது அங்க அமெரிக்க பெண்களே மருத்துவரை கௌரவிக்கும் வகையில் தயவு கூர்ந்து ஆடைகள் அணிந்து வாருங்கள் என்று எழுதி தொங்குவிடப்பட்டிருந்தது.
American spirit.
அமெரிக்க ஆவி.
Watch them get off the airplane, them little clothes on, everybody go to look at them, and here comes Miss America.
அவர்கள் ஆகாய விமானத்தில் இறங்கி வருவதை கவனியுங்கள். குறைவான ஆடைகளை அணிந்து கொண்டு எல்லாரும் அவர்களையே விரைத்து பார்த்து கொண்டு இதோ வருகிறார் குமாரி அமெரிக்கா என்கிறார்கள்.
That's American spirit.
அது அமெரிக்க ஆவியாயிருக்கிறது.
You can tell where she's from. Dressed up boy. Snotty-nosed poodle dog behind her.
அவள் எங்கிருந்து வருகிறாள் என்று உங்களால் கூற முடியும். ஆணை போன்று உடை அடைந்து ஒடுகும் மூக்குடைய பொருள் நாயை பிடித்துக் கொண்டு
வருவாள்.
ஆம், அவள் தான் குமாரி அமெரிக்கா. அவள் கர்ப்பத்துடன் இப்படி நடந்து
வருகிறாள்.
அவளிடம் அமெரிக்க ஆவி இருக்கிறது.
But Jesus said, he testified against it that day. He said, you are from this earth below. I'm from above.
ஆனால் இயேசுவானவர் அந்த நாளிலே அதற்கு விரோதமாக இப்படி கூறினார், நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன் என்று.
And if you've got the spirit of Christ in you, you are from above. Then you're a stranger here.
நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியை உங்களுக்குள் பெற்றிருந்தால் நீங்கள் உயர்விலிருந்து உண்டானவர்கள், அப்பொழுது நீங்கள் இங்கே அந்நியராகி விடுவீர்கள்.
But you got the nature of the place you're from.
நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்களோ அந்த இடத்தின் தன்மையை உடையவளாய் இருக்கிறீர்கள்.
That's what I'm trying to say.
அதைதான் நான் கூற முயற்சிக்கிறேன்.
A Roman comes over here, he scratches his head, a German comes over here, American goes where?
ஒரு ரோமாபுரியை சேர்ந்தவன் இங்கு வந்தால் அவன் தன் தலையை சொரிந்து கொண்டு நிற்கிறான். அப்படி ஒரு ஜெர்மானியன் இங்கு வந்தாலும் அல்லது ஒரு அமெரிக்கன் அங்கே போனாலும் சரி,
அப்படியேதான்.
ஏன் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்களோ அந்த தேசத்தின் ஆவியை
பெற்றிருக்கிறீர்கள்.
அதுதான் நம்மை இந்த உலகத்தில் வித்தியாசப்பட்டவர்களாய் ஆக்குகிறது. நீங்கள் உயர்விலிருந்து உண்டானவர்கள்.
You're a citizen of another kingdom.
நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் இன்னொரு ராஜ்யத்தின் குடிமக்களாய் இருக்கிறீர்கள்.
You believe it?
நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
That's what the Holy Ghost is to make you a citizen of the kingdom of God.
அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அதாவது உன்னை தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகன் ஆக்குவதற்கு அனுப்பப்பட்டார்.
Then if you are a citizen of the kingdom of God, how does it make you act?
நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகனாக இருந்தால் அது உங்களை எவ்வாறு நடந்து கொள்ளும்படி செய்கிறது?
Like God does in his kingdom.
தேவன் அவருடைய ராஜ்யத்தில் செய்வது போன்று செய்ய வைக்கின்றது.
Now what does God do in his kingdom?
இப்பொழுது தேவன் அவருடைய ராஜ்யத்தில் என்ன செய்கிறார்?
His holiness, righteousness, purity of thought, purity of mind.
அது பரிசுத்தம், நீதி, சிந்தனையில் தூய்மை, மனதில் தூய்மை.
Power in love, going to the lost, healing the sick, performing miracles, doing great things.
வல்லமையும் அன்பும், இறந்து போனவர்களிடம் செல்லுதல், வியாதியஸ்தரை சுகமாக்குதல், அற்புதங்களை செய்தல், மகத்தான காரியங்களை செய்தல்.
Then to the world you look crazy. They say, "Them guys are off at their head."
அப்படியானால் நீங்கள் உலகத்தாருக்கு பைத்தியக்காரர்களாய் காணப்படுகிறீர்கள். அவர்கள் உங்களை பார்த்து அவர்களுக்கு மூளை கோளாறு ஏற்பட்டு விட்டது என்கிறார்கள்.
புரிகின்றதா?
ஆனால் நீங்களோ ராஜ்யத்தின் குடிமக்களாக இருக்கிறீர்கள்.
One more scripture if you want to write it down. John 12:24.
இன்னும் ஒரு வேத வாக்கியம் குறித்துக் கொள்ள விரும்பினால் யோவான் 12:24.
Let me quote it to you right quick.
நான் அதை வேகமாக எடுத்து வைக்கிறேன்.
Jesus said, if a corn of wheat falls into the ground, except it die, it cannot bring forth another life.
இயேசு சொன்னார், கோதுமை மணியாத நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்திரே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும்
என்று. One closing remark.
இப்பொழுது கவனியுங்கள், முடிக்கும் தருணத்தில் ஒரு ஆலோசனை.
Remember then, it is absolutely now to you people.
நினைவிருக்கட்டும், அது ஜனங்களாகிய உங்களுக்கு மிகவும் அவசியமானது.
It's absolutely essential and necessary and compelling and compulsive that you receive the Holy Ghost now.
நீங்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது என்பது முற்றிலும் அவசியமானதும், தேவையானதும், கட்டாயமானதும், பலவந்தம் பண்ணப்பட வேண்டியதாயும் இருக்கிறது.
For if you don't, you can't come in the resurrection.
ஏனென்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உயிர்த்தெழுதலில் நீங்கள் பங்கு பெற முடியாது.
Now watch, God cannot break his laws.
கவனியுங்கள், தேவனால் அவருடைய கட்டளைகளை உடைக்க முடியாது.
We know that. He follows his laws.
நாம் அதை அறிவோம், அவர் கட்டளையின்படியே பின் செல்பவர்.
Now a grain of wheat or corn will take, like Jesus said there.
இயேசு இங்கு கூறியது போன்று ஒரு கோதுமை மணியோ அல்லது தானியமோ அதை எடுத்துக்கொள்வோம்.
Of course, a corn in the Bible, I was just reading it today, refers to flax or any kind of seed.
இன்றைக்கு நான் இதை வேதத்தில் வாசித்துக் கொண்டிருந்தேன், எந்த விதையுமே குறிக்கிறது.
But wheat, barley, lays or anything, it's a corn.
கோதுமை, பார்லி, சோளம் எதுவுமே ஒரு விதைதான்.
But when a corn of wheat falls into the ground.
ஆனால் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து.
Now this, all of us here have seen, know this happen.
இது சம்பவிக்கிறது என்று நம் எல்லாருக்குமே தெரியும்.
A corn of wheat or a grain of corn can look as perfect as it can be. And you put it in the ground, and if that corn.
ஒரு கோதுமை மணியோ அல்லது ஒரு தானியமோ பார்ப்பதற்கு மிகவும் பரிபூர்ணமான விதையாய் காணப்படலாம். அதை நீங்கள் நிலத்தில் விதைக்கும் போது அதை நல்ல கோதுமை மணியாய் இருக்குமானால்,
it has perpetual life.
அதற்கு நிரந்தரமான ஜீவன் இருக்கிறது.
It will go down today, reproduce itself in a stalk, and come back down and go up again and come back down. It's perpetual life.
இன்றைக்கு அது பூமிக்கு அடியில் சென்று மறுபடியுமாக முளைத்தெழும்பி வெளியே வந்து மீண்டுமாக பூமிக்கு அடியில் போகும். அதுக்கு நிரந்தரமான ஜீவன்.
If that corn hasn't got the germ of life in it, no matter how beautiful it looks, it will never raise.
அந்த கோதுமை மணிக்குள் ஜீவ அணு இல்லாதிருக்குமாயின் அது எவ்வளவுதான் அழகாய் காணப்பட்டாலும் சரி, அது முளைத்தெழும்பாது.
It will go to the ground and rot, and that's it.
அது பூமியின் அடியில் சென்று அழுகி போகும், அவ்வளவுதான்.
Part of it, the materials can be used for fertilizers and things in the ground.
அதனின் ஒரு பகுதி அதனுடைய பொருட்கள் பூமியின் ஏறு முதலானவைகளுக்கு உபயோகப்படுத்தலாம்.
But as far as it ever living again, it'll never live unless it's got perpetual life in it.
ஆனால் அது மறுபடியுமாய் ஜீவிக்கும் என்பதை பொறுத்த மட்டில் அதனிடம் நிரந்தர ஜீவன் இருந்தால் ஒழிய அது மறுபடியும் ஜீவிக்க முடியாது.
Anyone knows that? You just can't.
எவருமே அதை அறிவார்கள், உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது.
There could be two men, one of them just exactly, both of them just alike.
அங்கே இரண்டு மனிதர்கள் இருக்கலாம், அவர்கள் இருவரும் ஒன்று போல் காணப்படலாம்.
One of them can be a good man, he can do good works, he can do so forth.
அவர்கள் ஒருவன் நல்லவனாய் இருக்கலாம், நற்கிரியைகளை செய்யலாம், அவன் அப்படிப்பட்டவளை செய்யலாம்.
But except that man has eternal life in him, He'll never rise in the resurrection.
ஆனால் அந்த மனிதனுக்குள் நித்திய ஜீவன் இருந்தால் ஒழிய அவன் உயிர்த்தெழுதலில் ஒருபோதும் எழும்ப மாட்டான்.
He can't do it. There's nothing there to raise.
அவனால் அதை செய்ய முடியாது. அவனை உயிரோடு எழுப்ப அவனுக்குள் அங்கே ஒன்றுமில்லை.
There's nothing to bring him up. There's no life.
அவனை வெளியே கொண்டு வர அங்கே ஒன்றுமில்லை. அங்கே ஜீவன் இல்லை.
So you see, my dear brother, my dear sister, except the man be born again, he can in no wise come back into this kingdom.
ஆகவே பாருங்கள், என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்தால் ஒழிய அவனால் இந்த ராஜ்யத்திற்குள் எவ்விதத்திலும் திரும்பி வர முடியாது.
He can't.
அவனால் வரவே முடியாது.
Except this corn of wheat falls into the ground and dies.
கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால்.
He's talking of himself.
அவர் தம்மை குறித்தே பேசுகிறார்.
But he had not perpetual life. He had eternal life.
அவரிடம் இருந்தது நிரந்தரமான ஜீவன் அல்ல. அவர் நித்திய ஜீவனை உடையவராய் இருந்தார்.
And the life he gave to you that you might have the same kind of life.
அதே விதமான ஜீவனை நீங்களும் உடையவர்களாய் இருக்கும்படியாக அவர் ஜீவனை உங்களுக்கு கொடுத்தார்.
Now if you've just got human life enough to move you around lust.
இப்பொழுது உங்களிடம் வெறுமனே மானிட ஜீவன் தான் இருக்குமானால், அதாவது இந்த உலகில் நடமாட மட்டும் போதுமான ஜீவன்.
She that liveth in pleasure is dead while she is alive. You can't rise.
சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள், உன்னால் எழும்ப முடியாது.
You might be the most popular girl in school.
ஒரு கால் பள்ளிக்கூடத்திலேயே மிகவும் பெயர் பெற்ற ஒரு பெண்ணாய் இருக்கலாம்.
You might be the most popular girl at the card game of your society.
உன்னுடைய சமுதாயத்தில் உள்ள சீட்டு விளையாட்டிலேயே மிகவும் பெயர் பெற்ற ஒரு பெண்ணாய் இருக்கலாம்.
You might be the best dressed woman in the country.
ஒரு கால் தேசத்திலேயே மிகச்சிறந்த உடை உடுத்துபவளாய் இருக்கலாம்.
You might be the prettiest.
ஒரு கால் அழகில் சிறந்தவளாய் இருக்கலாம்.
You might be the best built.
ஒரு சிறந்த உடலமைப்பு கொண்டவளாய் இருக்கலாம்.
You might be an idol to your husband.
உன்னுடைய புருஷனுக்கு நீ ஒரு விக்கிரமாக இருக்கலாம்.
You might be all these things which that's wonderful.
இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் உடையவளாய் இருக்கலாம். அது அற்புதமானது.
But sister, unless you have the Holy Ghost in you, which is eternal life, at the end of this road, you are finished.
ஆனால் சகோதரியே, பரிசுத்த ஆவி உனக்குள் இருந்தால் ஒழிய அதுதான் நித்திய ஜீவன். அது இருந்தால் ஒழிய இல்லை என்றால் பாதையின் முடிவில் நீ முடிவு பெற்றவளாய் இருப்பாய்.
And I don't care what you look like or how these things are, or how unpopular or popular you are, how pretty or how ugly, if you've got eternal life, there you'll live forever and forever.
காண்பதற்கு நீ எவ்வாறு இருந்தாலும் சரி, அல்லது இவைகள் எல்லாம் எப்படி இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு புகழ் வாய்ந்தவளாக அல்லது புகழ் கெட்டவளாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு அழகாய் அல்லது அவலட்சணமாய் இருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை. உன்னிடம் நித்திய ஜீவன் இருக்குமானால் அங்கே நீ என்றென்றைக்குமா ஜீவிப்பாய்.
When the moon and stars is gone and the earth has wept itself into the mountains and the deserts and everything has it's no more.
சந்திரனும் நட்சத்திரங்களும் இல்லாமல் போற பிறகு, பூமியானது மலைகளுக்குள் கண்ணீர் விட்டு அழுத பிறகு, வனாந்திரங்களும் மற்றவைகளும் இல்லாமல் போன பிறகு,
and the world's a toddling like a drunk man coming home at night and the stars refuse to shine and fall from the heavens and the moon turns into blood.
இரவில் குடிகார மனிதன் தள்ளாடி தள்ளாடி வீட்டுக்கு வருவது போன்று பூமியானது தள்ளாடும் போது, நட்சத்திரங்கள் பிரகாசிக்க மறுத்து வானத்திலிருந்து விழும்போது, நட்சத்திரம் ரத்தமாக மாறும்போது,
the sun blushes and hides its face when they see the son of man coming.
சூரியனானது வெட்கி தன் முகத்தை மறைத்துக் கொள்ளும்போது, அப்பொழுது அவர்கள் மனுஷகுமாரன் வருவதை காண்பார்கள்.
You'll shine in the righteousness of Jesus Christ to come forth from the grave as a young beautiful woman to take your mate and live forever and forever and forever and all eternal ages you'll still be living.
நீங்கள் கல்லறைகளிலிருந்து ஒரு வாலிபமான அழகான பெண்ணாய் வெளிவரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நீதியில் பிரகாசிப்பாய். வந்து தன் துணைவரை எடுத்துக்கொண்டு என்றென்றைக்குமா 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 ஜீவித்துக் கொண்டிருப்பாய்.
That's what the Holy Ghost is for.
அதற்காகத்தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டுள்ளது.
If you feel the least tug, don't turn it away.
உங்களுக்குள் சிறியதளவு இழுப்பு ஏற்படுவதை உணரும் போது அதை புறக்கணித்து தள்ளிவிடாதேயுங்கள்.
What is the Holy Ghost? God in you.
பரிசுத்த ஆவி என்றால் என்ன? தேவன் உனக்குள்ளாய் இருப்பதாகும்.
What's it for? To continue his work among his people.
அது எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது? அவருடைய ஜனங்கள் மத்தியில் அவருடைய கிரியானது தொடர்ந்து செய்யப்படும்படியாக.
To bring his church together, to bring a church to a place in this day far beyond the Lutheran, Methodist and Pentecostals, into a place to our adoption and a rapture and grace.
அவருடைய சபையை உண்டாய் சேர்க்கும்படியாக இந்த நாளில் சபையை ஒரு நிலைமைக்குள் கொண்டு வரும்படியாக லூதரன் மெத்தடிஸ்ட் பெண்டெகோஸ்து சபைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைமைக்குள் கொண்டு போய் ஒத்திரு சுபிகாரத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கும் உரிய கிருபையை பெற்றுக் கொள்ளும்படிக்குமே கொடுக்கப்பட்டுள்ளது.
That when this part of the church, when the Spirit moves into this church here, it'll just raise and it'll bring forth all of the redeemed that's touched that Spirit.
அதாவது சபையின் இந்த பகுதியானது இங்கே இருக்கின்ற இந்த சபைக்குள் ஆவியானது பிரவேசிக்கும் போது அது உயரே எழும்பி அந்த ஆவியை தொட்டதான மீட்டுக் கொள்ளப்பட்ட யாவற்றையும் அது வெளியே கொண்டு வரும்.
Those losers who stood there with all the light they had in justification.
நீதிமான் ஆக்கப்படுதலில் அவர்களிடம் இருந்த எல்லா ஒளியோடும் கூட அங்கே நின்ற அந்த லூதரன்கள்,
Those Methodists who fell on the floor and threw water in their face from the Spirit striking them through sanctification.
தரையில் மயங்கி விழுந்து அவர்கள் முகத்தில் தண்ணீர் தெளிக்கப்பட பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுதலின் மூலமாய் பரிசுத்த ஆவியினால் அசைக்கப்பட்டவர்களான அந்த மெத்தடிஸ்டுகளும்,
Those Pentecostals that they walked up and down the street and called them tongues to lung and jabbers and goose language and all of that.
வீதிகளில் மேலும் கீழுமாக நடந்து விதித்தல்காரர்கள் வாத்துமொழி பேசுபவர்கள் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட அந்த பெந்தேகோஸ்துகளும் அவர்கள் யாவருமாய்
They'll stand in the righteousness of the sight of God at that day just as certain as this Bible stands here.
இந்த வேதாகமும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அவர்கள் தேவனுடைய பார்வையில் நீதியில் அந்த நாளில் அங்கே நிற்பார்கள்.
Believe me to be a servant, you call me as prophet. I don't call myself that, but you listen, I'm telling you in the name of the Lord.
நீங்கள் என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிப்பீர்களே ஆனால் நீங்கள் என்னை அவருடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கிறீர்கள். நான் என்னை அப்படியாய் அழைப்பதில்லை. ஆனால் கவனியுங்கள், கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Those that are in Christ will God bring with him at his coming at the resurrection, and only those that are in Christ.
கிறிஸ்துவுக்குள்ளாய் இருப்பவர்களை தேவன் உயிர்த்தெழுதலின் போது அவரோடு கொண்டு வருவார். கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களை மாத்திரம் கொண்டு வருவார்.
How do we get in Christ, folks?
ஜனங்களை அப்படியானால் நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் போக முடியும்?
By one creed we are all joined in? No.
ஒரு கோட்பாட்டினால் நாம் யாவரும் இணைக்கப்பட்டோமா? இல்லை.
By one handshake we are all pulled in? No.
ஒரு கை குலுக்கலினால் நாம் யாவரும் உள்ளே இழுக்கப்பட்டோமா? இல்லை.
By one water we are all baptized? No.
ஒரு தண்ணீரினால் நாம் யாவரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டதினாலா? இல்லை.
Or by one denomination we are all denominated in? No.
அல்லது ஒரு ஸ்தாபனத்தினால் நாம் யாவரும் கட்டப்பட்டதினாலா? இல்லை.
But by 1 Corinthians 12:13, by one Spirit, Holy Spirit, God's Spirit, we are all.
ஆனால் 1 கொரிந்தியர் 12:13 படியாக ஒரே ஆவியினால், பரிசுத்த ஆவியினால், தேவனுடைய ஆவியினால் நாம் எல்லாரும்
Methodist, Baptist, Lutheran, Presbyterian, walk in the light as he is in the light. We have fellowship one with another in the blood of Jesus Christ, God's Son, cleanses us from all unrighteous.
Methodist, Baptist, Lutheran, Presbyterian, ஆகிய நாம் யாவரும் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா அநீதியிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கின்றது.
By one Spirit we are all baptized into one body and been made partakers of His grace.
ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் அவருடைய கிருபைக்கு பங்குள்ளவர்களானோம்.
You cannot go to judgment.
நீங்கள் நியாய தீர்ப்புக்குள் போவதில்லை.
He that heareth my words and believeth.
என் வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறவனுக்கு,
no man can believe until he's got the Holy Ghost.
பரிசுத்த ஆவியை பெறுமட்டாய் ஒருவரால் விசுவாசிக்க முடியாது.
And believeth on him that sent me when the Holy Ghost has testified of his resurrection.
என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு அதாவது பரிசுத்த ஆவி அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கும் போது,
hath eternal life and shall never come into judgment but has passed from death unto life.
நித்திய ஜீவன் உடையவர்களாய் அவன் ஆக்கினைக்குள் தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான்.
What? You'll never catch the judgment. You'll never stand at the white throne for judgment.
என்ன, நீங்கள் நியாய தீர்ப்புக்கு செல்வதில்லையா? நீங்கள் நியாய தீர்ப்புக்காக வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கப் போவதில்லையா?
You meet your judgment right here.
நீங்கள் உங்கள் நியாய தீர்ப்பை இங்கேயே சந்தித்தாயிற்று.
You pass your judgment when you pass and say, I'm no good and my learning is no good.
நீங்கள் இந்த விதமாய் கூறின போரே, அதாவது நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் கற்றது ஒன்றுக்கும் உதவாது என்று கூறின போதே உங்களுடைய நியாய தீர்ப்பை கடந்து போய்விட்டீர்கள். கர்த்தாவே எனக்குள்ளாக வாரும், என்னை எடுத்து என்னை வழிநடத்தும் கர்த்தாவே.
Crazy world says, lead me, Lord, by your spirit.
இந்த பைத்தியக்கார உலகமானது எப்படி என்னை அழைத்தாலும் கவலை இல்லை, என்னை நடத்தும் கர்த்தாவே, உம்முடைய ஆவியினால் என்னை நடத்தும்.
You've judged then.
அப்பொழுது நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று.
Judge yourself as a fool for Christ. And in his righteousness that day we'll stand and marvel in his likeness.
கிறிஸ்துவுக்கென ஒரு முட்டாளாய் உங்களாய் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அவருடைய நீதியிலே அந்த நாளிலே நாம் அழியாதவர்களாய் அவருடைய சாயலை பெற்றவர்களாய் இருப்போம்.
Only one way how.
ஒரே ஒரு வழிதான் உண்டு. எவ்விதம்?
By one spirit we are all baptized into one body.
நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம்.
And when you're in that body, judgment has already judged that body. And you've accepted him as a propitiation of your sins.
நீங்கள் அந்த சரீரத்திற்குள்ளா இருக்கும்போது நியாய தீர்ப்பானது அந்த சரீரத்தை ஏற்கனவே நியாயம் தீர்த்து விட்டது. உன்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் கிருபாதார பலியாக அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்.
Say, I've done that, Brother Branham.
நாங்கள் அதை செய்துவிட்டோம் சகோதரன் பிரானம் என்று கூறுகிறீர்கள்.
Then if the Holy Ghost has come back and give you a seal as a sign, that spirit brings you into the body of Christ.
அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் திரும்பி வந்து ஒரு முத்திரை அடையாளமாய் கொடுத்திருப்பாரேயானால் அந்த ஆவியானது உன்னை அந்த கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக கொண்டு வருகிறது.
You turn back the other way and you're a new creature in Christ Jesus.
நீங்கள் அந்த பக்கமாய் திரும்புகிறீர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டி ஆகி வருகிறீர்கள்.
You pass from death into life, old things is gone and you are new in Christ.
நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குள் பிரவேசித்து வருகிறீர்கள். பழையவைகள் ஒழிந்து போயின, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிதாகி வருகின்றன. ஆமென்.
Oh, please let me persuade you, my Christian brother or sister.
ஓ, என்னுடைய கிறிஸ்தவ சகோதரனே சகோதரியே, தயவு செய்து நான் உன்னை இணங்கும்படி செய்யட்டும்.
Don't let this revival pass you.
இந்த எழுப்புதலானது உங்களை கடந்து செல்லும்படியாய் விடாதேயுங்கள்.
You must receive the Holy Ghost.
நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும்.
What is it? The Spirit of God.
அது என்ன? அது தேவனுடைய ஆவியாயிருக்கிறது.
What was it for?
அது எதற்காக அருளப்பட்டது?
To lead you, guide you, fill you, sanctify you, call you out into the church.
உங்களை முன்னின்று நடத்த, உங்களுக்கு வழிகாட்ட, உங்களை நிரப்ப, உங்களை பரிசுத்தப்படுத்த, உங்களை வெளியே அழைக்க, சபைக்குள்ளாக அழைக்க கொடுக்கப்பட்டுள்ளது.
What is a church? What does the word church mean? Called out.
ஒரு சபை என்றால் என்ன? சபை என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? வெளியே அழைக்கப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்டது என்பதாகும். ஓ, இப்பொழுது இதிலிருந்தே ஒரு பிரசங்கத்தை நான் செய்ய முடியும்.
Professing we have here no earthly city that we desire to live in. Oh my.
வெளியே அழைக்கப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட அந்நியர்களாய், உலகத்துக்கு வெளியே இருப்பவர்களாய், அந்நியர்களும் பரதேசிகளுமாய் நாம் ஜீவிக்க வாஞ்சிக்கின்ற பட்டணமே பூமியின் மேல் இல்லை என்று அறிக்கையிடுவர்களாய் இருக்கிறோம். ஓ என்ன!
As Abraham and Isaac and Jacob sojourned, dwelling in tents in the land.
ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை போன்று சஞ்சாரிகளாய் பூமியின் மேல் கூடாரங்களில் வாசம் பண்ணவர்களாய் இருக்கிறோம்.
They professed and they were pilgrims and strangers, the seed of the heir back there, the father of the heir.
அவர்கள் ஆண்டியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டனர். சுதந்திரவாளியின் சந்ததியாய் இருந்தனர்.
We are their seed.
நாம் அவர்களுடைய சந்ததிகளாய் இருக்கிறோம்.
And they were looking for a city whose builder and maker was God. Amen.
தேவனுடைய கரத்தினால் கட்டப்பட்டதும் பரமதேசத்தை எதிர்நோக்கி இருந்தனர். ஆமேன். அவர்கள் தேடிக்கொண்டிருந்தனர்.
And today their seed is still looking For a city that comes in, I don't want to get adjusted to this world.
இன்றைக்கு அவர்களுடைய சந்ததி யார் வரப்போகின்ற ஒரு பட்டணத்தை இன்னும் தேடிக்கொண்டு இந்த உலகத்தோடு இணங்கி போக விரும்பவில்லை.
I don't want nothing to do with this world.
இந்த உலகத்தோடு எவ்வித தொடர்பும் கொள்ள விரும்பவில்லை.
I'm looking for a city that's built four square.
நான்கு சதுரங்களாக கட்டப்பட்ட ஒரு பட்டணத்தை தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன்.
I'm looking for a city that's got eternal life where the sun will never go down.
நித்திய ஜீவனை உடையதும் சூரியன் அஸ்தமியாததுமான ஒரு பட்டணத்தை நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன்.
Where there will never be old age, where there will never be a crape on a doorknob or a grave on a hillside.
வயது சென்று போகாததும் கதவின் கைப்படியில் கிரேப் காகிதம் வைக்கப்படாததும் அல்லது மலைச்சரிவில் கல்லறைகள் இல்லாததுமான ஒரு பட்டணத்தை நான் எதிர்நோக்கி
கொண்டிருக்கிறேன்.
தேவனாலே கட்டப்பட்டதும் உண்டாக்கப்பட்டதுமான அந்த பட்டணத்தை நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன்.
There's only one way to find it.
அதை கண்டுபிடிக்க அங்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது.
There was a stone cut out of the mountain without hands that rolled into the world and smashed it out and it became like wheat or chaff on the threshing floors.
மனிதர்களின் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உலகத்துக்குள் உருண்டு வந்து அதை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அது போர் அடிக்கிற களத்தில் உள்ள ஒரு பதரை போலாயிற்று.
Let that stone, the Christ Jesus, that stumbling stone to the world, a stone of an offense, a laughing stone, a stumbling block to the church.
இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கல் உலகத்துக்கு இடதற்கான அந்த கல் தவறுவதற்கான ஒரு கல் சபைக்கு பரிகாசத்திற்கும் இடதற்கான ஒரு கல்லாயிருக்கிறது.
But a precious and a large stone to the believer.
ஆனால் விசுவாசிக்கோ அது ஒரு விலையேற பெற்றதும் ஒரு காந்த கல்லாகவும்
a stone of assurance, a stone of rest.
உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு கல்லாகவும் இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு கல்லாகவும் இருக்கிறது. ஓ என்னே,
resting, I know that I have passed from death unto life.
இளைப்பாறுதல், நான் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குள் பிரவேசித்து விட்டேன்.
My soul is at rest.
என்னுடைய ஆத்மா இளைப்பாறுதலில் இருக்கிறது.
Come unto me, all you labor and heavy laden, and I'll give you rest to your soul.
Oh, varuthappattu baaram sumakkiravargale, ennidathile baarungal, naan ungal aathmaavirku ilaippaarudhal tharuven.
A sign that's to be evil spoken of, said the prophet to Mary.
Adhu virodhamaga pesapadum or adayalamaa irukkum endru Mariyalukku theerkadarisi koorugiraan.
It'll be a sign. Sure it will.
அது ஒரு அடையாளமாக இருக்கும், நிச்சயமாக அப்படி இருக்கும்.
But it'll be an assurance.
ஆனால் அது ஒரு உறுதியாக இருக்க ஒன்றாக இருக்கும்.
It'll be a love.
அது ஒரு உண்மையான அன்பாக இருக்கும்.
It'll be a satisfaction.
அது ஒரு திருப்திகரமாக இருக்கும்.
It'll be something that you know you've passed from death unto life.
நீங்கள் மரணத்தை விட்டு ஜீவனுக்குள் பிரவேசித்து விட்டீர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும்.
My brother, my sister, as your brother, as your servant in Christ, let me persuade you as all my heart.
என்னுடைய சகோதரனே, என்னுடைய சகோதரியே, உங்களுடைய ஒரு சகோதரன் முறையில், கிறிஸ்துவுக்குள் ஒரு ஊழியர் என்ற முறையில், என்னுடைய முழு இருதயத்தை போன்று நான் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன்.
Don't you let this go over your head, or go by you or under you.
இது உங்களுக்கு மேலாகவோ உங்களுக்கு பக்கமாகவோ அல்லது உங்களுக்கு கீழாகவோ கடந்து போக விட்டாரே.
Receive it into your heart and you'll be a happy person on earth.
இதை உங்கள் இதயத்திற்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு சந்தோஷமான நபராக இருப்பீர்கள்.
I'm not promising you you'll get $1 million. No, sir.
உங்களுக்கு 10 லட்சம் டாலர்கள் கிடைக்கும் என்று நான் வாக்கு பண்ண மாட்டேன். இல்லை ஐயா.
Brother Leo, I think it's been too much of that promise now. Millions of dollars.
சகோதரன் லியோ, நான் நினைக்கிறேன் தற்பொழுது இப்படிப்பட்டவை அதிகமாக வாக்களிக்கப்பட்டு வருகிறது. லட்சக்கணக்கான டாலர்கள்.
Things that different ones say, if you be a Christian, you get $1 million, you'll be a rich man.
பலதரப்பட்டவர்கள் கூறுகின்ற காரியங்கள், நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறினால் 10 லட்சம் டாலர்கள் பெறுவீர்கள், நீங்கள் பணக்காரராகிவிடலாம் என்கின்றனர்.
I'm not promising you nothing.
நான் ஒன்றையும் உங்களுக்கு வாக்களிக்கிறதில்லை.
I'm promising you this only thing I can promise you. His salvation.
நான் இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். நான் வாக்களிக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் அவருடைய ரட்சிப்பு.
His grace is sufficient for every trial.
அவருடைய கிருபையானது எல்லா சோதனைக்கும் போதுமானதாக இருக்கிறது.
The people of Pentecost, they didn't even want what they did have.
பெந்தேகோஸ்தே நாளில் இருந்த ஜனங்கள் அவர்களும் இருந்ததை கூட வேண்டாம் என்று கொடுத்து விட்டனர்.
I talk about millionaires.
இப்பொழுதோ லட்சியங்களை குறித்து பேசுகிறீர்களா?
They didn't want what they had, Sister Angie.
அவர்களிடம் இருந்ததையே வேண்டாம் என்றனர் சகோதரி ஆஞ்சி.
Like you and Gertie sing one of these days, where she had homecoming week one of these days.
சகோதரி ஆஞ்சி, நீயும் கர்ட்டியும் இந்நாட்களில் ஒன்றில் வீடு திரும்பும் வாரம் என்ற பாடலை பாட எனக்கு அதை கேட்க விருப்பமாய் இருக்கிறது.
Many of them passed across the border since then. Oh my.
அன்று முதல் அநேகர் எல்லையை கடந்து போய்விட்டனர். ஓ என்ன.
They didn't ask for great things.
அவர்கள் ஒன்று பெரிய காரியங்களை கேட்கவில்லை.
They didn't ask for money.
அவர்கள் பணத்தை கேட்கவில்லை.
What Peter said, silver and gold have I none, but such as I have, I'll give it to you.
ஏன் பேதுரு கூறினார், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்
என்று. நண்பர்களே,
இன்றிரவு நான் அதையே கூறுகிறேன்.
The joy, the love, the assurance that I have of Christ and His resurrection, such as I have, I offer to you.
கிறிஸ்துவினாலும் அவருடைய உயிர்த்தெழுதினாலும் என்னிடத்தில் உள்ள சந்தோஷத்தையும் அன்பையும் உறுதியையும் நான் உங்களுக்கு தருகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் என்ற முறையில் அவைகளை உங்களுக்கு
தருகிறேன். தேவன்
உங்களை அழைத்திருந்தால் நீங்கள் வந்து சிலுவை அண்டையில் காத்திருங்கள், அங்கிருந்து எழுந்திருக்க
வேண்டாம். நாளை
இரவு நீங்கள் இங்கே வரும்பொழுது ஒன்று நீங்கள் இங்கே உள்ளே சென்று முடிந்திருக்கும்ட்டாய் காத்திருக்க வேண்டும்.
Or come up and we go to pray and lay hands on you.
அல்லது மேலே வாருங்கள், நாங்கள் ஜெபம் செய்து உங்கள் மேல் கரங்களை வைக்க போகிறோம்.
That's the order of the Bible, lay hands on them for the Holy Ghost.
அதுதான் வேத பிரகாரமான ஒழுங்காய் இருக்கிறது, பரிசுத்த ஆவிக்காக கைகளை வைத்து ஜெபிக்குதல்.
And then we're going, you go to your home.
அதற்கு பிறகு நாங்கள் போகிறோம், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள்.
If you stay right there, if you stay all night, stay the next day, stay the next day, stay through the holiday, stay to the first year, stay on, stay until.
நீங்கள் சரியாக அங்கே தடுத்திருப்பீர்களானால் 20 முழுவதுமாக இருங்கள், அடுத்த நாளும் இருங்கள், அதற்கு அடுத்த நாளும் இருங்கள், விடுமுறை நாட்கள் முழுவதுமாக இருங்கள், வருடத்தின் முதலாம் நாள் வரைக்கும் காத்திருங்கள், அதை பெற்றுக்கொள்ளும் முட்டாய் தரித்திருங்கள்.
That whatever we instruct about tomorrow night, showing you the Bible what has to come, will come.
அதாவது நாளை இரவை குறித்து நாங்கள் என்னவெல்லாம் கூறி என்ன வர வேண்டும் என்று வேதத்திலிருந்து காட்டினவோ அது வரும்.
And when it comes, then there is enough devils and torment.
அப்படி அது வரும்போது வேதனைக்குள்ளாய் இருக்கும் பிசாசுகள் போதுமானதாய் இருக்காது.
You know you've passed from death into life.
மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும்.
You're a new creature in Christ Jesus.
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்கள் புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறீர்கள்.
The joy bells of heaven are ringing.
பரலோகத்தின் சந்தோஷ மணிகள் ஒலிக்கும்.
Brother Othel, I'm telling you, it has set you afire.
சகோதரன் ஓத்தல், நான் உமக்கு சொல்லுகிறேன், அது உங்களை அக்கிரிக்குள்ளாக்குகிறது.
Here's an old boy sitting here, an old brother of mine. That was a gangster walking with guns on his side, looking for a man around the corner, somebody to blow their brains out.
இதோ இங்க ஒரு பையன் இருக்கிறான், என்னோட அருமையான சகோதரன். அவர் துப்பாக்கியை இடுப்பில் சொருகிக் கொண்டு எவனுடைய மூளையை சிதறடிக்கலாம் என்று சுற்றித் திரியும் கொள்ளைக்காரன்.
And what happened?
என்ன சம்பவித்தது?
One day he looked and believed unto life.
ஒரு நாள் அவன் நோக்கி பார்த்து ஜீவனுக்குள்ளாய் விசுவாசித்தான்.
And he walked on.
அவன் தொடர்ந்து நடக்கலானான்.
He followed my meeting.
என்னுடைய கூட்டங்களுக்கு தொடர்ந்து வர துவங்கினான்.
Then a poor guy with not enough to eat and laid and slept in bushes by the side of the tent. Hungering and thirsting.
அந்த ஏழை மனிதன் சாப்பிடுவதற்கு போதிய உணவில்லாமல் பசியாயும் தாகமாயும் கூடாரத்தின் பக்கத்துள்ள புதர்களில் படுத்து தூங்கினான்.
One day the Holy Spirit came.
ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்தார்.
Oh, my brother, it changed you, didn't it?
ஓ என்னுடைய சகோதரனே, அது உம்மை மாற்றினது, அது அப்படி செய்யவில்லையா?
It brought life and took death away.
அது ஜீவனை கொண்டு வந்து மரணத்தை கொண்டு போயிற்று.
Hatred left and love come in. Oh my.
பகையானது வெளியே சென்று அன்பானது உள்ளே வந்தது. ஓ
என்ன,
விரோதம் சச்சரவு எல்லாம் விழுந்து போயின, புது ஜீவன் உள்ளே வந்தது. இங்கே மற்ற நேரங்களில் மற்றவர்களையும், மற்ற நேரங்களில் மற்றவர்களையும், இங்கேயும் வெளியேயும் அங்கேயும் நோக்கி பாருங்கள்.
Oh, the joy bells of heaven ringing.
ஓ பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷ மணிகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.
There's no way for me to express it.
நண்பர்களே, அதை வெளிப்படுத்தி காட்ட எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை.
Listen, I might leave this. If you have believed my testimony as a servant of Christ, and I've tried to show you out of God's Bible, it's right.
கவனியுங்கள், நான் இதை இதோடு விடுகிறேன். நான் கிறிஸ்துவின் ஒரு ஊழியக்காரன் என்றும், தேவனுடைய வேதத்திலிருந்து அது சரி என்று நான் காண்பிக்க முயன்றேன் என்றும் நீங்கள் என் சாட்சியை விசுவாசித்தால்.
And if my words seem like they might be just a little strange about this, look at that picture in the scientific world.
என்னுடைய வார்த்தைகள் இதை குறித்து சற்று வினோதமாய் உங்களுக்கு தென்படுமானால் விஞ்ஞான உலகத்தில் உள்ள அந்த படத்தை நோக்கி பாருங்கள்.
What's the fruit that this pillar of fire that led the children of Israel, what's the fruit it bears?
கனியை கவனியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் வழிநடத்தின இந்த அக்கினி ஸ்தம்பத்தை அது கொடுத்த கனியை கவனியுங்கள்.
See what it does, what it tells.
அது என்ன செய்தது என்றும் அது என்ன கூறினது என்றும் பாருங்கள்.
It's not me that speaketh, it's him that speaketh through you.
பேசுவது நான் அல்ல, அது உன் மூலமாக பேசுகின்ற அவர்தானே. புரிகின்றதா?
It's not me that sees the vision, it's him that speaks through you.
தரிசனங்களை காண்பது நான் அல்ல, அது உன் மூலமாக பேசுகின்ற அவர்தானே.
It's not me that heals the sick, it's him that's in me heals the sick.
வியாதியை சுகப்படுத்துகிறது நான் அல்ல, அது உனக்குள்ளாக இருக்கின்ற அவர்தானே வியாதியை சுகப்படுத்துகிறார்.
It's not me that preaches, I'm a backward coward and run for the very thought, but it's him that speaks through.
பிரசங்கிக்கிறது நான் அல்ல, நான் ஒரு பின்தங்கும் கோழை, அந்த எண்ணத்திலிருந்தே ஓடிவிடுவேன், ஆனால் உன் மூலமாக பேசுகிறவர் அவரே.
I don't know the word, but he knows it. That's it.
எனக்கு வார்த்தை தெரியாது, ஆனால் அவருக்கு அதை தெரியும். அதுதான் காரியம்.
That's it. That's what it is.
அதுதான் காரியம். அதுதான் அது.
And there he is.
அவர் அங்கே இருக்கிறார்.
That same angel of God is right here in this building tonight.
அதே தேவனுடைய தூதனானவர் இங்கே சரியாக இந்த கட்டிடத்தில் இன்றிரவு இருக்கிறார்.
Oh, how I love him.
நான் எவ்வளவாக அவரை நேசிக்கிறேன்.
Now, how many wants to receive the Holy Ghost?
இப்பொழுது எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள விரும்புகிறீர்கள்?
Take examination of our lives.
நம்முடைய ஜீவியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம்.
How many hasn't received it and wants to raise up your hand?
எத்தனை பேர் அதை பெறாமல் இருந்து அதை பெற்றுக் கொள்ள விரும்புகிறீர்கள்? உங்கள் கரத்தை உயர்த்துங்கள்.
Say, Brother Branham, the depths of my heart, I want to receive the Holy Ghost. God bless you everywhere.
சகோதரன் பிரணாம், நான் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் வாஞ்சிக்கின்றேன். எல்லா இடங்களிலும் உள்ள உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
How many of you that has received it and would like to go like the Acts 4 and say, Oh Lord, stretch forth thy hand, the healing showing signs and wonders in the name of thy holy child Jesus, and give me all boldness and love to speak. And a new feeling.
அதை பெற்றுக் கொண்டவங்களில் எத்தனை பேர்கள் அப்போஸ்தலர் நாளில் அவர்கள் செய்தது போல செய்து, ஓ கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளை ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதம் நடக்கும்படி செய்து, விநியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி பேசுவதற்கு எனக்கு முழு தைரியத்தையும் அன்பையும் ஒரு புதிய நிறைவையும் தாரும் என்று கூறுவீர்கள்.
Yes, here's mine too. God, give it to me.
ஆம், இதோ என்னுடையதும் கூட உயர்த்துகிறேன். கர்த்தாவே, அதை எனக்கு தாரும்.
Let us bow our heads in the deepest of sincerity. Each person holding your desire in your heart.
உங்களுடைய வாஞ்சையை உங்கள் இருதயங்களில் பற்றிக் கொண்டவர்களாய் ஆழ்ந்த உத்தமத்துடன் ஜபத்திற்காக நாம் தலைகளை வணங்குவோம்.
Lord Jesus, we close this little gathering tonight. After the fellowship around the Word and the Holy Ghost.
கர்த்தராகிய இயேசுவே, வார்த்தையின் பேரிலும் பரிசுத்த ஆவியின் பேரிலும் ஐக்கியம் கொண்ட பிறகு இந்த சிறிய கூட்டத்தை இன்றிரவு முடிக்கின்றேன்.
Blessed us and poured out into our hearts the oil of His Word.
அவர் எப்படியாய் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய வார்த்தையின் எண்ணெயை எங்கள் இருதயங்களில் ஊற்றினார்.
There are ministers, there are men here that were all walks of life that's tasted and seen the Lord is good.
இங்கே போரகர்கள் உள்ளனர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துள்ள வாழ்க்கையின் வெவ்வேறு துறைகளிலும் உள்ளவர்களும் இங்கு உள்ளனர்.
We know what the Holy Spirit is now, a promise of God.
நாங்கள் இப்பொழுது அறிவோம் பரிசுத்த ஆவி என்னவென்று, தேவனுடைய ஒரு வாக்குத்தத்தம் என்று அறிவோம்.
It is eternal life to as many as believe.
விசுவாசிக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் அது நித்திய ஜீவனாய் இருக்கிறது.
And we know that the Holy Spirit was the Spirit of Jesus Christ sent back. And He's in us today.
பரிசுத்த ஆவியானது நமக்காக திருப்பி அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ஆவி என்று நாம் யாவரும் அறிவோம். இன்றைக்கு அவர் நமக்குள் இருக்கிறார்.
As God was above us in that pillar of fire.
அக்கினி ஸ்தம்பமாய் தேவன் நமக்கு மேலாக இருந்தது போன்று.
Then He walked with us in a body that was called Emmanuel. God with us.
அதற்கு பிறகு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அழைக்கப்பட்ட இம்மானுவேல் சரீரத்திற்குள்ளாக அவர் நம்மோடு கூட நடந்தார்.
And now He is in us by the Holy Spirit God in us.
இப்பொழுது அவர் நமக்குள் இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் நமக்குள் இருக்கிறார்.
Oh, Jesus said at that day you'll know that I am in the Father and you are in me and I am in you.
Oh, இயேசு சொன்னார், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலேயே நீங்கள் அறிவீர்கள்.
You'll understand it that day.
அந்த நாளிலே நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள்.
Because you're in a world of darkness as to say now. But at that day you'll understand.
ஏனென்றால் சொல்ல வேண்டிய விதமாக கூறினால் நீங்கள் அந்தகார உலகில் இருக்கிறீர்கள். ஆனால் அந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று.
Father, it could not be made plain and perfect. Because then we'd have nothing to have faith for.
பிதாவே, அது வெளிப்படையாகவும் பரிபூர்ணமாயும் விளக்க முடியவில்லை. ஏனென்றால் அப்பொழுது விசுவாசிக்கத்தக்கதாக அங்கே ஒரு காரியமும் இல்லை.
But all works of God is governed by faith.
ஆனால் தேவனுடைய எல்லா கிரியைகளும் விசுவாசத்தினால் ஆளப்படுகிறது.
And by faith in your word, in the evidence of the Holy Spirit that we know is now, I ask that every hungry soul in here will be filled with the Holy Ghost.
உம்முடைய வார்த்தையின் பேருள்ள விசுவாசத்தினாலும் இருக்கிறது என்பதை நாங்கள் இப்பொழுது அறிந்து பரிசுத்த ஆவியினாலும் இங்கு பசியாக உள்ள ஒவ்வொரு ஆத்துமாவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
Those who do not have it and are hungering for it, just remember.
அதை பெற்றுக்கொள்ளாமல் இருந்து அதற்காக பசியாக இருக்கிறவர்களை நினைவு கூறும்.
We would say to them, Lord, like this, that you said, Blessed are you when you do hunger and thirst. You shall be filled.
பசிதாகமுள்ளவர்களாய் இருக்கும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று நீர் கூறினது போன்று கர்த்தாவே நாங்கள் அவர்களிடத்தில் கூறுவோம்.
That's a promise and it's even blessed to be hungry.
அது ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. பசியாய் இருப்பதும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது.
You're blessed to even know that God has spoke to you. For it said, no man can come to me except my Father draws him first.
தேவன் உங்களிடத்தில் பேசினார் என்று அறிந்திருப்பதே ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஏனென்றால் என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டான் என்று கூறப்பட்டிருக்கிறது.
Lord, those who are old veterans here, they put up their hands.
இங்குள்ள பழைய நீண்ட அனுபவம் உள்ளவர்கள் இங்கே தங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள்.
I had up mine.
நான் என்னுடைய கரத்தையும் உயர்த்தி இருக்கிறேன்.
Oh Lord, give us strength, give us power to stretch forth the hand of thy holy child Jesus, that signs and wonders might be done.
Oh கர்த்தாவே, எங்களுக்கு பலனை தாரும், எங்களுக்கு வல்லமையை தந்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் கரத்தை நீட்டச் செய்து அற்புதங்களும் அடையாளங்களும் நற்பிக்கும்படியாய் செய்து.
That it might be a deeper ministry, a greater thing that's ever happened yet.
இது ஒரு ஆழமான ஊழியமாயும் இதுவரையிலும் நடந்திராத மகத்தான ஊழியமாகவும் இருக்கும்படி செய்யும்.
Give us boldness and love to speak to the people. Grant it, Lord.
ஜனங்களிடத்தில் பேசுவதற்கு தைரியத்தையும் அன்பையும் எங்களுக்கு தாரும். இதை அழியும் கர்த்தாவே.
Be with us in all things we ask in Jesus' name.
எல்லா காரியங்களிலும் எங்களோடு கூட இரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம்.
And tomorrow night, Lord, may there come such a rushing mighty wind fall into this building that it'll be just like another day of Pentecost.
நாளை இரவு கர்த்தாவே பலமுள்ள ஒரு பலத்த காற்று இந்த கட்டிடத்திற்குள்ளாக வீச செய்து இன்னொரு பெந்தெகோஸ்தின் நாள் உண்டாகும்படியாய் செய்யும்.
The foundation's been laid. Everything is ready.
அஸ்திவாரமானது போடப்பட்டாயிற்று. எல்லா காரியங்களும் ஆயத்தமாக இருக்கிறது.
The ox are killed. The fatlings are killed. The rams are killed. The table is set. The guests are invited.
காளைகள் அடிக்கப்பட்டு, கொடுத்தவைகள் அடிக்கப்பட்டு, ஆட்டுக்கடாக்கள் அடிக்கப்பட்டு, மேஜையில் பந்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விருந்தாளிகள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
Oh Lord, send a jubilee of Pentecost tomorrow night into this building and fill every soul with the baptism of the Holy Ghost.
Oh கர்த்தாவே, ஒரு பெந்தெகோஸ்தின் யூபிலியை அனுப்பி நாளை இரவு இந்த கட்டிடத்திற்குள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு ஆத்மாவையும் நிரப்பும். இதை அழியும் பிதாவே.
Grant it, Father. We ask it in Jesus' name. Amen.
இதை அழியும் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்கிறோம். ஆமென்.
We'll learn a lot of things. We'll have a heart that's made of gold. Perhaps a thousand strings. We'll sing and shout and dance about. The Lamb will dry our tears. We'll have one home from homing week. The first 10,000. Amen. The precious blood of God's own Son has cleansed and sanctified. A wondrous people for His name, and they are called the bride. Though you're neglected and despised, one day the Lord will bring those chosen ones within the gate.